அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் கோலம் எல்லாம் ஓங்குக. எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க, உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம். மறு விளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்துரு பால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்குழுந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் அலையே, அன்பினும் குடில் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பினும் கரத்தமரமுதே, அன்பினும் களத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. அருட்பெரும் ஜோதி அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2018 செப்டம்பர் மாதம் 2 வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே தஞ்சாவூர் தெய்வு திரு பா தம்பையா ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் இன்று சுத்த சன்மார்க்க ஆகாரம் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற உள்ளார்கள். ஐயா அவர்களை இந்த ஞாயிறு நிகழ்வுக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா வந்தனம், வணக்கம், வருக வருக.
வந்தனம் வந்தனம் ஐயா.
தற்போது தேவர் திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் அருட்பாக்களை வாசித்து நிகழ்ச்சியை தொடங்குவார்கள்.
ஐயா வணக்கம். ஐயா தம்பையா ஐயா வணக்கம்.
ஐயா வணக்கம். வணக்கம்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, பொது நடம் செய் மலரடி என் தலைமேலே அமைத்தீர், புத்தமுதம் அளித்தீர் என் பொன்மையெல்லாம் பொருத்தீர், சதுமறை ஆகமங்கள் எல்லாம் சாற்றறிய பெரிய தனி தலைமை தந்தையாரே, சாராத வரமும் எது நினைத்தே நினைத்தாங்கே அது புரியும் திறமும் இன்ப அனுபவ நிலையும் என கருளுவதற்கே, இது தருணம் என்றே நான் என்பதம் முன் கொடுத்தீர் என் புகழ்வேன் என் குறை அன்புருந்தவாறே, வேதாந்த நிலையும் அதன் இந்தத்தே விளங்கும் மெய்நிலையும் அப்பால் புகழறிதான் பெரிய ஒரு நிலையும் தெரிவித்தி உண்மையரே நமது பாதாந்தம் அறிவித்தி சுத்த வழிவுடனே, அகர் பிறன வாகார பரிசும் எனக்களித்தி நாகாந்த தனி செங்கோல் நான் செலுத்த கொடுத்தீர், நரராஜரே நமக்கு நான் எது செய்வேனோ, அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி.
நன்றி திரு ஜெயராஜையா. அன்பர்களே நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் நம்முடைய தம்பையா ஐயா அவர்கள் ஒரு சிறந்த தலைப்பில் உரையாற்றி வருகிறார்கள். எந்த ஒரு தலைப்பை ஏற்றுக்கொண்டாலும் ஐயா அவர்கள் அதை சிறமேற்கொண்டு அதற்காக சுமார் 1 காலம் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்காக அனைத்து செய்திகளையும் சேகரித்து அதை ஒரு 1.5 மணி நேரத்துக்குள் நமக்கு சாராக பிழிந்து ஒரு சுவை மிகுந்த பலரசமாக தருகிறார்கள். ஐயா அவர்கள் ஒரு மருத்துவர், அதனால் அவர் வாயிலாக நாம் ஆகாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் சிறப்பு. அதிலும் வள்ளல் பெருமான் வகுத்த சுத்த சன்மார்க்க ஆகாரத்தை பற்றி பேசுவது சிறப்பிலும் சிறப்பு. ஆகையால் இன்றைய நிகழ்வும் நாம் அனைவருக்கும் ஒரு சிறந்த சன்மார்க்க ஆகார விருந்தாக இருக்கும் என்பதில் நமக்கு ஐயமில்லை. மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களுக்கு வந்தனம் கூறி பேச அழைக்கின்றோம்.
நன்றி ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, சர்க்குரு ராமலிங்காய நம. சன்மார்க்க மெய்யன்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். இன்று சுத்த சன்மார்க்க ஆகாரம் என்கின்ற தலைப்பிலே என்னை பேசும்படி பிரசன்னா அவர்கள் பணித்திருக்கின்றார்கள். அதற்காக நான் உங்களிடத்திலே ஒரு சில இயற்கை உண்மைகளை பற்றிய செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மெய்யன்பர்களே, நாம் பெறுதற்கரிய மனித தேகத்தை பெற்றிருக்கின்றோம். முத்தி இன்பம் பெறுவதற்காகவே எடுத்தது மனித தேகம். இந்த தேகத்திற்கு நிறைய உணவுகள் எல்லாம் கொடுக்கிறோம், நிறைய கொடுக்கிறோம். அது வந்து முத்தி இன்பத்தை நமக்கு கொடுப்பதில்லை. அப்படியானால் முத்தி இன்பத்தை பெறுவதற்கு அடித்தளமாக ஒரு சத்துவ ஆகாரத்தை நம் வள்ளல் பெருமானார் குறிப்பிடுகின்றார்கள். உதாரணமாக அசைமம் முதலிய தாமச உணவுகளை நாம் உண்ணுகின்ற பொழுது நம்முடைய ஆன்ம விளக்கம் மறைபடும். ஆன்ம அறிவு விளங்காதுன்னு அர்த்தம், மூடமாயிரும்ன்னு அர்த்தம், முட்டாளாயிருவோன்னு அர்த்தம். இன்னொரு படி மேல போனா கடவுள் இன்பத்தை பெறவே முடியாதுன்னு அர்த்தம். அதுதாங்க அதனுடைய பொருள். அப்படி ஆன்ம விளக்கம் மறைபடும்னா இப்படிதான் நீங்க பொருள் எடுத்துக்கொள்ளணும். அப்படி முத்தி இன்பம் பெறுவதற்காகவே நமக்கு வந்து எல்லாம் வல்ல இறைவன் இந்த மனித தேகத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த மனித தேகத்திற்குள் எந்த உணவை போடலாம், எந்த உணவை போடக்கூடாது, எது அருளை கொடுக்கும், எது ஆன்ம விளக்கத்தை கொடுக்கும் அப்படின்னுட்டு நம்முடைய சர்க்குரு ராமலிங்க வள்ளல் பெருமான் புட்டு புட்டு வைக்கிறார். அது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் நாம் அதை பின்பற்றுவோமா அப்படிங்கிறதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு பேசக்கூடிய செய்தி அத்தகைய ஆர்வத்தை ஆன்மாவினுள் தூண்டும், தூண்ட வேண்டும் என்பதுதான் இந்த சத்சங்கத்தினுடைய நோக்கம். அப்படி இந்த மனித தேகத்தில் இரண்டு விளக்கங்கள் எப்பொழுதும் விளங்கிட்டு இருக்கு, எப்பொழுதும் இயங்கிட்டு இருக்கு. அது என்ன விளக்கம் அப்படின்னா, ஒன்று அருள் விளக்கம், இன்னொன்று ஆன்ம விளக்கம். இந்த அருள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் மனித தேகத்தில் எல்லாருக்கும் எக்காலத்திலையும் விளங்கிட்டு இருக்கு. இந்த ஆன்ம விளக்கத்தையும் அருள் விளக்கத்தையும் யார் ஒருவர் அதிகப்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் சன்மார்க்கிகள். அவ்வாறு அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு முறை வகுக்கப்பட்டிருக்கிறது. உணவு முறைகள்ல எத்தனையோ முறைகள் இருந்தாலும் இந்த உணவு முறைகள்ல அப்படி வகுக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன உணவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமச உணவு இருக்கு, சத்துவ உணவு இருக்கு, ராஜச உணவு இருக்கு, இப்படி எல்லாமே இருக்கு. நல்ல தயிர் சாதம் தின்னுட்டு வந்து வகுப்பறையில உட்கார்ந்துருக்க மாணவன் தூங்கிடுவான்ல, அது மாதிரிதான். அப்படி ஒரு நல்ல காரம் சாரமா சாப்பிட்டு வந்தா அவன் நெஞ்ச நிமித்திட்டு எல்லாத்தையும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவான், அது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி உணவுகள் இருக்கு. சத்துவமான உணவு, இறை சிந்தனையை மட்டுமே வளர்க்கக்கூடிய உணவுகளும் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆன்ம விளக்கத்தையும் அருள் விளக்கத்தையும் சத்துவ உணவு தான் அதிகப்படுத்துதுங்க. இப்படி சத்துவ உணவு அதிகப்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத நமக்கு வள்ளல் பெருமான் நம்மளுக்கு சொல்றாரு. வள்ளல் பெருமான் ஏன் அவர் சொல்றாரு, நம்ம ஏன் அதை கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான் வந்து தங்கம் செய்யும் ஆற்றலை பெற்றவர். இந்த தேகத்தையே பொன்னுடம்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அருளை பெற்றவர், வாழ்ந்து காட்டியவர், நமக்கு வழிகாட்டுபவர், நமக்கு சத்குருவாக இருப்பவர், சிவமாக இருப்பவர். எல்லா இன்பங்களையும் தான் பெற்ற பேரின்பத்தை எல்லாம் நாம் பெறுவதற்காக வழி உடைத்த உத்தமர், நமக்கு அறிவு தந்த அருளாளர், நம்மை உறவு என்று சொன்னவர். ஏன் உழைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன்னு சொல்லி இரக்கம் வச்சிருந்தார். நீர் எனது நேய உறவலனோ என்று கேட்டவர் அவர், நம்முடைய பெருமானார். அப்படிப்பட்ட ஒரு பெருமானார் நம்ம கையில இருக்கும்போது அவருக்கு நம்ம என்ன செய்யணும், குருவுக்கு உடல் பொருள் ஆவிய கொடுக்கணும் அப்படிங்கிறது அது முக்கியமான ஒரு செயல்பாடு. அப்படி ஒரு காணிக்கை ஆக்கணும், குருவுக்கு கூட காணிக்கை ஆக்கணும். இதுல முக்கியமான ஒரு ரகசியத்தை நான் நம்ம ராமலிங்க வள்ளல் பெருமானே நம்ம வந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால சர்க்குரு ராமலிங்க வள்ளல் பெருமானை வணங்குவோம். குருவே, சர்க்குருவே, ராமலிங்க வள்ளல் பெருமானே, உமது திருவடிகளை நாங்கள் சன்மார்க்க அன்பர்கள் தென்னிமிசை தாங்கிக் கொண்டோம், உமது திருவடிகளை தாங்கி நிற்கின்றோம். எங்களுக்கு இந்த சன்மார்க்க வாழ்வு தந்திடல் வேண்டும். அந்த வாழ்க்கையை பெறுவதற்காக உங்கள் திருவடிகளை சிந்திக்கின்றோம். சுத்த சன்மார்க்க ஆகாரத்தை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்கின்றோம். தெரிந்த வண்ணமே வாழ்வதற்குரிய அறிவும் ஆற்றலும் எங்களுக்கு தந்து எங்கள் உடம்பில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் நிறையும்படியாக எங்களை வாழ்த்துதல் வேண்டும், எங்களுக்கு அருள் புரிதல் வேண்டும் என்று இப்பொழுது நாம் விண்ணப்பித்துக் கொண்டோம். திருமந்திரத்துல ஒரு உபதேசம் இருக்கு. பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் வரிசை தரும் பொன் வகை ஆகும் அப்போல். இப்ப அந்த செம்பெல்லாம் இருக்கு, அதை பொண்ணாக்குறதுக்கு நம்ம எல்லாம் ரசவாதம்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி பெரிய ஞானிகள் எல்லாம் எதை தொட்டாலும் அது பொன்னாயிரும். வள்ளல் பெருமான் கூட அந்த வாக்கிங் ஸ்டிக்க தொட்டாரு, அது பொன்னாயிடுச்சு, ஆங்கிலேயன் வந்த போது அது நடந்தது அப்படின்னு நமக்கெல்லாம் செய்திகள்லாம் தெரியும். அந்த செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி வள்ளல் பெருமான் அவர் நினைச்சாருன்னா நமக்கு பொன் உடம்பு கொடுக்க முடியும். நம்ம வந்து அவர் தொட்டாருன்னா போறோம். குரு பரிசித்த குவளையம் எல்லாம் திரிமலம் தீர்ந்து சிவகதியாமே, திருமந்திர சொல்லுது. பரிசனவேதி பரிசித்ததெல்லாம் வரிசை தரும் பொன் வகை ஆகுமா போல். ஞானிகள் எந்த பொருளை தொட்டாலும் அது பொன்னாயிடும். அதை போல நம்ம குருநாதர் சத்குரு ராமலிங்க வள்ளல் பெருமான் நம்ம தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி நீ நல்லாருடான்னு சொன்னா போறோம். திரிமலம் தீர்ந்து சிவகதியாமே, அது ஆணா இருந்தா என்ன பொண்ணா இருந்தா என்ன, மும்மலமும் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது திருமந்திரம். இதை பார்த்தால் விளங்கணும்னு வள்ளல் பெருமான் சொன்னாரு. அதனால நம்ம இதை என்ன பண்றோம், ஒரு ஒரு மேற்கோள் காட்டுறோம். அது மாதிரி வள்ளல் பெருமான் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, எம்பெருமான் தாள் கமலம் எண்ணாமல் பால் வயிற்றில் சும்மா அடைக்கின்ற சோறு நஞ்சின் மிக கூடியதுனர். சாப்பிடும்போது சாப்பாட்டின் மேல ஆர்வமா வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டோம்னா வயிற்றுல எல்லா சாப்பாடும் கொண்டு போய் அடைச்சோம்னா அது விஷமா மாறும்னு சொல்றாரு. சாப்பிடும் போது என்ன செய்யணும், எம்பெருமான் திருவடிகளை அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய திருவடிகளை எண்ணி எண்ணி இந்த உணவு கொள்ள வேண்டும். அப்படி கொண்டோம்னா அந்த உணவுல இருக்கக்கூடிய தாமச குணம், ராட்சச குணம், தீய விஷங்கள் எல்லாமே நீங்கி நமக்கு ஒரு அமுதம் போன்ற உணவு உள்ள போகும் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமான் காட்டுகின்ற ஒரு மெய்நெறி. அப்படி நம்ம குருநாதருடைய திருநாமங்களை சொல்லி எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி இந்த உணவு கொள்ளுகின்ற பொழுது நமக்கு குற்றங்கள் நீங்கும். அதனால நமக்கு என்ன என்ன அதிகப்படும், நமக்கு என்ன அதிகப்படுத்தணும், இப்போ அருள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் நமக்குள்ளார அதிகப்படுத்தணும். இந்த உடம்புல எல்லாம் உள்ள இறைவனின் அருளாற்றலும் அதிகப்படணும், நம்ம ஆன்ம அறிவும் பிரகாசப்படணுங்க. இதுதாங்க இன்றைக்கு உள்ள முக்கியமான ஒரு செயல். அப்படி அவங்களுடைய அந்த செயலை, இந்த அருள் செயலை நாம் செய்யலன்னா நம்ம உடம்புல ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் அதிகப்படலைன்னா நமக்கு நிச்சயமா சுத்த சன்மார்க்க ஆகாரம் கிடைக்காது. சுத்த சன்மார்க்க ஆகாரத்தை பெறணும்னா இந்த ரெண்டு விளக்கமும் அதிகப்படுத்தணும், ஆன்ம விளக்கம் அருள் விளக்கம். அது ரெண்டுமே நம்ம உடம்புல எப்பயுமே இருக்குதுங்க, அது ஓரளவுக்கு தான் இருக்கு, சிறிய அளவுல இருக்கு. அதை என்ன பண்ணணும் நாம, அது நல்ல முயற்சி நன்முயற்சிங்கிற அந்த தவத்தினால அதை என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தணும்னா அந்த அதுக்கு நமக்கு சாத்தியமாகும். அதே மாதிரி எல்லாம் உள்ள இறைவன் உயிருக்கு உயிராக உள்ளே நிற்கின்றான். அதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி, நாம் மறக்க கூடாது. அச்சிவன் உள் நின்ற அருளை அறிந்தவர். இது யார் சொல்றது? திருமந்திரம் சொல்லுது, திருமூல பெருமான் சொல்றாரு. கண்டதை திங்கிறவங்களுக்கு வந்து என்ன ஆகும், ராஜசம் வந்துடும், ராஜச குணம் வந்துடும், ரொம்ப ஆணவ குணம் வந்துடும். அது மாதிரி இல்லாம எல்லாம் உள்ள இறைவன் உள்ள நிக்கிறான், உயிருக்கு உயிரா இருக்கான். நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த சாப்பாடை அவனும் சாப்பிடுறான். அவனுக்கு அந்த துன்பம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அச்சிவன் உள் நின்ற அருளை அறிந்தவர். இந்த உயிருக்கு உயிராக இறைவன் நம்மோடு இருக்கிறாங்கிற உண்மையை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? மத்தியானம் உச்சியம்போதாக உள்ளமர் கோவிற்கு, உச்சி காலத்துல உள்ளத்துல இருக்கக்கூடிய உயிர்ல கலந்திருக்கக்கூடிய அந்த இறைவனுக்காக ஒரு வழிபாடு பண்ணி சில கவளங்கள் மட்டும் சாப்பிடுவாங்க, அரை வயிறு சாப்பிடுவாங்க. அது வேணும் இது வேணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்காது, இச்சை இருக்காது. இச்சை பிடித்துண்டு வேதமர நினைந்து இச்சை விட்டு ஏகாந்தத்து ஏறி இருப்பறை. திருமந்திரத்துல மிக முக்கியமான ஒரு பாடலுங்க 1885 பாட்டு. இந்த உடம்புல இந்த உயிரில இறைவன் கலந்திருக்கிறான்னு தெரிஞ்ச நல்லோர்கள் சன்மார்க்கிகள் மத்தியானம் ஒரு பொழுது மட்டும்தான் சாப்பிடுவாங்க, அதுவும் உச்சி பொழுது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அந்த எல்லாம் அல்ல இறைவன் அவன் உள்ளத்துல இருக்கிறாங்கிறத எண்ணி 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 வணங்கி வழிபாடு செய்து சாப்பிடுவாங்க. அரை வயிறு தான் சாப்பிடுவாங்க, கால் வயிறு சுடு தண்ணி குடிப்பாங்க, நல்ல வெந்நீர் குடிப்பாங்க. அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, தனிச்சிருப்பாங்க, உள்நோக்கி பயணம் செய்வாங்க, உள்ளூன்று சிந்திப்பாங்க. உணவின் மீது பற்று இருக்காது. யார் ஒருத்தர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனிடத்துல உள்ளூன்றி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு உலகம் தெரியாது, தத்துவங்கள் அடங்கி போயிடும், தத்துவங்கள் வேலை செய்யாது, உலகமே தெரியாது. அப்படி அமைதியாக ஏகாந்தமாக இருக்கக்கூடியவர்களாக இந்த சன்மார்க்கிகள் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்கள எல்லாம் உள்ள இறைவன் நல்ல அருளை கொடுத்து அறிவை கொடுத்து தூக்கி விடுறாரு. இதுல வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி பசித்த வயிறுக்கு உணவு கிடைக்கிறதுங்கிறது புண்ணியம். கேக்குதுங்களா ஐயா? ஹலோ கேக்குதுங்களா
ஐயா? கேக்குதுங்க ஐயா? ஐயா கேக்குது.
ஆ சரி, நான் கேக்குறேன். நடுவுல
கேக்குது, கேக்குது.
சாரி சாரி. பசித்த வயிறுக்கு உணவு கிடைக்கிறது புண்ணியங்க, கிடைக்கல என்ன பாவம். பசித்த வயிறுக்கு உணவு கிடைக்கிறது புண்ணியம், கிடைக்கல என்ன பாவம். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பசி இல்லாத போதும் உண்பது பெரிய பாவம். அப்படி பசி இல்லாத போது சாப்பிடுறவனுக்கு சன்மார்க்கம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் பசித்து உண்பவன் யோகி. ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் யோகி சாப்பிடுவான், அவன் தான் சன்மார்க்கி. காலையில காஃபி, டீ, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங் டிஃபன், காஃபி, டீ, டின்னர், வடை, பஜ்ஜி, பால், இரவு சப்பர், இவ்வளவும் சாப்பிடுறவன் துரோகி. அவன் லாயக்கில்லாதவன், சன்மார்க்கத்துக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது. அதாவது பரவாயில்லைங்க, துரோகி தான். கிடைக்கிற போதெல்லாம் ஒருத்தர் சாப்பிடுறான், அப்பப்ப சாப்பிடுவான். அவன் படு துரோகி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள அப்படி இந்த ஆசை வரும்போது ஒரே அடி. வள்ளல் பெருமான் சொல்லுவார், இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரும்போது ஞான அறிவினால் தடுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி வடை, டீ, பஜ்ஜி, அது இது இதை சாப்பிட்டு கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிட்றவன் படு துரோகின்னு சொன்னா அவனுக்கு அந்த அறிவு வேலை செய்ய தொடங்கிடும். அந்த வகையில அது அப்படியே முற்றுப்புள்ளிய வைக்கிறேன். சரி, இப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பத்தி பேசிருக்கோம். ஒரு பொது உண்மை, இப்ப ஒரு சிறப்பு உண்மையை பத்தி பேச போறோம். இது வரைக்கும் பேசினது பொது உண்மை. என்ன பொது உண்மை? உணவு உண்ணும் போது குருவை நினைக்கணும், உணவு உண்ணும் போது உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நினைக்கணும், வழிபாடு செய்யணும். அவங்க அப்படி செய்து அந்த உணவை சாப்பிடும் போது நமக்கு வந்து அருள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் அறியப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இது பொது உண்மையை பத்தி பேசணும், இப்ப சிறப்பு உண்மையை பத்தி பேசுறேன். இன்ன ஒரு செய்தி வாழ்நாள் பூரா மறக்கக்கூடாது. முதல்ல என்ன சொன்னோம், மனித உடம்புல மட்டும்தான் அருள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் எப்போதும் விளங்கிட்டு இருக்கு. அந்த ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் ஓங்கி பெருகி நின்றால்தான் நமக்கு என்ன உணவு கிடைக்கும், சுத்த சன்மார்க்க ஆகாரம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு பார்த்தோம். இதுதாங்க அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது பொது. இப்ப வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு செய்தியை நான் சொல்றேன். பசி நீக்க நமக்கு பசி போயிடும். யா எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, அந்த 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 தேகங்கள் எத்தனையோ தேகங்கள் இருக்கு, பசியினால தாங்க முடியாத தேகங்கள் இருக்கு. அந்த தேகங்கள் வந்து பசியினால வாடும் போது அதுக்கு உணவு கொடுக்கறாங்க பாருங்க, அவங்களுக்கு தாங்க வந்து இந்த பசி போயிடும். வளல் பெருமான் சொல்றாரு, கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவதேகங்கள், பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம், கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு, கடவுள் வந்து மனித தேகத்திலாம் காரியப்படுறாரு, கடவுள் விளக்கம் அங்கதான் விளங்கிட்டு இருக்கு. இந்த ஜீவதேகங்கள் எத்தனையோ ஜீவதேகங்கள் ஒரு கஷ்டப்பட்டு இருக்கு, அவையெல்லாம் ஆலயங்கள், நடமாடும் ஆலயங்கள். அப்படி பசியினால அந்த ஆலயங்கள் எல்லாம் பாழாகுது, நீங்க அந்த சோமாலியெல்லாம் பார்த்திருப்பீங்க, அப்படி எத்தனையோ ஆலயங்கள் பாழாகிட்டு இருக்கு. ஹைத்தியில கூட பஞ்சம் வந்து அங்க உள்ள மக்கள் எல்லாம் மண்ணை ரொட்டி மாதிரி காய வச்சு சாப்பிடுறாங்க, உங்களுக்கு எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க நெட்ல. ஹைத்தி சஃபரிங்ஸ்ன்னு போட்டு அடிச்சீங்கன்னா கூட நெட்ல கிடைச்சிடும். அப்படி அந்த தேகங்கள் ஆலயங்கள் ஜீவதேகங்கள் பசியினால பாழாகிட்டு இருக்கு பாருங்க. அப்படி பாழாகிட்டு இருக்க தரண தருணத்துல சாப்பாடு கொடுத்தா மட்டுமே அந்த ஆன்ம விளக்கம் அந்த தேகத்துக்குள்ளார விளங்கும். அதே சமயத்துல அவங்க நம்மள கருணையோடு பார்த்தாங்க அப்படின்னா, நன்றியோடு பார்த்தாங்கன்னா நம்முடைய வயிற்றுல பசி தோணாதுங்க, அதுவே அருளாக வந்து நம்ம உடம்புல உட்கார்ந்து பசிங்கிற தீய அணைச்சிரும். அது மட்டுமல்லாமல் நமக்கு ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் இந்த உடம்புக்குள்ளர அறியப்படுங்க. இது ஒரு ரகசியமான பாதை, இதுதான் சிறப்பு வழி. அத சொல்றாரு, இதுதாங்க ஆணி வேறு. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால மட்டும்தான் சுத்த சன்மார்க்க ஆகாரம் கைகூடும். இந்த கேட்வே ஃபார் சுத்த சன்மார்க்க ஆகாரம் எது, ஜீவகாரண்ய ஒழுக்கம்னா ஆகாமியத்தால முயற்சி ஆகாரத்துல ஆகாரம் கிடைக்கும்னு சாமி வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கத்துல சொல்றாரு. ஆகாமியத்தினால முயற்சி ஆகாரம், இப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது சாப்பிட்டு இருக்கோம், எது கிடைக்குதோ அது சாப்பிட்டு இருக்கோம். ஆனா இந்த உணவையே அருள் உணவாகவும் சத்துவ உணவாகவும் நாம மாத்தி சமைச்சுக்க முடியுமானா, சமைச்சுக்க முடியும். ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா கிடைக்காது. சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி அந்த மாதிரி ஆகாமிய முயற்சி ஆகாரத்தை சேர்த்துட்டோம்னா இந்த கரணங்கள் எல்லாமே வலுவா மாறிடும், சன்மார்க்கத்துக்கு ஈடு கொடுத்து இந்த உடம்பு ஒத்துழைக்கும். அப்பதான் சன்மார்க்க சாதனம் எதுங்கிறத அனுசரிச்சு நாம வந்து பின்பற்ற முடியும். சித்தி முத்தி இன்பங்களை பெற கடவர் என்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால், இப்படி ஜீவகாருண்யத்தால சன்மார்க்க சாதனம் கைகூடுது, சித்தி முத்தி இன்பங்கள் கைகூடுது என்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால், அவரது கடவுள் ஆணைன்னு சொல்லிட்டாரு. ஆகாமிய ஆகாரத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும்னு சொல்றாருங்க. இது இது வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கத்துல ரெண்டாவது பகுதியில இருக்கு. அப்படி ஆகாமி ஆகாரம் என்று சொல்லக்கூடிய சுத்த சன்மார்க்க ஆகாரத்தை பெறுவதற்கு கூட ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் முடியாது. நம்ம உடனே என்ன சுத்த சன்மார்க்க ஆகாரம்னா நான் நேரடியா நான் அந்த சப்ஜெக்ட் வருவேன்னு நினைச்சிருப்பீங்க. இல்லை, எப்ப சன்மார்க்க ஆகாரம் கை கூடுது அப்படின்னா இந்த உடம்புக்குள்ள, இந்த மனித உடம்புக்குள்ள, இந்த சன்மார்க்கின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய மனித உடம்புல அருள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் பிரகாசப்பட்டாலன்றி முடியாது. எப்பொழுது பிரகாசப்படுகிறது என்றால் ஜீவ தேகங்களாகிய ஆலயங்கள் பசியினால் நொந்து வீணாகின்ற போது யார் ஒருவர் உணவு கொடுத்து அந்த ஆலயத்தை விளங்குபடி செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சுத்த சன்மார்க்க ஆகாரம் வாய்க்கின்றது. அதற்கு ஆகாமிய ஆகாரம் என்று பெயர். அது அருளால் மட்டுமே கைகூடுகிறது. ஆகவே ஜீவகாருண்யம் வேண்டும் என்பது கடவுள் ஆணை என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவனுடைய இயற்கை விளக்கமும் ஒன்றுக்கொன்று மாறுபடாதது. இதுல பாத்தீங்கன்னா இந்த கடவுள் இயற்கை விளக்கம் அல்லது அவனுடைய கருணை, ஆன்மாவின் இயற்கை விளக்கம் அல்லது ஆன்மாவின் கருணை, ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான். இது வேற அது வேற இல்லை. ஏதேனும் நம்ம செஞ்சாதான் கடவுள் விளக்கம் காரியப்படும், இல்லைன்னா காரியப்படவே படாது. கடவுள் விளக்கம்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் ஆற்றல் அல்லது அருள் ஆற்றல் இந்த மனித உடம்புக்குள்ளார அப்படி மலர்ச்சி அடையலன்னா, அப்படி விளங்கலன்னா, அப்படி அதிகப்படலன்னா சுத்த சன்மார்க்க ஆகாரம் வாய்க்காதுங்க. சும்மா பேசிட்டு இருக்கலாம், அல்ல நானும் சமைச்சு சாப்பிட்டேன்னு சொல்லலாம். சுத்த சன்மார்க்க ஆகாரத்தினுடைய விளக்கம் பார்க்க 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 மேல போயிட்டே இருக்கும். அதுல ஓரளவுக்கு உள்ளதை இன்று நாம் பார்க்க போறோம். ஆகையினால ஆன்மாவனுடைய கருணை கருணையும் கடவுளுடைய கருணையும் வேறு வேறு அல்ல, ஒன்றுதான். அப்படி ஆன்மா யாருக்காவது கருணை செஞ்சா கடவுள் நமக்கு கருணை செய்வாரு. அப்படி கருணை செய்கின்ற பொழுது ஆன்மாவை மறைத்திருக்கின்ற மறைப்பு நீங்கும். அது எப்படி? ஒரு உதாரணம் கொடுக்குறாரு நம்ம சாமி. சூரியனை மேகம் மறைச்சிருக்கு, அப்புறம் காத்து வீத்து அடிச்சதுன்னா அப்படியே அந்த மேகம் அப்படியே மெதுவா நகருது இல்லைங்களா? அது மாதிரி நாம ஜீவகாருண்யம் செய்ய செய்ய கடவுள் விளக்கம் இந்த உடம்புக்குள்ளார தோன்றி விளங்கும். தோன்றி விளங்கும்னா என்ன? கடவுள் விளக்கம் காரியப்படுது, இந்த உடம்புக்குள்ள இயங்க தொடங்குது. கடவுள் அருள் இந்த உடம்புல சார்ந்துக்குது. அது வரைக்கும் இயங்காத உடம்பு இப்படி இயங்கும், இயங்காத மூளை இயங்கும், இயங்காத அறிவு இயங்கும், பிரகாசப்படும், அறிவுல தெளிவு ஏற்படும். செய்ய ஏதேனும் ஒன்று வந்து அருள் உணர்ச்சி நமக்குள்ள ஓங்கும். அந்த அறிவுக்குள்ள எதையாவது செய்யணும், சன்மார்க்கத்துல வெற்றி பெறணும், வெற்றி பெறணுங்கிற ஏக்கம் பிறக்கும், ஊக்கம் பிறக்கும். இவ்வளவும் கடவுள் அருளுங்க. இல்லைன்னா இந்த கல்வியை கற்றுக்கொள்ளவே முடியாது. நமக்கு ஒரு ஊக்கம் உணர்ச்சி இருந்தாதாங்களே இந்த சன்மார்க்க கல்விக்குள்ள போக முடியும். அப்பதான் அது புரியும். யாராவது சொன்னா கூட நமக்கு புரிஞ்சுக்க முடியும். கடவுளே வந்து சொல்லுவது போல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல அன்பர்கள் சத்சங்கத்துல உண்மை சொல்லுவாங்க, நம்ம அறிவுல அது புலப்படும். இவ்வளவு எப்ப புலப்படும் அப்படின்னு கேட்டா கடவுள் அருள் இந்த உடம்புக்குள்ள வெளிப்பட்டாதான் கிடைக்கும். கிடைக்காது. சரி, கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு இந்த உடம்புல தாமச ஆகாரம் கூடாது. அசைவம்லாம் சாப்பிட்டா என்னாகும்? தயிர் எல்லாம் சாப்பிட்டா என்னாகும்? நெய் சாப்பிட்றதும் ஒண்ணுதான், நான்வெஜ் சாப்பிட்றதும் ஒண்ணுதான். இதுவும் பிராணி உடம்புல இருந்து வருது, அதுவும் பிராணி உடம்புல இருந்து தான் வருது. கொஞ்சம் அப்படி ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா நாம அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம், தப்பு இல்ல. ஆனால் அதுவும் மிருக உணவு, இதுவும் மிருக உணவு என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால அதிலிருந்து நாம விடுதலை அடைவது நல்லது. அப்படிதான். அப்ப நமக்கு சத்துவ ஆகாரம் வேணும். சத்துவ ஆகாரம் என்பது பொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிக்கிரகம் ஜீவசாருண்யம்னு சொல்லக்கூடிய ஆறு நல்ல குணங்களை கொடுக்கக்கூடிய ஆகாரம். நல்ல வந்து காரம் காரமா சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேகம் வரும், நமக்கு மென்மையா வந்து கோபம் வராத உணவு, மிக சாந்தமான உணவு, அப்படி சத்துவ ஆகாரம்ங்கிறது நம்ம வள்ளல் பெருமான் ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுறாரு. உதாரணமா பிஞ்சு கத்திரிக்காய், பிஞ்சு அவரைக்காய், பிஞ்சு முருகக்காய் இதெல்லாம் சொல்லுவாரு. இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்கேஜி சன்மார்க்கிகளுக்கு, எல்கேஜி ஆளுங்களுக்கு தான் கொஞ்சம் பால் சேர்த்துக்க, கொஞ்சம் கீரை சேர்த்துக்க, அதெல்லாம் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் பேச வந்திருக்கிற சப்ஜெக்ட் சுத்த சன்மார்க்க ஆகாரம் இருந்தாலும் அப்படி அப்படி டச் பண்ணிட்டு நான் அந்த சுத்த சன்மார்க்க ஆகாரத்துக்கு அடுத்து நான் போயிடுவேன். சுத்த சன்மார்க்க ஆகாரம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இதுல கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு சில செய்திகள் நான் சொல்லுவேன், அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப எனக்கு கொடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து விடுபடாம சுத்த சன்மார்க்க ஆகாரம் அப்படிங்கிற நிலையில நான் பேசிடுறேன். இப்படி ஆன்மாவுக்கு விளக்கம் தோன்ற வைப்பது சத்துவ ஆகாரம். சத்துவ ஆகாரம்னா வள்ளல் பெருமான் இப்ப சொல்ல போற ஆகாரம், நான் தான் சொல்லுவேன். இப்ப நான் சத்துவம் இறை குணம் பொருந்திய உணவு. சத்துவம் இறைவனுக்கு வந்து பூரண சத்துவம்னு பேருங்க. இறைவனுக்கு என்ன பேரு? பூரண சத்துவன். நமக்கெல்லாம் எப்பவாவது நல்ல குணம் இருக்கும், எப்பவாவது கருணை இருக்கும். இறைவனுக்கு எப்பயுமே கருணை இருக்கும், நமக்கு எப்பவாவது கொஞ்சோண்டு அறிவு இருக்கும், அத்த நாள் இருக்காது. இறைவனுக்கு எப்பயுமே அறிவு இருக்கும். அவன் எல்லாம் முடிவில் ஆற்றல் உடையவன், முடிவில் இன்பம் உடையவன், மறதி இல்லாதவன். இங்க எவ்வளவுனான்னு சொல்லலாம், ஆனா நம்ம மறதி இருக்கும், கோபம் இருக்கு, காம குரோத லோபங்கள் இருக்கு. அவனுக்கு அந்த கெட்ட குணங்கள்லாம் இல்லை, நமக்கு கெட்ட குணங்கள்லாம் இருக்கு. இப்படி எப்பயாவது நல்ல குணம் வந்தா சன்மார்க்கத்துல வந்து நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு இருப்போம், இல்லைன்னு வச்சுங்களேன் அதுக்கு என்னன்னு போயிருவோம். இப்படி ஆன்மாவுக்கு நல்ல அறிவு தோன்ற வேண்டுமானால் சத்துவ ஆகாரம் வேணும். நல்ல தயிர் சாதம் சாப்பிட்டு கிளாஸ்ல போய் உட்கார்ந்த தூக்கம் வருதுன்னு சொன்னேன்ல, அது மாதிரி நல்ல உருளைக்கிழங்கு அது இதுல வச்சுன்னா வயிறு கடாமுடா இருந்தாலும் முடியாது. பீக்கங்காய் மாதிரி சித்தம் அதிகமாகக்கூடிய காய்கள் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? மயக்கமா இருக்கும், மைண்ட்ல டென்ஷன் வரும், அதெல்லாம் வரும். அது மாதிரி மொச்சக்காய் அதெல்லாம் வாழைக்காயெல்லாம் சாப்பிடும்போது வயிறு ஜாஸ்தி ஆயிடும். இப்படிலாம் நம்மளுக்கு தெரியும் இந்த உணவுகள் என்னென்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு. நிறைய காரம் சாப்பிட்டா வயிற்றுல புண்ணு வந்துடும், வாயில புண்ணு வந்துடும், கண்ணு எரிச்சலா இருக்கும், தொண்டை காஞ்சி போயிடும், இப்படி எத்தனையோ துன்பங்கள் இருக்கு, தலைவலி வந்துடும். அப்புறம் இங்க நம்ம வந்து சன்மார்க்கத்தை கேட்கறது, இதெல்லாமே தாமச ஆகாரம், ராஜச ஆகாரம் இப்படிலாம் இருக்கு. சத்துவ ஆகாரம்ங்கிறது மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், மைண்ட்ல ப்ரெஷர் ஏறாது, கோபம் வராது, மைண்ட் ஓரியன்டேஷனா இருக்கும், மன அலையாது, அது வேணும் இது வேணும் அலையாது, மனசு உடம்புல துன்பம் இருக்காது, வயிற்றுல துன்பம் இருக்காது, நிசப்தமா உட்கார முடியும், சும்மா இருக்க முடியும். அப்படி இந்த உணவு வந்து முக்கியமான செயல்பாட்டில் இருக்குன்னு நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு. உதாரணமா தாமச ஆகாரத்தால் பூரண சத்துவமாகிய கடவுள் இயற்கை விளக்கமும் ஏகதேச விளக்கமாகிய ஆண்மை ஆன்மை இயற்கை விளக்கமும் விளங்காது. சாமி சொல்றாங்க, எதுல ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல எவ்வளவு நுணுக்கமான செய்தி, உணவு பற்றிய செய்தி அங்க சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் இரண்டாவது பகுதியில மிக நுண்ணிய செய்தி, தாமச ஆகாரத்தால் நான்வெஜ் கயிறு மோர் நெய் இது போன்ற கொழுப்பு உணவுகளால எல்லாம் வல்ல இறை ஆற்றல் இந்த உடம்புல விளங்காது. அதே மாதிரி நம்ம ஆன்மாவினுடைய ஆற்றலும் இந்த உடம்புல விளங்காது, போய் தூங்கிடுவாங்க. அல்லது மனசு வேற ஒன்றை பற்றும், இறைவனை நோக்கி செல்லவே செல்லாது. இப்படி இந்த மாதிரி உணவுகளால இருள் மட்டுமே அதிகமாகும், ஒளி விளங்காது. ஆகவே சத்துவ ஆகாரத்தால் ஆன்ம விளக்கம் காரியப்பட்டு அதிகப்படும். சத்துவம் அப்படிதான் சத்துவ ஆகாரங்கிறது தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற சுத்த சன்மார்க்க ஆகாரம். சரி, இப்ப நான் வந்து ஒரு ஒரு குழு ஃபைனல் குழு சொல்றேன். இந்த ரெண்டாவது சாப்டர்ல சிறப்பு விதியில ஜீவகாருண்யம் அதிகப்பட்டால் கடவுள் அருளை பெறலாம். இது வள்ளல் பெருமான் கொடுக்கிற குழு. ஜீவகாருண்யம் விருத்தி ஆனால்னு சொல்றாருங்க. ஜீவகாருண்யம் பண்ணுன்னு சொன்னாரு. ஜீவகாருண்யம் விருத்தின்னா என்னங்க? விருத்தி ஆனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவகாருண்யம் யாருக்கு பண்றோம், ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோம், யாரு கைக்கு போய் அது கிடைக்குது, இது எத்தனையோ ஆலயங்கள் மனித ஆலயங்கள் வீணா போகுது, அந்த ஆலயத்துக்கு பார்த்து கொடுக்கணும். நான் வந்து தயார் பண்ணி நல்ல வசதி உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுனால அந்த லாபம் கிடைச்சிடாதுங்க. எந்த ஆலயம், மனித ஆலயம், மனித தேகம் என்கின்ற ஆலயம் பசியினால் உலர்ந்து போய் வீணா போய் நடுங்கி சாக போற மாதிரி இருக்காங்களோ, அந்த ஆலயத்துல இந்த உணவை கொடுத்து எல்லாம் உள்ள இறைவா நான் பரஜீவகாருண்யம் செய்கிறேன், உன்னை எண்ணி செய்கின்றேன், உன்னை சுமந்து இருக்கின்ற இந்த உடம்பு கெட்டு வீணாகிறது, பசியினால் இழைக்கிறது, இந்த உடம்பில் நான் இந்த உணவை கொடுக்கின்றேன், எம்பெருமானே எனக்கு பசியில்லாத வாழ்வு கொடு என்று கேட்டு கேட்டு செய்ய வேண்டும். அதுதான் ஜீவகாருண்ய விருத்தி. பார்த்து பார்த்து செய்யணும். அந்த மாதிரி ஒரு உணவு யாருக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அது கடவுள் அருளை கொடுக்கிறது. இதுக்கு ஜீவகாருண்ய விருத்தின்னு பேருங்க. அது யாரு கொடுக்கிறோம்? பெரிய ஞானிகளுக்கு கொடுக்கிறோம், சன்மார்க்க தவசிகளுக்கு கொடுக்கிறோம், பசியினால எங்கேயும் போய் கேட்காம அப்படியே அடங்கி ஒடுங்கி இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்கிறோம். சில தவசிகள் யோகிகள் எல்லாமே வெளியில போய் தேடி வந்தாதான் உணவு சாப்பிடுவோம்னு உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்கள பார்த்து கொடுக்கணும். அப்படி எல்லாம் கொடுக்கும் போது அந்த தேகம் வீணாகாமல் நாம் கொடுக்கின்ற உணவு பயன்பட்டால் அது பரஜீவகாருண்யம், அதுவே ஜீவகாருண்ய விருத்தி. அந்த மாதிரி செய்தோம்னா என்ன விளையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான் சொல்றாரு, அதனால் சித்திமுத்தி கைகூடும், இந்த உடம்புக்குள் அமுதம் ஊற்றெடுக்கும்னு சாமி சொல்றாங்க. அமுதம் ஊற்றெடுத்தா பசி வராதுங்க. இப்ப பாத்தீங்களா, எத்தனையோ அழியும் தேகங்களாக இருக்கக்கூடிய ஆலயங்கள், அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய துன்பத்தை தேகம் என்னும் ஆலயங்கள், மனித உடம்பு என்னும் ஆலயங்கள் பசியால் தகிக்கும் பொழுது உணவு கொடுத்தால் என்ன ஏற்படும் கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல பசி போயிடும், நம்ம உடம்புக்குள்ள அமுதம் ஊற்றெடுக்கும், புதிதாக அமுதம் தோன்றும். அதன் பயனாக ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் இந்த உடம்புல அதிகப்படும், பிரகாசப்படும். அது இது இது என்ன உங்களுக்கு புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு புரியணும்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஜீவகாருண்யம் பண்ணும்போது இறைவன் அருளை கொடுக்கிறான், கடவுள் விளக்கம் இந்த உடம்புல காரியப்படுது, அதனால நமக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பும் நல்ல சிந்தனையும் ஆன்ம விளக்கமும் தோன்றுது, ஆன்மாவை மூடி இருக்கக்கூடிய இருள் விலகுது, சத்துவ உணவு சாப்பிடணும், நல்ல ஆகாமிய உணவை எடுத்துக்கணும், தவ உணவு எடுத்துக்கணும்னு நமக்கு ஒரு முயற்சி தோணும். அதுதாங்க முக்கியம். அப்ப கிடைக்குது பாருங்க, அதுதாங்க சுத்த சன்மார்க்க ஆகாரம். அப்படி ஆகாரம் கிடைச்ச உடனே சத்குருவை கொண்டு வந்து அத துவக்கும்படி வேண்டிக்கணும். நீங்க அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல பாத்தீங்கன்னா, பேருந்த சித்தி பெற்றவர்களுடைய நிலையை பேசும் போது இந்த ரகசியத்தை சொல்லியிருப்பாரு. நீங்க குருவை கூப்பிட்டு, அந்த பேரின்ப சித்தி பெற்ற குருவை கூப்பிட்டு, சாமி குருவே இந்த உணவை துவைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அந்த உணவின் சுவை அவங்களுக்கு தெரியும், அந்த வாசனை அவங்களுக்கு தெரியும், அவங்க தொடுவாங்க, இந்த சாப்பாடை தொடுவாங்க, துவைச்சு பார்ப்பாங்க. துவைச்சு பார்க்கறதுன்னா உருவமே இல்லாம துவைச்சு பார்ப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த உணவு தங்கமாகிவிடும், குற்றம் நீங்கிவிடும், மனித தேகத்தை பொன்னுடம்பாக மாற்றும், அத்தகைய ஆற்றல் அந்த குருவுக்கு உண்டு. அது நம்ம உடம்புல புகுந்ததுன்னா இந்த உடம்புல நல்ல அருள் ஆற்றல் பெருகி தவமும் வாய்க்கும் பசியும் நீங்கும். இப்ப பாடிச்சு பாருங்க, தயை வளர் தவமே, தவம் வளர் தயையே, தயை தவம் வளர் சதுரே அப்படின்னு வள்ளல் பெருமான் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. தயவுனால தவம் வச்சது, தவத்தால தயவு வளர்ந்தது, இது ரெண்டு நாளையும் சுத்த தன்மார்க்கு அறிவு பெருகிச்சு அப்படின்னு நம்ம சாமி சொல்றாங்க. இது வந்து வள்ளல் பெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உபதேசம். இது வந்து சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாச்சாரத்திலும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலும் வள்ளல் பெருமான் அருளிய உபதேசங்கள் அப்படிங்கிறத நீங்க மறக்க கூடாது. இது பூராவுமே வள்ளல் பெருமான் அருளிய உபதேசங்கள் தான். சரி, இப்படி ஜீவகாருண்யத்தினாலையும் குருவை கூப்பிட்டு சாப்பிட சொல்றதுனாலையும் எல்லாம் வல்ல இறைவனை சிந்திச்சு உணவு கொள்வதனாலையும் அழியக்கூடிய மனித ஆலயங்கள், பசியினால் அழியக்கூடிய மனித ஆலயங்களை காப்பாற்றுவதனாலையும் நமக்கு தயவும் தவமும் விருத்தியாகி நல்ல ஞானமும் வாய்க்குது, சுத்த சன்மார்க்க ஆகாரமும் வாய்க்குது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பார்த்திருக்கிறோம். இதுதான் இப்ப சிறப்பு விதியை பார்த்து முடிச்சுட்டோம். மூன்றாவது உளவு, சீக்ரெட். ஏற்கனவே நம்ம சென்ற புறே நம்ம பார்த்துருக்கோம், வந்து வந்து ஆச்சாரியரை வணங்குகின்ற பொழுது எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதை தான் அப்புறம் வந்தன முறைங்கிற தலைப்புல நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதை நான் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துறேன். வந்தன முறையில என்ன சொல்றாங்க, ஆத்ம விளக்கத்துக்கு ஆதாரம் ஆகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் சத்குரு ராமலிங்க வள்ளலையும் நினைச்சு நினைச்சு வழிபாடு செய்தோமானால் நம்ம ஆன்ம தீபம் பிரகாசப்படும்னு படிச்சிருப்போம். சென்ற முறை நான் சொல்லியிருக்கேன். அது 114 வந்தன முறைங்கிற தலைப்புல வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில சொல்லியிருக்கிறாரு, ஜீவனுக்கு அதிக உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது இந்த வந்தன முறை. எப்படி வந்தன முறை, நம்மளுடைய உச்சியில குருநாதருடைய திருவடிகளையும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவனையும் சிந்தனை பண்ணி, எம்பெருமானே, சத்குருவே, அருட்பெருஞ்சோதி இறைவனே, என் சிரத்தின் மீது அமர்ந்து என் மீது என்னுடைய ஆன்மாவிலே எனக்கு தீபம் ஏற்றுங்கள், என்னை காத்தருளுங்கள் என்று இடைவிடாது சிந்திக்க வேண்டும். இப்ப படிச்சு பாருங்க, ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழிங்கிறத இது வரைக்கும் பேசின செய்தியையும் இப்ப நான் சொல்லுகின்ற அந்த தீப செய்தியையும் இணைச்சு பார்க்கணும். நீங்க ஆச்சாரியர்களை நாம வணங்குறதுனால ஜீவன் ஆயுள் விருத்தியை பெறுகிறதுன்னு சொல்றாரு சாமி. அது மட்டும் இல்லாம இந்த உடம்புக்குள்ள சுத்த உஷ்ணம் அதிகப்படுதுன்னு சொல்றாங்க சாமி. நம்மளுடைய நம்மளுடைய குரு சத்குரு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இப்படி இந்த செய்திய நினைச்சு 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 வழிபாடு பண்ணணும். இப்போ இது வந்து உளவு. இப்ப நம்ம எல்லாம் தர்மம் செஞ்சிருக்கோம், ஜீவகாருண்யம் செஞ்சிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம், அவங்கள நினைச்சு உணவு சாப்பிட்ருக்கோம், சத்துவ உணவு சாப்பிடுறோம், இதெல்லாம் செஞ்சாலும் அவங்க வந்து தொட்டணும், குரு தொடணும், எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் தொடணும், அவங்க தொட்டு நம்மளுக்கு கொடுக்கணும், நம்ம சாப்பிடணுங்கிற எண்ணத்தை விதைக்கிறது சுத்த சன்மார்க்க ஆகாரத்தினுடைய முதல் படி. இவ்வளவு இருக்கு, இதுதான் உளவு. சரி, இப்ப நாங்க முதல்ல பொது செய்தியை பார்த்தோம், அப்புறம் சிறப்பு செய்தியை பார்த்தோம், இப்ப உளவு பார்த்தோம். உளவுங்கிறது என்ன, உளவுங்கிறது ஆத்ம விளக்கத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய குருநாதரையும் அருட்பெருஞ்சோதி இறைவனையும் நம் உச்சியில் வைத்து தாங்கிக் கொண்டு இடைவிடாது நம்முடைய எண்ணங்களை உச்சியில் செலுத்துவது. செலுத்தி எம்பெருமானே, சத்குருவே, எல்லாம் வல்ல இறைவா, என் மீது அமர்ந்திருக்கின்றீர்கள், என் அகத்தும் புறத்தும் அமர்ந்திருக்கின்றீர்கள், என் அறிவுக்கு அறிவாக அமர்ந்திருக்கின்றீர்கள், எனக்கு பசி தாகம் பிணி மரணம் புதுமை போன்ற குற்றங்கள் வராமல் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பது சன்மார்க்கம். இடைவிடாம சிந்திக்கணும். இது உளவு, இதுதாங்க வந்தன முறைன்னு நம்ம வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில 114வது சப்ஜெக்ட்ல பேசியிருக்காருன்னு சென்ற மாதம் பார்த்தோம். அதையே நான் மீண்டும் உளவு என்கின்ற தலைப்புல சொல்றேன். இது அது சீக்ரெட் வே, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு சீக்ரெட் வே. இது தவத்துக்கு ஒப்பானது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். சரி, இப்ப சுத்த சன்மார்க்க ஆகாரத்தை பத்தி வர்றேன். இவ்வளவு பீடிகை போட்டாதான் சுத்த சன்மார்க்க ஆகாரத்துக்கு வர முடியும். சுத்த சன்மார்க்க ஆகாரத்துல வள்ளல் பெருமான் நிறைய சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன பண்ண போறேன், தண்ணி குடிக்கிறது. அந்த உணவு, உணவு என்ன? சுத்த சன்மார்க்க ஆகாரங்கிறது வள்ளல் பெருமான் சொல்றாரு, எக்காலத்தும் புழுக்காது இருக்கிற வஸ்துவை கொள்ளுதல். எக்காலத்திலும் புழுக்கா, புழுத்தல்னா அது வந்து என்ன, புளிச்சு போறது, வந்து நாரி போறது, அதனுடைய ஊசி போறது, இது போன்ற செயல்களெல்லாம். வெள்ளமெல்லாம் அப்படியே இருக்கும், கல்கண்டு அப்படியே இருக்கும், சர்க்கரை எல்லாம் அப்படியே இருக்கும், ஊசி போகாது. பாட்டில போட்டு வச்சிருந்தோம்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் வச்சிருந்து கூட நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி உணவுகளை நாம கொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கொண்டு போனா நாம சாப்பிடுற உணவு முழுக்கவும் இந்த உடம்பு உள்வாங்கிக்கும். The body will absorb entire quantity of the food we are taking. நம்ம எந்த உணவு சாப்பிட்டோமோ அந்த உணவை அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். அதுல சக்கை இருக்காருங்க, புழுக்கிற வஸ்துக்கெல்லாம் சக்கை இருக்கும். சக்கைங்கிறது மலம் தானுங்கள. அப்படி சக்கை இல்லாத உணவுகளை சாப்பிட்டோம்னா இந்த பாடி வில் அப்சார்ப் எவ்ரிதிங், எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டது முழுக்கமும் இந்த நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ணி உறிஞ்சி அதை சக்தியா மாத்திரும், எனர்ஜியா மாத்திரும், கலோரிஸா மாத்திரும். சரி, இதெல்லாம் நம்ம பார்க்க எவ்வளவு நுணுக்கமான செய்தி அப்படின்னு பாருங்கிறேன். சரி, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை, தேன், கற்கண்டு, வெல்லம், அயச்செந்தூரம், தாமிர பஸ்பம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அயச்செந்தூரம் தாமிர பஸ்பம் அப்படிங்கிறது சந்திரக்கலைய அயச்செந்தூரமா மாத்திக்கலாம், சூரிய கலைய தாமிர பஸ்பமா மாத்திக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், சந்திரகலைய அயச்செந்தூரமா மாத்திக்கலாம், சூரிய கலைய தாமிர பஸ்பமா மாத்திக்கலாம். இதோட இந்த செய்திக்கு நான் முட்டுப்புள்ளி வைக்கிறேன். சரி, அடுத்தது இப்ப நம்மளுக்கு வந்து சக்கை இல்லாத உணவு என்னன்னு பார்த்தோம். சர்க்கரை, தேன், கற்கண்டு, வெல்லம், அயச்செந்தூரம், தாமிர பஸ்பம், இவை ஆகாரத்துல அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா மலம் உற்பத்தி இல்லாம போயிடும் அப்படிங்கறத சாமி சொல்றாங்க. சரி, அப்புறம் வந்து நெய், பால், தயிர், மோரெல்லாம் நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன், இந்த கொழுப்பு கொழுப்பு உணவுகள் எல்லாம் சாப்பிட்டா நெத்தியில வந்து தங்கிடுங்க. நீங்க எவ்வளவு கொழுப்பு உணவு சாப்பிட்டாலும் அது நெற்றியிலையும் மூக்குலையும் வந்து கெட்டியா எண்ணெய் பொருளாக கக்கும். இது அனுபவத்தினால புரியும். எப்பெல்லாம் நீங்க நெய் உணவுகள் கொழுப்பு உணவுகள் சாப்பிடுறீங்களோ அந்த கொழுப்பின் சாரம் கொழுப்பாகவே எண்ணெய் பொருளாகவே நெற்றியிலும் நெற்றி நடுவிலும் மூக்கிலும் மூக்கு அந்த என்ன மசில்ஸ் அந்த சதையிலும் வந்து தங்கி எண்ணெயை கக்கும். அது உங்களுக்கு தேவைதானா? அது வேண்டான்னு சாமி சொல்றாங்க. சுத்த சன்மார்க்கத்துக்கு இது இடைஞ்சல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சரி, அதனால அது வேணான்னு ஒதுக்கலாம். தேக விருத்தி செய்து கொள்வதற்கு நல்ல தண்ணி வந்து நல்ல ஊற்று நீர் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. தேகத்தை விருத்தி செய்யறதுன்னா செல் வளர்ச்சி. தேகத்தை விருத்தி செய்து கொள்வதுன்னா என்னன்னா செல் வளர்ச்சி, புதிய செல் தோன்றுவது. பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து நமக்கு என்ன சேர்த்து சேர்த்து போயிட்டு இருக்குல்ல. இந்த இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டோம்னா மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து புதிதாக உற்பத்தி ஆகும், அதுக்கு தேக விருத்தின்னு பேருங்க. இப்ப வந்து தண்ணி குடிக்கணும், எப்படி தண்ணி குடிக்கலாம்? ஊற்று நீர், பூமிக்குள்ள இருந்து பொங்கி வரக்கூடிய நீர் ஊற்று நீர், அந்த தண்ணியை அப்படியே குடிக்கலாம். மழை பெய்யும் போது தென்னை மரத்துல பேஞ்சி அது கீழே ஊத்துது இல்ல, அந்த தண்ணியை பிடிச்சு குடிக்கலாம், அதுவும் நல்ல அமுதம். வாழை மரத்துல வாழை இலையில பட்டு கீழே ஊத்துற தண்ணி இருக்கு பாருங்க, அதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொற்றலை கையாங்கரையில, பொற்றலை கையாங்கரைன்னு அந்த ஒரு அந்த செடி இருக்கு இல்லைங்களா, அது மேல பட்டு வரக்கூடிய தண்ணியும் நமக்கு அமுதமா மாறும். என்னன்னா தென்னை மேல, வாழை மேல, பொற்றலை கையான் மேல மழை நீர் பட்டா அதுல ஒரு மாற்றம், கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சுங்களேன் வருதுன்னு வச்சுங்களேன், அது வந்து என்ன பண்ணுது, அந்த மழை நீரை அமுதமாக மாற்றி கொடுக்குதுன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, ரைட். அடுத்தது சாதாரணமா கிடைக்கக்கூடிய தண்ணிய பைப்புல, நம்மளுக்கு வந்து தண்ணி வாட்டர் பைப்பில் வர தண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், ஆற்றுலேருந்து வர தண்ணியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு வள்ளல் பெருமான் ஒரு வழிமுறை சொல்கிறாங்க. அது வெந்நீராக குடிக்கணும், அது எப்படி குடிக்கணும் அப்படின்னு சாமி ஒரு வழிமுறையை சொல்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் மூன்று நிலையை பேசுகிறாங்க. அதை வந்து மூணு பங்கை வந்து பார்க்கும்போது முதல் பங்கு வந்து வந்து விஷபாகம், ரெண்டாவது பூத பாகம், மூணாவது அமுத பாகம்னு அதுல வந்து நம்ம பிரிக்கிறாங்க. நம்ம அதை தண்ணி எப்படி காய்ச்சலாங்கிறதுக்கு ஒரு வழித்துறையை நம்ம சாமி சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த தண்ணி வேற ஒன்றும் இல்லை, H2O, ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதை வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம அந்த தண்ணியை ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் மூலமா கொடுத்தோம்னா, ஒரு அயனோடு கேத்தோடு இதில் பிரித்தோம்னு வச்சு கொடுத்தோம், தண்ணிக்குள்ளே கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஹைட்ரஜன் வெளியாகும், இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் வெளியாகும் அப்படின்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க விஞ்ஞானத்தில். இந்த ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் வாயுவை எடுத்து ஒரு பலூனில் பிடிச்சி அதை வந்து ஒரு தீக்குச்சி கொண்டு போனோம்னா அந்த பலூன் வெடிச்சு அந்த ஹைட்ரஜன் வெடிச்சிடும். அதே மாதிரி இன்னொரு பலூனில் ஆக்சிஜன் பிடிச்சி அதையும் ஒரு தீக்குச்சி கொளுத்தினோம்னா அதுவும் வெடிச்சிடும், பயங்கரமான வெடி ஏற்படும். அதுதான் நீர் நூல் நெருப்பும்னு வளர்வு மாற்றுவார். அது ஒரு எரிபொருளுங்க. அது தண்ணிய ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிக்க முடியும், ரெண்டையும் தனித்தனியா பலூன்ல அடைக்க முடியும். அப்படி அடைச்சிருக்கக்கூடிய பலூன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை கொளுத்தினாலும் வெடிக்கும், ஆக்சிஜனை கொளுத்தினாலும் எரியும். அப்படின்னா நீர் என்பது ஒரு எரிபொருள் என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உண்மையை வைத்துக் கொண்டு நம் வள்ளல் பெருமான் ஒரு செய்தியை சொல்றார். அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து ஐந்தில் ரெண்டு பங்காக காட்சி சொல்றார். உதாரணமா ஒரு லிட்டர் தண்ணிய 400 மில்லிய காய்ச்சிங்க அப்படின்னு சொல்றாரு. காய்ச்சி அதுல இருக்கக்கூடிய அந்த பூத பாகம் குளிர்ச்சி போயிடும், குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய அந்த தன்மை போயிடும். குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய தன்மை என்ன, கால் வீங்கும், கை வீங்கும், முகம் வீங்கும், இந்த மாதிரி குளிர்ச்சி தன்மை அப்படி கொதிக்க வைக்கும் போது போயிருது. அடுத்தது பூதத்தன்மை. பூதத்தன்மைனா என்ன, மினரல்ஸ், மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ் இப்படி நிறைய இருக்கு தண்ணியில, எத்தனையோ தங்க தங்க சத்து, தாமிர சத்து, இரும்பு சத்து, துத்தநாக சத்து, அப்புறமே சுண்ணாம்பு சத்து, அப்படி எத்தனையோ சத்துக்கள் இந்த தண்ணியில கலந்திருக்கு. அதை அப்படி நல்லா கொதிக்க வைக்கின்ற போது அந்த சுண்ணாம்பு வந்து இன்சால்யூபிளா இருக்கக்கூடிய சுண்ணாம்பு, அதாவது கரையும் தண்ணீரில் கரையாத தன்மை உள்ள சில பொருட்கள் அவ்வாறு கொதிக்க வைக்கின்ற போது கரையும் தன்மை உள்ள பொருள்களாக மினரல்ஸாக மாறுகிறது. அது நல்ல மினரல்ஸாக மாறுது, சத்துள்ள பொருளாக மாறுது. அப்படி கொதிக்க வைக்க கொதிக்க வைக்க அந்த பூதம் என்று சொல்லக்கூடிய மினரல்ஸ், மெட்டல்ஸ், பூமியின் தன்மையை உடைய இந்த ரசாயன பொருள்கள் எல்லாமே கரையாத பொருள்களும் கரையும் பொருள்களாக மாற்றப்படுகிறது. அது நம் உடம்பில் புகுந்து நம்முடைய உடம்பின் தன்மையை பக்குவப்படுத்துகிறது. அப்படின்னா என்ன செய்யும்? அந்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தி பண்ணும், சுவாசத்தை சுத்தி பண்ணும், வந்து கெட்ட உள்ள கொழுப்புகளை நீக்கிறோம், நம்ம செத்து போன செல்களை வெளியேற்றிறோம், நோய்த்தன்மை உள்ள பாக்டீரியாக்களை வெளியேற்றிறோம், நம்மளுக்கு அதிகமாக மூச்சு காற்று உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகும், ஹைட்ரஜன்லாம் முன்னாடியே எஸ்கேப் ஆனதுனால அதிகமான ஆக்சிஜன் சத்து அந்த தண்ணியில் இருக்கும், கொதிக்க வைக்கும் போது மூன்றில் ஒரு பங்காக கொதிக்க வைக்கும் போது என்ன ஆகும், தேவையில்லாத அளவுக்கு ஹைட்ரஜன்லாம் எஸ்கேப் ஆயிடும், அதில் அதிகப்படியே ஆக்சிஜன் தங்கும். அப்படி அந்த ஆக்சிஜன் தங்கும் போது உள்ள உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் கழுவப்படும். நம்ம தண்ணி ஊற்றி கை கழுவுனாவே கை சுத்தமாகுது. ஏன் அப்படின்னா தண்ணியில் ஆக்சிஜன் நிறையா இருக்கிறதுனால தான் கை கழுவுனா சுத்தமாகும். அது மாதிரி தண்ணியை குடிச்சோமானாலும் உள்ள சுத்தமாகும். அதை விட முக்கியமானது அந்த தண்ணியில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கிறதுனால அதிகமான ஆக்சிஜன் இந்த உடம்புல கரையும். அதிகமான ஆக்சிஜன் உடம்புல கரைஞ்சதுன்னா அறிவு விளங்கும், உடம்புல எரிப்புத்தன்மை கூடும், பசி நல்லா இருக்கும், நோய் குற்றங்கள் நீங்கி போகும், மலங்கள் வெளியில தள்ளும், எத்தனையோ நல்ல காரியங்கள் உடம்புல நடக்கும். அப்படி அதனாலதான் அவர் என்ன பண்ண சொன்னாரு, தண்ணியை காய்ச்சி குடினார். அந்த மாதிரி ஒரு லிட்டர் தண்ணியை 400 மில்லியா காய்ச்சி அதுல கொஞ்சம் வெள்ளம் போட்டுங்க, கொஞ்சம் நல்ல நாட்டு சர்க்கரையை போட்டுங்க, கல்கண்டு போட்டுங்க, நல்லா வெது வெதுப்பா இருக்கும்போது தேன் விட்டுக்குங்க, அதை குடிங்கன்னாரு. அப்படி குடிச்சா சாப்பாடு சாப்பிட்டா என்னென்ன சத்துக்கள் உடம்புல ஏறுமோ அவ்வளவு சத்துக்களும் இந்த தண்ணியில ஏறும், நல்ல எனர்ஜியை கொடுக்கும், தேவையான அளவுக்கு உள்ள சத்து வந்து உடம்புலயா ரத்தத்துல உடனடியா ரத்தத்துல ஏறிடும். அப்படி அறிவு நம்மளுக்கு விருத்தி ஆகும், மலம் சக்க தங்காது, சாப்பிடுற குடிக்கிற உணவு முழுக்கவும் அந்த உடம்பு அப்சார்ப் பண்ணி எனர்ஜியா மாற்றும், கலோரிஸா மாற்றிக்கும், அறிவு நல்லா விளங்கும், அறிவுக்கு தேவையான ஆக்சிஜன் நிறைய சப்ளை ஆகும், தேன்ல இரும்பு சத்து நல்லா இருக்கு, நிறைய ரத்தம் ஊறும், பித்தம் நீங்கும், அசிடிட்டி நீங்கி போயிடும், அல்கலைன் சத்து நல்லா கூடும், உடம்புக்கு வந்து அல்கலைன் சத்துங்கிறது அமுதம், அசிடிட்டிங்கிறது விஷம், அல்கலைன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு போய் தட்டுங்க நெட்ல, அல்கலைன் வெஜிடபிள்ஸ்ல தட்டி நீங்க அந்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உடம்புல சாப்பிட்டீங்கன்னா சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அல்கலைன் அப்படிங்கிறது சுத்த உஷ்ணம் தரக்கூடிய உணவு, அசிடிட்டிங்கிறது அமிலத்தன்மையை தரக்கூடிய உணவு. அமிலத்தன்மை தரக்கூடிய உணவு சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பு பெருக்கும், ஸ்கின் டிசீஸ் வரும், பைத்தியம் போல நம்மளுடைய அறிவு ஒரு நிலையில இருக்காது, முடி கொட்டும், கோபம் வரும், மறதி வரும், தூக்கம் வரும், குறட்டை வரும், இப்படி எத்தனையோ குற்றங்கள் இந்த பித்தத்தினால வரக்கூடிய குற்றங்கள் இருக்கு. பைத்தியம் பிடிக்கிறது காரணமே பித்தம் தாங்கல, பித்தம் தலைக்கேறுனா பைத்தியம், பித்தமே வரக்கூடாதுன்னா கரிசலாங்கண்ணி சாப்பிடணும், கரிசலாங்கண்ணி சாப்பிட சாப்பிட அவர் பத்தியா சாப்பிடு போய் மேஞ்சிட்டு வா எப்படியாவது உள்ள தள்ளியான்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்படி எந்த வகையிலாவது கீரையா சாப்பிடு, சமைச்சு சாப்பிடு, ஒரு ஜூஸா சாப்பிடு, எப்படியாவது உள்ள கொண்டு போய் கொடுத்தோம்னா பித்தப்பையினால வரக்கூடிய குற்றங்கள் நீங்கி போயிடும், பசி ரொம்ப எடுக்காது, அளவு குறைச்சலா பசிக்கும். அப்படி எத்தனையோ உண்மைகள் கரிசலாங்கண்ணியில இருக்கு. தூதுவளைய சாப்பிட்டோம்னா நல்ல புத்தி இருக்கும்னு சொன்னாரு, நல்ல தெளிவு இருக்கும்னு சொன்னாரு, வந்து கபம் கட்டாது, சளி பிடிக்காது, இதெல்லாமே அந்த தூதுவளையில இருக்குங்க. பொன்னாங்கண்ணியை சாப்பிட்டோம்னா உடம்புல அல்சர் வராது, சளி பிடிக்காது, கண்ணு நல்லா தெரியும், கண் நோய்கள் நீங்கிடும். இப்படி இந்த மூணுக்குமே அளவு கடந்த ஆற்றல் இருக்கு. இந்த மூணு மூலிகைக்கும் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, தூதுவளை, பொற்றலை கையாந்திர இதெல்லாம் அவ்வளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய செய்திகள். அதனால இந்த இந்த சுடுதண்ணி அப்படி காய்ச்சி கொஞ்சம் வந்து இந்த தேன் கொஞ்சம் ஊற்றி இந்த கல்கண்டு போட்டு அப்படி சாப்பிட்டு பார்த்தோம்னா எங்கேயும் போகாம ஓரிடத்துல அமர்ந்து தவம் செய்யக்கூடிய சுத்த சன்மார்க்கிகளுக்கு ஏற்ற உணவு இதுதான். அங்க போனோம் இங்க போனோம் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னா இது சரியா வராது. முழுசா தன்னை சன்மார்க்கத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அந்த உணவை எடுத்துக்கிட்டோம்னா அது மிகுந்த பயனை தரும். அப்படி இல்லாதவர்கள் நல்ல சாப்பாடு, சுத்தமான சாப்பாடு, இறைவனை நினைந்து சாப்பாடு, குருவை நினைந்து சாப்பாடு சாப்பிட்டோம்னா சிறிதளவு சாப்பிட்டோம் அன்னம் அரை அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு தண்ணி சாப்பிட்டோம்னா நல்ல பயன் கிடைக்கும். அரை வயிறு சாப்பாடு என்ன சாப்பாடு, அல்கலைன் வெஜிடபிள்ஸோட சேர்ந்து சீரக சம்பாரிச்சு போடுங்க, மாப்பிள்ள சம்பாரிச்சு போடுங்க, கொஞ்சமா சமைச்சு கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க. வந்து ஒரு ஒரு சாம்பாருக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். சாம்பார் வைக்கிறதுக்கு சாம்பார் பொடி எப்படி தயார் பண்றதுன்னு சொல்றேன். பேனாவும் பேப்பர் எடுத்து வச்சுங்க, இன்னும் ரெண்டு நிமிஷத்துல சொல்றேன். அப்படி அந்த சாம்பார் பொடி தயார் பண்றத சொல்லி தர்றேன். அந்த சாம்பார் பொடி தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே மாயப்பொடி, ரசம் வைக்கணுமா அதே போடுங்க, சட்னி அரைக்கணுமா அதே போடுங்க, சாம்பார் வைக்கணுமா அதே போடுங்க. நம்ம வாழ்க்கையில வயிற்றுல அசிடிட்டி வராமல் இருக்கணுமா அதே போடுங்க, வயிறு வந்து கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கணுமா அதே போடுங்க, மலச்சிக்கல் வராமல் இருக்கணுமா அதே போடுங்க. வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அப்படி அந்த மென்மையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உப்பு வேண்டியது இல்லைங்க, உப்பு வந்து நல்லா வறுத்து சாப்பிடலாம். உப்பு வந்து 5 கிராமுக்கு மேல இருக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. உப்பு சாப்பிட்டோம்னா உடம்புல உள்ள சுத்த அக்னி எல்லாம் குறைஞ்சி போயிடும். அதனால உப்பெல்லாம் வேண்டியதில்லை. அதை நம்ம வந்து இன்னும் அது என்ன கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். எப்படி உப்பை வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணி சாப்பிடலாம். உப்பை மணி இலைன்னு ஒன்று இருக்கும் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா. ஒரு பானை, புது சட்டி, சட்டி பானை மண் சட்டி, அதை வாங்கிக்க வேண்டியது. கழுத்து சின்னதாக இருக்கணும். அதில் கொஞ்சம் உப்பை வாங்கி போட்டு 1 கிலோவோ 2 கிலோ உப்பை போட்டு இந்த உப்பை மணி இலையும் போட்டு அப்படியே மெதுவாக வறுக்க 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 உப்பு வெடிக்கும். அப்படி வறுத்து 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 மறுத்து மேலும் மேலும் இலைய, குப்பைமணி இலைய போட்டு போட்டு வறுக்க 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 இந்த குப்பைமணி இலை என்ன ஆகும், அப்படியே கருப்பாக பறக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வறுபட்டு கருப்பாக கறி கட்ட மாதிரி அப்படியே வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நிறைய நல்லா வறுத்து வறுத்து இந்த குப்பைமணி இலையை நிறைய போடலாம். அதனால ஒன்று குற்றம் இல்லை பாருங்க. ஒரு நல்ல அமைக்க அமைக்க 3 கை போடலாம் ஒரு 1 கிலோ உப்புக்கு. 2 கையாலையும் அந்த குப்பைமணி இலைய பிடிச்சி அமுக்கணும்னா எவ்வளோ வருது, நல்லா உருட்டையா தேங்காய் அளவுக்கு அப்படி அப்படி அமுக்கி எடுத்துட்டு அந்த அந்த உப்பு உள்ள போட்டு நல்லா வறுக்கணும். மெதுவாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே வறுக்க 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 குப்பைமணி இலையை 3 தடவை 4 தடவை போடலாம். போட்டு 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 இது பண்ணோம்னா அந்த குப்பைமணி இலையில் இருக்கக்கூடிய ஈரத்தெல்லாம் இந்த உப்பு வாங்கிக்கும். அப்படி இந்த உப்பு வாங்கி வாங்கி அந்த 1 கிலோ உப்பு தான் 3 தடவை 4 தடவை அந்த இலையை போடலாம். அப்படி போட்டு வறுக்க 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 அந்த உப்பு வந்து குப்பைமணி இலையில இருக்கக்கூடிய சாரெல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா தானா பியூரிஃபை ஆயிடும். அந்த உப்பை போட்டுக்கிட்டோம்னா நல்லது. ஆனா யாரு போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்மார்க்கத்துல போறவங்களுக்கு தான் அது பயன்படும். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் போட்டு அதை பழக வேண்டியது இல்லை, அது தேவையும் இல்லை. போட்டுக்கிறது நல்லது தான், நோய் வராது, அதெல்லாம் நல்லது தான். ஆனாலும் எதுக்கு போட்டுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. எல்லாரும் போல வாழ்றவங்களுக்கு வாழ்ந்துட்டு போயிருங்க. சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பயன்படும். நான் சொல்ற செய்தி பயன்படும். சுத்த சன்மார்க்க ஆகாரத்தை விரும்புகிறவங்களுக்கு அது பயன்படும். மற்றவங்களுக்கு நான் சொல்றேன் அப்புறமே. இது வந்து இப்படி வந்து அந்த தண்ணிய அப்படி நல்லா காய்ச்சி சாப்பிட்டு இந்த மாதிரி உப்பெல்லாம் அந்த உடம்புக்கு வந்து கொஞ்சமா பயன்படுத்திக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து உடம்புல சுத்தாக்கினி ஏறுங்க. தண்ணியை காய்ச்சி குடிச்சாவே சுத்தாக்கினி ஏறிடும் உடம்புல, நல்ல ஆக்சிஜன் லெவல் கூடி போயிடும். சரி, இதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல, நாங்க வெளியூர் போறோம், அங்கங்க கிடைக்கலன்னா நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணியை கையில எடுத்து அதை அப்படியே பார்க்க வேண்டியது. சூரியகலை ஓடும் போது பார்க்கணும். உடம்புல சூரியகலைய வலது பக்கமா சுவாசத்தை இயக்கிட்டு வலது கண்ணுல சூரியனுடைய ஆற்றல் இருப்பது போல அசியம் பண்ணிக்கணும். அப்படி பார்த்து கண்களால் பார்த்து அந்த தண்ணீரை சுட வைக்கணும், கண்களால் சுட வைக்கணும். எப்படி கண்களால் சுட வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் புருஷனை வந்து மனைவி முறைப்பாங்க, மனைவிய கணவன் முறைப்பாரு, ஆசிரியர் மாணவரை பார்த்து முறைப்பாரு. இப்படி இந்த முறைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்னியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு அர்த்தம். முறைக்கிறதுன்னு அதானே, அப்படி கூர்ந்து பாக்குறது, கோபமா பாக்குறது. அந்த மாதிரி இந்த தம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு அல்லது ஒரு 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 பாத்திரத்துல தண்ணி எடுத்து அந்த தண்ணிய நீங்க நல்ல வலது கண்ணுல சூரியனுடைய ஆற்றலை வச்சு அந்த அந்த தண்ணிய கொதிக்க வைப்பது போன்று பார்க்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவனை உங்களுக்கு துணையாக கூட்டிக் கொள்ள வேண்டும். தண்ணில் கலந்த இறைவனை கொண்டு அந்த தண்ணீரை சுட வேண்டும். கண்ணே கண்மணியேன்னு நம்ம பாடுறோம்ல, அது மாதிரி அந்த பாட்டை பாடுனா கூட அதுக்கு வந்து பயன் உண்டு. அப்படி அந்த அந்த கண்கள்ல எண்ணிரு கண்களில் கொடுத்தார் எத சூரியனை, கதிர்னாலும் எண்ணிரு கண்களில் கொடுத்தே அதிசயம் ஏற்றனும் மறு தெரிஞ்சோதின்னு சொன்னார்ல. அப்படி சூரியனுடைய அருள் ஆற்றலை, சூரியனுடைய அருள் ஆற்றல்னு சொல்ல முடியாது, சூரியனுடைய அந்த அந்த தகிக்கும் ஆற்றலை கண்களில் கொண்டு வந்து அந்த தண்ணீரை நாம் கொதிக்க வைக்க முடியும், நம் உணர்வினால் கொதிக்க வைக்க முடியும். அப்படி பார்த்து அந்த தண்ணியை குடிக்கலாம். அப்படி குடிச்சா கூட அந்த தண்ணியில உள்ள குற்றங்கள் நீங்கி போயிடும். வள்ளல் பெருமான் இதை சொல்றாருன்னா, இது உங்களுக்கு புரியுதுன்னா, செயல்பாடு பண்றது எளிதுதான், எளிதுதான் அது. அப்படி செய்தால் எவ்வளவு ஆற்றலை நாம் பெறுகின்றோம், வள்ளல் பெருமானுடைய அருள் ஆற்றல் எப்படி, அவருடைய பெருங்கருணை எவ்வண்ணம், சிந்திச்சு பார்க்கணும். அப்படி அந்த தண்ணிய பச்சை தண்ணியா குடிக்காம இப்படி நான் சொல்வது போல கொதிக்க வைத்து, நம்முடைய கண்களால் கொதிக்க வைத்து, நம் கண்ணுக்குள் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானுடைய துணை கொண்டு கொதிக்க வைத்து, சூரியனால் கொதிக்க வைத்து, அருட்பெருஞ்சோதி இறைவனால் கொதிக்க வைத்து அந்த தண்ணியை, அந்த நீரை நாம் அருந்த வேண்டும். அவ்வாறு அருந்தும் பொழுது அந்த அந்த நீரின் குற்றங்கள் நீங்கி போய்விடும். அல்லது அதில் தேன் சர்க்கரை இதெல்லாம் கல்கண்டெல்லாம் போட்டா அதுவே உணவாக நமக்கு போதுமானது, சுத்த சன்மார்க்கு அது போதுமானது அப்படின்ற செய்தியை உங்களுக்குள்ள நான் பதிவு செய்யறேன். அடுத்தது வந்து உப்பு நான் சொன்ன மாதிரி நல்லா வறுத்து சாப்பிட்டா அது சுத்த அக்னியை குறையாம பார்த்துக்கும். இல்ல உப்பு நிறைய சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய சுத்த அக்னி போயிடும், அது ரொம்ப ஆபத்து, அது வேண்டாம். அதனால பல குற்றங்கள் உடம்புல தோன்றும். சரி, சன்மார்க்கு ஆகார விளக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு, கொழுப்பு உணவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம அதை பார்த்துட்டோம், கொழுப்பு உணவு சாப்பிட்டோம்னா மூக்குலையும் நெத்திலையும் வந்து தங்கிடும், பால் போல அந்த கொழுப்பு தங்கிடும், அதனால அது வேணாம். சக்கரை சுத்த உஷ்ணத்தை கொடுக்கும், சக்கரை நல்ல உணவு, சக்கரை உடம்புல வந்து டிசால்வ் ஆயிரும், முழுக்கவும் இந்த உடம்பு அப்சார்ப் பண்ணிக்கும், அதனால சக்கை இருக்காது, மலம் இருக்காது, அதனால அது நல்லது அப்படின்னு பார்த்தோம். கசலாங்கண்ணி எப்படியாவது போய் தினம் தினம் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம். இடைவிடாம அதை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அது வந்து இந்த உடம்பு வந்து பிரதமா உள் உடம்புன்னு சொல்லக்கூடிய இந்த அந்த அந்த தூக்குமா தேகத்தை வந்து அது பலப்படுத்தும், உடம்புல பித்தத்தை போக்கும், பித்தப்பைகளையும் பித்தப்பையையும் ஈரலையும் பலப்படுத்தும் அப்படிங்கறது பார்த்தா மஞ்ச காமாலையை போக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அடுத்தது தூதுவளை சளி பிடிக்காம பார்த்துக்கும், நெஞ்சில கபம் கட்டாமல் பார்த்துக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பொன்னாங்கண்ணி கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அல்சர் வராதுன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த மிக முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கசலாங்கண்ணியும் தூதுவளையும் ரெண்டும் ரொம்ப வீரியமான மூலிகை, அதனை பால் ஆவியில வேக வச்சுக்கணும் அல்லது பால்ல ஊற வச்சு காய வைக்கணும். அப்படி காய வச்சு அதை பொடி பண்ணா அதுக்கு சூரணம்னு பேரு. பால்ல ஊற வைக்கிறது அல்லது பால் ஆவியில வேக வைக்கிறது ரெண்டும் செஞ்சோம்னா சில பேருடைய உடம்புல அது பிளட் பிரஷரை தூக்காது, இதனை தூக்கிடும். பிளட் பிரஷரை தூக்கணுமா தூதுவரை சாப்பிட்டா வெகின்னு ஏறிடும். பிளட் ப்ரெஷர் லோ பிளட் ப்ரெஷர் இருக்கா, ஒரே ஒரு தூதுவளை இலையை சாப்பிட்டா போறோம் நார்மல் ஆயிரும். ஆகையினால பிரஷர் பிளட் பிரஷர் உள்ளவங்க எந்த காரணம் கொண்டும் தூதுவளையை சாப்பிடும் போது எச்சரிக்கை கொள்ளணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும். மற்றபடி கட்டலாங்கண்ணி மிகுந்த பயனை தரும். ரத்தத்துல உள்ள குற்றங்களை போக்கிரும், ஈரல்ல உள்ள குற்றங்களை போக்கிரும், தலையில உள்ள குற்றங்களை போக்கிரும், கண்ணு நல்லா தெரியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். ரெண்டாவது இப்போ வந்து காலையில அதிகாலையில வந்து ஒரு ரகசியத்தை நம்ம சாமி சொல்லியிருப்பாங்க, வாத நீர், பித்த நீர், கப நீர், இதெல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்குது. இந்த இந்த மூன்று நீரையும் வெளியேற்றுறதுக்கு நம்ம வள்ளல் பெருமான் ஒரு ரகசியம் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில பல் விளக்குறோம்னா 4 மணிக்கு பல்லு விளக்குன உடனே ஒரு 4-5 கரசலாங்கண்ணி இலைய அப்படி மென்னு 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 நல்லா நைஸா வச்சிடணும். அத அப்படி எடுத்து ஒரு அது அந்த இதை வந்து நல்லா என்ன பண்ணணும், நான் பெருவிரல் அத அந்த மென்ன அந்த அந்த என்ன கல்கம் மாதிரி ஆயிரும். கல்கம்னா அது எல்லாம் 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 மென்னு உருண்டே ஆயிரும். அதை எடுத்து பெருவிரல்ல எடுத்து அப்படியே உள்நாக்குல நல்லா தடவி அழுத்தி அப்படி தேய்ச்சோம்னா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், குனிஞ்சிக்கணும், நிமிடக்கூடாது, நல்லா குனிஞ்சி அந்த பெருவிரல்ல உள்ளார அப்படியே இந்த மென்ன விழுதுன்னு பேர் இருக்கு, அது அப்படியே உள்நாக்கில் அப்படியே தடவி 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 அப்படியே வந்து அந்த அந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் உள்ள விட்டு அப்படியே தொண்டைகள் அப்படியே தடவை 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அப்படியே பிசுன் மாதிரி பிசுன் தான் அது, கோழை அப்படியே உள்ள இருந்து வெளியில வரும் பாருங்க. அப்படி 3 தடவை செஞ்சோம்னா பித்த நீர் அப்படியே பிச்சுக்கிட்டு ஊத்தும் கீழே, கோழையெல்லாம் கெட்டி கெட்டியா அப்படியே பிசின் மாதிரி வெளில வந்துடும். மனுஷனுக்கு பித்த நீரும் வாத நீர் சிலேத்தம்ம நீர் 3 இருக்காது, எல்லாம் கொட்டி போயிடும். கண்ணு நல்லா தெரியும், பல்லு நல்லா இருக்கும், மஞ்சக்காமலை வராது. அதை செய்ய சொல்றாரு சாமி. எப்படி சொல்றாரு, அது ஒரு 5-6 இலையை எடுத்துக்கொண்டு நன்றாக நின்று அதில் வரக்கூடிய காற்றை சிறிதளவு உள்ளே விழுங்கி உள்ளே விழுங்கி மீதி உள்ள விழுதை பெருவிரலில் எடுத்து உள்நாக்கில் நன்றாக தடவி அழுத்தி தடவி பின்பு ஆள்காட்டி விரலையும் அந்த நடுவிரலையும் பயன்படுத்தி தொண்டைக்குள் விட்டு அந்த மென்று வைத்திருக்கின்ற அந்த விழுதெல்லாம் தொண்டையில தடவி 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 சுத்தி 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 செய்ய 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 சுத்தி விடணும். கையில இடது பக்கமும் வலது பக்கமும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்த 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 என்ன ஆகும், அங்க உள்ள என்ன அந்த கோழை எல்லாம் அப்படியே பசையா அந்த விரல்ல ஒட்டிக்கும். ஒட்டிட்டு எல்லாம் வெளியில வந்துடும். இந்த மீன் டைம் சித்த நீர் வந்து அந்த இந்த சலைவா மாதிரி அப்படியே வந்து ஊத்திக்கிட்டே இருக்கும், பைப்பு ஊத்துற மாதிரி ஊத்தும். செஞ்சு பார்த்தாதான் தெரியும், செய்முறை பயிற்சி இது. அப்படி 3 தடவை செய்யணும். ஒரு தடவை 3 தடவையும் ஒவ்வொரு தடவையும் ஒரு 5 இலைய மின்னு மின்னு அப்படி அந்த விழுதை எடுத்து அப்படி தடவி தடவி அந்த உள்நாக்கில் தடவி அப்படியே செய்ய 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 அந்த கோழையும் அந்த பித்த நீரும் அப்படியே வெளியில போயிட்டே இருக்கும். அப்படி செய்தோமானா அந்த தலை சுத்தமாகவும், தலைக்குள்ள இருக்க மூளையும் சுத்தமாகவும், அந்த கண்ணு காதில் இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும், வாய் சுத்தமாகும், வயிறு சுத்தமாகும், லிவர் ஈரல் சுத்தமாகும், கால் பிளாடர் பித்தப்பை சுத்தமாகும், எல்லாம் நல்லது. பித்தப்பையில கல் வராது, லிவர் டேமேஜ் ஆகாது, இதை செஞ்சுக்கலாம். சரி, இப்போ அந்த 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 கரசலாங்கண்ணி எங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, தண்ணி உள்ள இடத்துல இல்லாம தண்ணி இல்லாத வெயில்ல காயிற இடத்துல இருக்கக்கூடிய கரசலாங்கண்ணி ரொம்ப பயன் தரும் அப்படின்னு சாமி சொல்றாங்க. சரி, இது வரைக்கும் நான் ஓரளவுக்கு இந்த வழிமுறைகளை சொல்லியிருக்கேன். இப்படி எல்லாம் செய்ய 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 நம்ம உடம்புக்குள்ளார 5 இடங்கள்ல அம்ப்ரோசியா, அமுதம், நெக்டர் இவ்வளவும் நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகுது. சுத்த சன்மார்க்க ஆகாரத்தினால புதிதாக அமுத நீர்கள் துறக்கின்றன. அமுத நீர்னா என்ன? அமுத நீர்னா கண்ணுல தண்ணி உற்பத்தி ஆகலைன்னா கண்ணு காஞ்சி போயிடும், வாயில தண்ணி உற்பத்தி ஆகலைன்னா வாய் காஞ்சி போயிடும், பிட்யூட்ரி துறக்கலைன்னா தலைக்குள்ளரெல்லாம் மண்டை காஞ்சி போயிடும். எத்தனை நீர்கள் இந்த உடம்பில் துறக்கின்றன, அமுத நீர்கள் துறக்கின்றன என்று யாராலும் அளவிட முடியாது. அவ்வளவு நீர்கள் துறக்குது அமுத நீர்கள். பிட்யூட்ரி நல்லா சுரந்தாதான் பெண்களுக்கு வந்து தைராய்டு ஒழுங்கா சுரக்கும். அப்படி இந்த அளவு கடந்த நீர்கள் துறக்கின்றன இந்த உடம்புக்குள்ள. இந்த ஜீவகாருண்யத்தினாலும் நாம் செய்கின்ற தவத்தாலும் ஆன்ம விளக்கத்தாலும் கடவுள் விளக்கத்தாலும் இந்த உடம்புக்குள் தோன்றுகின்ற அமுத நீர்கள் ஏராளம். அது இறைவனால் தொட்டு வைக்கப்படுகிறது. அமுத உணவு உண்ணுகின்ற போது அது தூய்மையாக உற்பத்தி ஆகின்றது. அவ்வாறு உற்பத்தி ஆகின்ற போது பசி, தாகம், மலம், ஜலம் முதலிய குற்றங்கள் இந்த உடம்பிலிருந்து நீக்கம் பெறுகின்றன. அவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த சுத்த சன்மார்க்க ஆகாரத்துல இருக்கு. இவ்வளவும் சுத்த சன்மார்க்கிகளுக்கு தான் பொருந்தும் என்று கூறி இந்த அளவுல இந்த சுத்த சன்மார்க்க ஆகாரத்தை நான் நிறைவு செய்யறேன். ஓரளவுக்கு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கிறேன். இந்த கல்வி நீங்க இப்ப இந்த பின்பற்றவே முடியலன்னாலும் நீங்க பெருமான்கிட்ட வந்து விண்ணப்பிக்கணும். கேட்டுட்டு இருக்கும் போதே என் பெருமானே இத்தகைய உன்னதமான கல்வியை நீங்க கொடுத்துருக்கிறீங்க, எங்க உடம்புக்குள்ளேயே அமுதம் ஊற்றெடுக்கக்கூடிய பஞ்ச அமுதஸ்தானங்களை நீங்க பேசியிருக்கிறீங்க. 120வது தலைப்புல பஞ்ச அமுதஸ்தானங்கள்னு பேசியிருக்காங்க சாமி. இத்தகைய காரண நீர் உற்பத்தி ஆகின்ற முறையை நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர்கள். காரண நீர், காரண நீர் 1000 முறை சொல்லுங்க. அதை காரண அக்னி 1000 முறை சொல்லுங்க, காரண வாயு 1000 முறை சொல்லுங்க. இந்த மூன்றையும் சொல்லிக்கிட்டே இருங்க. காரண அக்னி, காரண வாயு, காரண நீர், இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதேனும் ஒரு காலத்துல அது உங்களை கூடிக்கும், நல்லபடியா கூடிக்கும். நல்ல ஒரு பஞ்ச அமுதஸ்தானங்கள்ல அமுதம் ஊறும். உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் சுத்த சன்மார்க்க ஆகாரம் கைகூடும், ஆகாமிய ஆகாரம் கைகூடும். நம்ம உடம்புக்குள்ள கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் பிரகாசமா வந்து ஓங்கும். இப்படி நல்ல நல்ல செய்திகள் நமக்கு வந்து கைகூடி வரும். நம்ம வெந்நீர் நல்ல வெந்நீரை நல்லபடியா காய்ச்சி அமுதமா மாற்றி கொள்ள முடியும். அப்படியே கிடைக்கலனாலும் அந்த நீரை அமுதமா மாற்றக்கூடிய ரகசியத்தை பேசியிருக்கோம். இந்த உடம்புல உள்ள குற்றங்களை எல்லாம் அந்த அமுத நீர் போக்கும்னு பார்த்திருக்கோம். இப்படி நல்ல உணவு வந்து எந்த உணவு, ஜீரக சம்பாரிச்சு சாப்பிடலாம். அவரு நான் வந்து நான் அந்த என்ன அந்த மாயப்பொடி, மாயப்பொடியா அது சாம்பார் பொடி, அதை கூட நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதையும் இப்ப நான் சொல்றேன். கையில பேப்பரும் பேனாவும் வச்சுக்கீங்க. அப்படி எல்லாம் அதுல செஞ்சுட்டு அந்த மாதிரி உணவு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சாம்பார் வச்சாலும் சரி, ரசம் வச்சாலும் சரி, எதை பண்ணாலும் அந்த அந்த மாயப்பொடியை போட்டுங்க. வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு, நம்ம உடம்பு வயிறு எல்லாம் சுத்தம் ஆயிரும், நல்லா இருப்போம். நோட் பண்ணீங்க. துவரம் பருப்பு 160 கிராம், துவரம் பருப்பு 160 கிராம், மிளகு 80 கிராம், ஜீரகம் 30 கிராம், வெந்தயம் 20 கிராம், உப்பு புளி மிளகா 3 each 5 கிராம், உப்பு 5 கிராம், மிளகா 5 கிராம், புளி 5 கிராம். எல்லாத்தையும் பொன் வறுவலா தனித்தனியா வறுக்கணும். பொன் வறுவல்னா போட்டு கறிக்கிற கூடாது, அப்படி நல்லா வாசனை வர்ற மாதிரி அப்படி வறுத்து மெதுவா சிம்ல வச்சு அடுப்புல வச்சுக்கிட்டு இந்த சட்டியில அப்படியே மெதுவா வறுத்து 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 அப்படியே மெதுவா வாசனை வந்துச்சுன்னா வந்து நல்லா கொஞ்சம் சுட்டு வாசனை வந்துச்சுன்னா அப்படியே கொட்டி ஆற வச்சிடலாம். அப்படி ஒவ்வொன்னையும் மிளகை தனியா வறுக்கணும், வெந்தயத்தை தனியா வறுக்கணும், புளியையும் சுட்டுடலாம், புளியை நெருப்புல காட்டி சுட்டுடலாம். அப்புறம் உப்பு வறுக்கணும், மிளகாயும் வறுக்கணும், எல்லாம் வறுத்துடணும். புளிய வந்து நம்ம அப்போதைக்கு அப்போதைக்கு கொஞ்சமா பயன்படுத்திக்கலாம். கிள்ளி போட்டா போறோம் புளி, சும்மா ஒரு கொஞ்சோண்டு போட்டா போறோம். 16 ஒரு பங்கு தான் புளி இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் கிள்ளி போட்டா எவ்வளவு போடலாம், இல்ல போடாமே விட்டுடலாம். அதுக்கு சும்மா சொல்றேன் நானு, 16 ஒரு பங்கு தான் புளி சேர்க்கணும், 16 ஒரு பங்கு தான் உப்பு சேர்க்கணும், 16 ஒரு பங்கு தான் மிளகு சேர்க்கணும்னு சாமி சொல்லிருக்காங்க. 16 × 5 = 80 80 கிராம் மிளகுக்கு அவ்வளவுதான் கணக்கு. 5 × 5 கிராம் ரொம்ப உப்பு புளி காரத்து மேல ஆசை வைக்க கூடாதுங்க. உப்பு புளி காரத்து மேல ஆசை வச்சா சன்மார்க்கமே இல்லை. ஓகே, இத தனித்தனியா வறுத்து அரைச்சி பொடிச்சு வச்சுக்கிட்டோம்னா இதுதான் சாம்பார் பொடி, இதுதான் மஞ்சிரப்பொடி, இதுதான் மாயப்பொடி. எதுக்கு ரசத்துக்கு ஊத்துறாலும் சரி, சாம்பார் ஊத்துறாலும் சரி, எதுல போட்டாலும் அதை நீங்க அந்த பொடியை போட்டு சமைச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு சளி பிடிக்காது, கேஸ் டபுள் வராது, வயிறு உப்பிக்காது, பாந்தி வராது, மலச்சிக்கல் வராது, நல்லா இருக்கும் உடம்பு. இப்படி பண்ணிக்கங்க, நல்ல நல்ல செய்திகள் சொல்லியிருக்கேன். வந்து அல்கலைன் வெஜிடபிள்ஸ் என்னன்னு பார்த்து அதை சேர்த்துங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கெண்டக்கி இதெல்லாம் ஆகாது. ஆக இந்த நிகழ்ச்சியை நான் இந்த அளவுல நிறைவு செய்கின்றேன். இதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க. ஒரு நல்ல செய்தி இது. இன்றைக்கு நான் சொன்னது பயனுள்ள செய்தி, நிறுத்தி நிதானிச்சு நான் சொல்லியிருக்கேன். இப்ப இதுவரைக்கும் சொன்னதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தா நீங்க என்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டதுக்கு அப்புறம் நான் அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமான்னு கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் அன்பர்கள் சுமார் 1.5 மணி நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்களை உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த பிரசன்னா அவர்களையும் வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் இயக்கத்தையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி தம்பி ஐயா, அருமையான அருமையான விளக்கங்களை கொடுத்தீங்க. அமுதம் பெறுவதையும் சொன்னீங்க ஐயா. நம்ம எங்களுக்கு இருக்க ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம போலாங்க. பொறுப்பாகாமை. வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்தேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களே சாரும் அல்லாது வள்ளலார் யுனிவர்சன் மிஷன் கருத்தாக அறிந்திடல் வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்களை அதை ஆமோதித்தும் மறுத்தவும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரையொருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி ஐயா. ஐயா, எனக்கு பல கேள்விகள் இருக்கு, நான் ஒன்னொன்னா உங்ககிட்ட கேட்கறேன். முதல்ல வந்து நீங்க என்ன, நீங்க இந்த நெய் சேர்த்துக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, ஒரு மிருகத்துடைய வாயிலாக தான் வருது அப்படிங்கிறது. ஆனா பின்னாடி வந்து அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்காம இருக்கிறதுக்காக அந்த எந்த இடம் தெரியல, அந்த அதை வந்து நீங்க வந்து பால் பாலுடைய பாலை சூடு பண்ணும்போது வர அந்த ஆவியில வேக வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்போ இந்த ரெண்டு கருத்தும் வந்து கொஞ்சம் முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஏன்னா பால் வந்து அதுவும் வந்து மிருகத்திலிருந்து இருக்கிறதா நெய். சோ அப்போ அது சரி,
அது நல்ல கேள்விதான் ஐயா. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த பால் ஆவியில வேக வைக்கலான்னு சொன்னேன். பால் வந்து நம்ம பயன்படுத்தாம அதுல ஊற வச்சு சுத்தி பண்றது மட்டும்தான், அது பியூரிபிகேஷன் மட்டும் பயன்படுத்திக்கலான்னு சொன்னேன். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பால் வந்து நம்ம கண்ணு குட்டிக்கு கொடுத்துட்டு கொஞ்சமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அப்படி எடுத்துட்டு உள்ள சேர்க்க வேணாம், உடம்புக்குள்ள சேர்க்க வேணாம், ஆனாலும் அதனுடைய தூய்மைக்காக டாக்ஸின் எடுக்கிறதுக்காக அந்த பால்ல நனைச்சி காய வைக்கலாம், அல்லது பால்ல வந்து கீழே இட்லி பானையில ஊத்தி அந்த இட்லி இட்லி தட்டு மேல ஒரு துணியை போட்டு நீங்க சொல்ற மூலிகைகளை எல்லாம் போட்டதுக்கு பொருள் அந்த பால் ஆவியில வேக வச்சோம்னா அந்த மூலிகைகளுக்கு கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் போயிடும். இது யாருக்கு இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இல்லறத்தார்கள், அந்த அந்த என்ன அகத்தே கருத்து புறத்தே எழுத்திருக்கின்ற மக்கள் நலம் பெறுவதற்காக, சகத்தே திருந்துவதற்காக, இந்த உலகத்தில் திருந்தி வாழ்வதற்காக, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு அதுல இருந்து விலகுவதற்காக நான் சொல்றேன். எப்படி சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் விலகுவாங்க அந்த மக்கள். நான் காபி குடிக்கிறத நிப்பாட்டுன்னா சன்மார்க்கத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, பால் குடிக்கிறத நிப்பாட்டுன்னா சன்மார்க்கத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்க கேட்டது சுத்த சன்மார்க்க ஆகாரம், பச்சையா சாப்பிடலாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னாரு, இப்ப மேஞ்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். யாருக்கு இது பொருந்தும்னு கேட்டீங்கன்னா, சுத்த சன்மார்க்க ஆகாரம், சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆனாலும் நம்மை போன்ற இல்லறத்தார்கள், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக விரும்புபவர்கள், படிப்படியாக முன்னுக்கு வர வேண்டும் என்று விரும்புபவர்கள், அவங்கள பால் சாப்பிட வேண்டாம், வந்து நெய் சாப்பிட வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் சிறிதளவு அந்த மூலிகையுடைய குற்றம் நீக்குவதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது வள்ளல் பெருமான் கூறுகின்ற கருத்து. ஐயா
நன்றிங்க. ஐயா இது ஏன் கேட்டா, இதை சார்ந்து இன்னொரு கேள்வி, என்னுடைய முக்கியமான கேள்விக்கு வரேன். இன்னொன்னு என்ன சொல்லிருந்தீங்க,
கேளுங்க.
சொல்றாரு தேனை உபயோகிக்கலாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு, அதை நீங்களும் வந்து சொல்லிருந்தீங்க, தண்ணீர் வந்து வந்து சாப்பிட்டு. இப்ப தேனும் வந்து அதான் வந்து ஒரு தாவரத்துல இருந்து வந்தாலும் ஒரு தேனீக்கள் வந்து அதை வச்சு திரும்ப நம்ம அதை எடுக்கும்போது அதுவும் பாத்தீங்கன்னா தேனியுடைய உணவை நம்ம திருடுற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த உயிருக்கு ஒரு உபத்திரவம் பண்ணி தான் நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருக்குது. சோ அப்போ அது
இதா, அப்பவும் அது வந்து அதுக்கு பதிலா அவர் வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு, கரும்பில் இருந்து எடுக்கக்கூடிய கற்கண்டு எடுத்துக்கலாம்னு
சொல்லிட்டாரு.
அது வந்து அப்படி அந்த மாதிரி சுத்த சன்மார்க்கத்துக்கு வரும்போது அந்த சுத்த சன்மார்க்க அன்பர்கள் அதையும் விரும்ப மாட்டார்கள். அந்த பயணத்துல, ஐ மீன் இக்கரையில இருந்து அக்கறைக்கு போற பயணத்துல போற வழியிலேயே நிறைய இதை விட்டுட்டு போயிருவாங்க, இதெல்லாம் தேவையிலேயே அதை விட்டுட்டு போயிருவாங்க. பயணம் என்பது ஒரு ஜேர்னி. இப்ப நம்ம வந்து இல்லறத்திலிருந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு பயணம்னு நான் சொல்றேன், அதை புரியுதுங்களா?
புரியுதுங்க, புரியுதுங்க.
ஆமா, அதாவது உலகியல்ல இருந்து அருளியலுக்கு போகின்ற பயணம். அப்ப நமக்கு வந்து இப்ப மெர்சிடஸ் கார் வச்சிருப்போம், பிஎம்டபிள்யூ வச்சிருப்போம், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே மெதுவா ஒன்னொன்னா கலட்டி விட்டுட்டு பெறுவோம்ல, அது மாதிரி ஒரு வரக்கூடிய காலத்துல பால் போயிடும், தயிர் போயிடும், மோர் போயிடும், நெய் போயிடும், தேன் போயிடும். அப்போ நாம வெள்ளம் வெள்ளம் மிச்சம் இருக்கும், சக்கரை மிச்சம் இருக்கும், கல்கண்டு மிச்சம் இருக்கும். அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான் வந்து என்ன செஞ்சாரு, 6 மாசத்துக்கு ஒரு தடவை சிறு கவளம் சாப்பிடுவாரு, சிறிது சர்க்கரை கலந்த நீர் சாப்பிடுவாரு அப்படின்னு ரத்தன முதலியார் வந்து, ரத்தன முதலியார் இல்ல வேளாயுத முதலியார் வந்து அந்த அந்த தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு சில கதை கடைசியில வந்து ஒரு செய்தியை கொடுத்திருந்தாரு. அப்படி பார்க்கும்போது அது இந்த பயணத்துல ஒன்னு ஒன்னா விட்டு போய் கடைசியில இந்த உடம்பே அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையை சுத்த சன்மார்க்கிகள் பெறுவார்கள்.
சரி,
அவ்வளவுதான் சொல்லுங்க.
அதான் இத ஏன் இதெல்லாம் இந்த கேள்விகள் எல்லாம் கேக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கத்திய இருந்து வந்து வீகனிசம், அது வந்து வீகன் அப்படிங்கிற வேர்டை கோட் பண்ணி கொண்டு வந்தது. ஆனா அது வந்து இந்தியால அந்த பயன்பாடு இப்பதான் வந்துட்டு இருக்கு, அந்த வேர்டுடைய பயன்பாடும் அது மாதிரியாக நம்ம இந்தியர்கள் வந்து பெரும்பாலும் பால் பால் முதலான பொருட்களை கொண்டுதான் அதனுடைய முக்கியமா வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களே இருக்குது. ஆனா வீகனிசம் அப்படிங்கிறது எந்த ஒரு மிருகத்துல இருந்தோ ஒரு உயிரினத்துல இருந்து உயிரினம் சொல்லக்கூடாது, மிருகத்துல இருந்து எடுக்காத வகையில உணவு உட்கொள்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது பெருமான் வந்து வீகரேசத்தை அவர் வந்து அவருடைய பாணியில, அதாவது தாவர உணவு அப்படிங்கிற பாணியில வந்து அவரு கொண்டு வந்திருக்க முடியுமா? இருந்தாலும் ஒரு சில குறிப்புகள் வந்து பாலும் தேனும் இதெல்லாம் வர்றதுனால அந்த ஒரு சந்தேகம் ஐயா. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமான் வந்து கண்ட வாசகத்துல கிளியரா என்ன சொல்லியிருக்காரு, கன்றுக்கு பால் ஊட்டாம தீ வைத்தேனோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். சோ அதனால வந்து அதுதான் கான்செப்ட், அதான் கன்றுக்கு வந்து பால் தான் கொடுக்கணும், நம்ம குடிக்க கூடாதுங்கிறதான் வீகனசித்தனுடைய கான்செப்டும். சோ அப்படி இருக்கும்போது பெருமான் முழுமையா வீகனிசத்தை அப்பவே சொன்னாரா, இல்ல வந்து இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சில மருந்துகளாக எடுத்துக்கணும்னு சொன்னாரா, அது அதை மட்டும் கொஞ்சம் தெளிவு பண்ணுங்க.
சில மருந்துகளுக்கு வந்து நிறைய வந்து சில மாடுகள் வந்து நம்ம இந்தியாவுல கலக்கக்கூடிய மாடுகள் வந்து 15 லிட்டர் 20 லிட்டர்னு கறக்கும். அப்ப வந்து நிறைய பால் கறக்குற மாட்டுல இருந்து அதை கொஞ்சம் எடுத்துக்கிறது குற்றம் இல்லைங்கிறது தான். பால் கண்ணுக்குட்டிக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டு மீதி உள்ள பாலை கறந்துக்கலாம், அது தப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஆனா வள்ளலார் வந்து அதையும் தாண்டி இந்த பால் தயிர் மோர் இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சன்மார்க்கிகளுக்கு முற்றிலும் ஒதுக்குவாரு. அப்ப இயற்கையான உணவுகளை மட்டும்தான் சுத்த சன்மார்க்க ஆகாரத்துக்கு பயன்படுத்துறாரு. ஆனால் இல்லறத்தில் இருந்து இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு வரக்கூடிய பயணத்தில் ஒன்று ஒன்றாக கலட்டி விடுவதுதான் அது சாத்தியப்படுது. எல்லா மக்களையும் ஒரே நேரத்துல இப்பயே சுத்த சன்மார்க்கத்துல குதிங்கன்னு சொல்ல முடியாதுன்னு வள்ளல் பெருமானுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால சில இடங்கள்ல வந்து சாமி வந்து என்ன பண்றாங்க, உலகத்தோட ஒத்த போய் அந்த மக்களையும் நிறைவு செய்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருப்புற ஒரு வழித்துறைய கையாளுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மைங்கய்யா. அதாவது கொலை செய்யாம ஏதாவது ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டோம் இந்த மக்கள் போகட்டும் அப்படி கொஞ்சம் லிபரலா விடுறாரு சாமி.
சரிங்க, நன்றிங்க. அடுத்தது ஒரு கேள்விங்க ஐயா, பெருமான் சொல்லியிருக்க விஷயத்துல ஆகாரம்ங்கிற விஷயத்துல தவிர்க்கக்கூடியது அப்படிங்கும் போது அத வந்து இந்த ஒரு சில வகையான வாழைப்பழ பழங்களை தவிர மற்ற எல்லா பழ வகைகளும் தவிர்க்க சொல்லியிருக்காரு.
ஆமா,
அது வந்து இந்த பேயன் வாழை, ரஸ்தாலி, பங்களா வாழை இது மட்டும் சாப்பிடலாம், மற்றது வேணாம் அப்படிங்கிறாரு. எதனால வந்து இந்த வந்து மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் வந்து அவங்க வந்து பழங்களை சாப்பிட நல்லது, அதுல வந்து பல வகையான மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது, பல வகைகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பெருமான் வந்து அது எல்லாத்தையுமே வேணாங்கிறாரு. பெருமான் வேணாம் சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்காங்கய்யா?
நல்ல நான் சொல்றேன். பொதுவா எல்லா பழங்களிலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆசிட் இருக்குங்க. எல்லா பழங்களிலும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப எலுமிச்சம்பழத்திலயும் சரி, சாத்துக்குடியிலயும் சரி, ஆரஞ்சுலயும் சரி, அந்த என்ன இந்த போம் கிரனைட், எல்லா பழங்கள்லயுமே ஒரு அமிலத்தன்மை இருக்குங்க. அதுல அமிலத்தன்மை இல்லாத ஒரு பழம் எடுத்துக்கணும்னு சொன்னா அது வந்து பேயன் வாழையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான இனிப்பு இருக்கும். சன்மார்க்க உணவு இனிப்பு உணவு, ஆகையினால அவர் வந்து இந்த பழங்கள் மாம்பழத்திலையும் அந்த அந்த ஆசிட் இருக்கு. வந்து வாழைப்பழங்கள் சில பழங்கள் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிறு வந்து அப்படியே வந்து அமிலத்தன்மை ஆயிரும் அப்படிங்கறதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன காரணம், அதிகமான அமிலம் அதுல சுரந்துரும் வயிற்றுல இந்த பழங்கள் சாப்பிடும் போது. ஆகையினால அந்த அமிலத்தன்மை உள்ளது வயிற்றில் சென்று புளிக்கக்கூடிய பழங்கள் ஆகாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, வயிற்றுல போய் புளிப்பு தன்மையை ஏற்படுத்துகின்ற எந்த பால் கூட புளிச்சு போயிடும், பால் உள்ள போன உடனே புளிச்சிடும். ஆகையினால வள்ளல் பெருமான் நோக்கம் இங்க நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த பழம் எந்த உணவு வயிற்றுக்குள் சென்று புளித்து போகிறதோ வள்ளல் பெருமான் விஞ்ஞான ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். அதனால ஃபெர்மெண்டேஷன் வந்த உடனேயே வயிறு கேசி ஆயிரும், வயிறு காற்று நிறைஞ்சிரும், அமிலம் அதிகமாயிடும், அதன் காரணமாக வரக்கூடிய குற்றங்கள் இந்த உடம்பில் தங்கிவிடும், சுத்த உஷ்ணம் குறைந்து போயிடும். சுத்த அமிலத்தன்மை அதிகமானா சுத்த உஷ்ணம் குறைஞ்சி போயிடும் நம்ம பார்த்தோம். ஆகையினால அதுல அதை வேணான்னு சொன்னாங்க சாமி. அப்போ புளிக்கும் தன்மை உடைய பழங்கள் ஆகாது, அந்த பழங்கள் இருக்கக்கூடிய உப்பும் ஆகாது. ஏன்னா உப்பு இருக்கான்னு கேக்குறீங்கன்னா உப்பு இருக்கு. உதாரணத்துக்கு மாட்டுவிலை சம்பாங்கிற அரிசியில சமைச்சீங்கன்னா கொஞ்சம் கூட உப்பு இருக்காது அந்த உணவுல. ஜீரக சம்பா அதை சமைச்சீங்கன்னா அதுல அவ்வளவு உப்பு இருக்கும். ரெண்டையும் இதையும் சாப்பிட்டு பார்த்து அதையும் சாப்பிட்டு பார்த்து நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஜீரக சம்பாவில் அதிகமான உப்பு இருக்கு, இயற்கையாவே உப்பு இருக்கு. மாப்பிள சம்பாவில் கொஞ்சம் கூட உப்பு இருக்காது. மாப்பிள சம்பா 195 நாள் நஞ்சையில கடக்கும், ஜீரக சம்பா 180 நாள் தண்ணியில வளரணும். எவ்வளவு நாள் தண்ணியில அதிகமா இருக்குதோ அது நல்ல நஞ்சை விளைவு. நஞ்சை விளைவுகள் எல்லாமே அமிலத்தன்மை குறைவாக இருக்கக்கூடியது. அப்படி இந்த அரிசிக்கே இவ்வளவு பார்க்க வேண்டியிருக்குன்னா பழங்கள்ல எவ்வளவு பார்க்கணும் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்வீங்க. ஆக பழங்களை சாப்பிட்டால் ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் என்கின்ற கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபெர்மெண்டேஷன் வயிற்றுக்குள்ளார உருவாகுது, அது வயிற்றுல கேஸ் உண்டாக்குது, அமிலத்தன்மையை உண்டாக்குது, உள் உறுப்புகள் அதனால் சிதைந்து போகின்ற வாய்ப்பு இருக்கு. அதனால் பழங்கள் வேண்டாம் என்று வள்ளல் பெருமான் சொன்னாரு. அடுத்ததுங்கய்யா.
சரிங்கய்யா, நான் நிறைய கேள்விகள் கேட்டேன். இப்ப அடுத்து வந்து நம்ம அன்பர்கள் வந்து
நீங்க எவ்வளவு கேள்விதான் கேட்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன்.
சரிங்க சரிங்க. இருந்தாலும் நம்ம அன்பர்கள் கேள்வி கேட்டோம் அப்படின்னு கேள்வி கேட்டு அப்புறம்
சொல்லுங்கய்யா.
அன்பர்கள் உங்களுக்கு உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் கேள்வி இருந்தாலும்
கேளுங்கம்மா. வணக்கம், கேளுங்க.
வணக்கம். சன்மார்க் ஆகாரம் அப்படிங்கிற தலைப்புல மிக அருமையான கருத்துக்கள் எல்லாம் தெளிவா சொன்னீங்க, அது அற்புதமா இருந்தது. எல்லாரும் பயன்பெறக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப அற்புதமா இருந்ததுயா. அதுல என்னுடைய கேள்வி ஒரு 5 கேள்வி இருக்குதுயா.
நல்ல கேளுங்க, கேட்டு என்ன மடக்கணும்.
முதல் கேள்வி வந்து தத்துவ ஆகாரங்கள் வந்து என்னென்னு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விளக்கமா சொன்னா நல்லா இருக்குயா. அதுதான் முதல்.
வெரி குட் க்வெஸ்சன். நீங்க வந்து நெட்ல போய்மா அல்கலைன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு தட்டணும் நெட்ல. சுண்ணாம்பு சத்து நிறைந்த உணவுகள் எல்லாமே சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். உதாரணமா லெட்யூஸ், பார்ஸ்லி, செலரி, ப்ரொக்கோலி, கோவைக்காய், பிஞ்சு கத்தரி, பிஞ்சு அவரை, பிஞ்சு முருங்கைக்காய், வந்து இந்த மாதிரி கத்தரி வற்றல் காய வச்சது, நல்லா சுத்தமா காய வச்சது அவரை வற்றல், இதெல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் உங்களுக்கு பயன் தரும். இதெல்லாமே அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து அதுல இருக்கு, உங்களுக்கு நல்லது. பேயன் வாழைக்காய் நல்லது, அப்புறம் வந்து வாழைப்பூ நல்லது, முருங்கைக்கீரை நல்லது. வாழைப்பூ, முருங்கைக்கீரை, மிளகு, சீரகம் நல்லது, ரொம்ப நல்லது. இதெல்லாமே சுண்ணாம்பு சத்து அதிகமா உள்ள காய்கறிகள், அது போர்மானது. நல்ல பார்ஸ்லி வச்சு நல்ல நல்ல சூப் போட்டு சாப்பிடலாம். நல்ல மிளகு சீரகம் எல்லாம் போட்டு பார்ஸ்லி, அப்புறம் என்ன இந்த ப்ரொக்கோலி, அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்ல வந்து லெட்யூஸ் இதெல்லாம் போட்டு எப்படியாவது சமைச்சு நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அதுல நிறைய நல்ல சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி அரிசியில வந்து மாப்பிள்ளை சம்பா உங்க நாட்டுல கிடைக்காது, கிடைச்சதுன்னா நல்லது, வந்து ரொம்ப நல்லது. அது
மாப்பிள்ளை
இல்லைன்னா வந்து
சம்பா கிடைக்கிறது, சீரக சம்பா கிடைக்கிறதே கொஞ்சம் இருக்கு.
எனக்கு தெரியுது அதுல என்ன கார்போஹைட்ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா அசிடிட்டி கூடி போயிரும். கார்போஹைட்ரேட் அதிகமா உள்ள பழங்கள் அரிசி இதெல்லாமே வந்து என்னாகும், ஃபெர்மெண்டேஷன் அதிகமாயிடும் வயித்துல, நொதித்தல் தன்மை அதிகமானா அது 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 வந்து என்னது அந்த சுகியம் அப்பம் ஆப்பம் இதெல்லாமே எல்லாம் மாவுத்தன்மை நிறைய உள்ளது. மாவுத்தன்மை நிறைய உள்ள அரிசி காய்கறிகள் பழங்கள் உங்களுக்கு வயிற்றுக்கு ஆகாது. காய்கறிகள் என்ன இது இருக்கு, உருளைக்கிழங்கு முழுக்கவும் கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா என்ன ஆகும், கொழுப்பு அதிகமாகும், அசிடிட்டி அதிகமாகும், கேஸ் அதிகமாகும், அது மாதிரி. அது கிடைக்கிறது சிரமம்மா. நான் இப்பதான் நான் வந்து இதை சமைச்சு பார்த்துட்டு நான் சொல்றேன், இந்த அரிசியை சமைச்சு பார்த்தேன். வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, நீண்ட காலமாக வந்து வயல்ல இருக்கக்கூடிய அரிசி தான் பயன் தரும், அதுதான் உண்மை. அதுல அப்படி பார்க்கும்போது ஜீரக சம்பா வந்து 180 நாள் வந்து வயல்ல இருக்கும். அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா வந்து 195 நாள் வயல்ல இருக்கும். இந்த அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ட உடனே வயிறு வந்து இது மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டா வயிறு உப்பாது, வயிறு வந்து புளோட் பண்ணாது.
மாப்பிள்ளை மட்டும்தான் சாப்பிடுமா ஐயா, மாப்பிள்ளைங்க மட்டும்தான் சாப்பிடுவோம்.
இளமையா இருக்க விரும்புகின்ற மக்கள் வந்து நிறைய சாப்பிடலாம் என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்து. இப்படி கேப்பீங்கன்னு தெரியும் எனக்கு, இருந்தாலும் அப்படி ஏதோ உடம்பு உங்களுக்கு வந்து நல்ல இளமையா இருக்கிறதுக்கு அது சௌகரியமா இருக்கும். எல்லாருக்கும் பிளீஸ் பிளீஸ் இந்தியாவுக்கு வரும்போது வாங்கிட்டு போயிடலாம்.
கண்டிப்பா வந்து வாங்கிடுறேன். அப்புறம் தண்ணீர் வந்து நல்ல காய்ச்சி
மூன்றில் ஒரு பாகங்கிறத விட 1 லிட்டர் தண்ணியை 400 மில்லியா காய்ச்சணுமா. அதுக்கு வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து போட்டுக்கலாம், எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் ஸ்டவ் போட்டு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து 1 லிட்டர் தண்ணி 400 மில்லி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நோட் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் வரும்போது ஒரு 2 லிட்டர் தண்ணியா 3 லிட்டர் தண்ணியா போட்டுட்டு அதை போல 3 மணிக்கு டைம் வச்சுருவோம் வச்சுக்கோங்களேன். அது நமக்கு வந்து என்ன ஆகும், 1 லிட்டருக்கு 400 மில்லி ஆகணும். அப்படின்னா 3 லிட்டர் போட்டால் 1.2 லிட்டர், 1.2 லிட்டர்ஸ் நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்னி ஃபங்க்ஷன் பெஸ்ட் ஆயிடும், ரொம்ப நல்லாயிடும்.
காய்ச்சி கொடுத்துனா அதுல உள்ள மினரல்ஸ் எல்லாம் போயிருதுன்னு சொல்லி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, அதைத்தான் கேட்கணும் நினைச்சேன்.
ஆமா ஆமா அதுதான் வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு, இன்சால்யூபிள் மினரல்ஸ் என்ன ஆகும், சால்யூபிளா மாறும். உதாரணமா லைம் ஸ்டோன் இருக்கு தண்ணியில, சுண்ணாம்பு சத்து இருக்கு அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அது வந்து லைம் ஸ்டோன் அப்படின்னா என்ன அர்த்தம், அது இன்சால்யூபிள் இன் வாட்டர், தண்ணியில அது கரையாது. ஆனா இப்படி கொதிக்க வச்ச உடனே அது என்ன ஆகுது, கரையும் தன்மையுடையதாக மாறுது. நான் அனுபவத்துல பார்த்து சொல்றேன். அதே போல இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணியில வந்து அதிகமான அந்த ஹைட்ரஜன் தன்மை உள்ளது வந்து தனியா போயிடும், எஸ்கேப் ஆயிரும். அது அதுக்கு கீழே வந்து ஆக்சிஜன் அதிகமா உள்ள தண்ணி தான் வந்து அதுல இருக்கும். வள்ளல் பெருமான் சொல்றாரு, இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய பிராண சக்தியை, பிராணன்னு சொன்ன ஆக்சிஜன், பிராண சக்தியை அதிகப்படுத்துதுன்னு சொல்றாரு. தொண்டை காஞ்சி போனா தண்ணியை குடிக்கிறோம், தண்ணியை குடிக்கும் போது ஒரு எனர்ஜி வந்துருது, ஒரு தெம்பு வந்து பேசுறோம். அது போல இந்த திரவ உணவுல அதிகமான ஆக்சிஜன் இருக்கு, அது காஞ்ச தண்ணியில அளவுக்கு அதிகமான ஆக்சிஜன் இருக்கு. அது உடம்புல உள்ள குற்றங்களை போக்குது, தத்துவங்களுடைய குற்றங்களை போக்குது. உடம்புல தங்கக்கூடிய அளவுக்கு அதிகமான நீரு தங்காம பண்ணிடுது, கால் கை வீக்கத்தை குறைக்குது. இப்படி பல உண்மைகளை நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாங்க.
வள்ளல் பெருமான் வந்து திருக்கவளமும் சர்க்கரை கலந்த வெந்நீரும் குடிச்சாருன்னு சொன்னீங்க, அந்த திருக்கவளம் அப்படிங்கறது என்னதுன்னு?
தவளம்னா ஒரு உருண்டை, ஒரு உருண்டை.
ஓ,
சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, கவளம்னா கையில கொஞ்சமா உருட்டுவாங்க, சில பேர் பெருசா உருட்டுவாங்க. பெருசா உருட்டுனா அது கவளம் இல்ல, அது யானைக்கு கொடுக்கறது. வாய்க்குள்ள எவ்வளவு போகுமோ அத மட்டும் கொஞ்சம் கையில எடுத்து வாயில போட்டு அத சாப்பிடுறது. நம்ம நம்ம வந்து எவ்வளவு சாப்பிடுவோம், ரொம்ப பெருசா வச்சு அமுக்க மாட்டோம் வாயில, ரொம்ப கொஞ்சமா எடுத்து வாயில போட்டு நம்ம போட்டு சாப்பிடுவோம்ல, அதுக்கு பேர் கவலம்னு பேர். அப்புறம் என்ன இன்னும் ஒரு மூணு கேள்வி கேட்டீங்க, இன்னும் ரெண்டு கேள்வி.
ஆமா இருக்கியா இருக்கியா
கேளுங்க.
நல்ல கேள்வியா. இந்த உணவுகள் பத்தி சொல்லணும்னு கேட்டீங்க, அந்த உணவுல சாம்பார் பொடி எல்லாம் சொன்னீங்கயா, அப்புறம் மூன்று நேரம் எட்டு மாதிரி சத்து உணவு எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு, காலை மதியம் இரவு.
காலை காலை உணவு வந்து சன்மதி கிடையாது, நீங்க சாப்பிடுறதுன்னா ஒரு இடியாப்பம் சாப்பிடுங்க, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவு எல்லாம் சாப்பிட்டுவாங்க. நீங்க அமெரிக்காவில் இருக்க வரைக்கும் சுத்த சன்மார்க்க ஆகாரத்துக்கு பெருசா போக முடியாது. நீங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணாலும் காய்ச்சி சாப்பிடுறதுதான் வள்ளல் பெருமான் வகுத்தார, தவிர அப்படியே சாப்பிடுறதுக்கு வந்து அப்பப்ப பிடிச்சி அப்பப்ப குடிச்சாதான் அது அமுதம்னு சொன்னாரு. ஒரு நாள் தங்கினாலும் அது அமுதம் இல்லை, அது ஆர்கானிசம் வந்து நிச்சயமா வந்து வளர ஆரம்பிச்சிடும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனா பூமியினுடைய சூட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த மழை தண்ணியே கெட்டு போகாம இருக்குது ஒரு வருஷத்துக்கு. உதாரணத்துக்கு ஊற்று நீர் பயன் தரும்னு சொல்றது காரணமே அதுதான் அப்படிங்கிறது உண்மை, அது உண்மை. ஆனா வந்து எந்த தண்ணியா இருந்தாலும் நீங்க வந்து எடுக்கக்கூடிய தண்ணி ஊற்று நீரை தவிர மற்ற எந்த தண்ணியா இருந்தாலும் அமுதம் அல்ல. மழை பெய்யும் போது வாழை இலையை சம்பந்தப்படுத்தி, தென்னை மட்டையை சம்பந்தப்படுத்தி, கரிசலாங்கண்ணியை சம்பந்தப்படுத்தி கூட அந்த தண்ணியை பருகலாம், அது குற்றம் இல்லை. ஆனா ஒரு நாள் வச்சிருந்தா அந்த தண்ணியை வந்து நம்ம ராமலிங்க ஐயா சொன்ன மாதிரி அதை ட்ரீட் பண்ணி தான் சாப்பிடணும். ஓகேங்க, நன்றிங்க.
அதே மாதிரி ஸ்பிரிங் வாட்டரும் ரெயின் வாட்டர் ரெண்டுமே வந்து நம்ம கண்டெய்னர்ல கொண்டும் போது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கண்டெய்னர்ல இல்லாம அந்த ப்ரௌனிஷா இருக்கும் அந்த கண்டெய்னர்ல வச்சு நம்ம வச்சுட்டா கூட நம்ம பூமி கடியில வைக்காம மேலேயே வச்சிடலாங்கய்யா. சோ அந்த வந்து வெளியில உள்ள லைட் எக்ஸ்போஸ் ஆகும் போதுதான் வந்து அந்த ஆல்ஜி அந்த ரெயின் வாட்டர்ல நைட்ரஜன் இன்க்ரீஸா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அது ப்ரொமோட் பண்ணும், ஆல்ஜி எல்லாம் உடனே ஃபார்ம் ஆயிடும். அதனால வந்து அந்த அந்த உள்ளார போட்டான்ஸ் உள்ளார போகாம இருக்கும் பொழுது அந்த போட்டான்ஸ் அந்த பொடி உள்ளார போகாம இருந்தா மைக்ரோஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும் ஐயா, உள்ளார வைக்காம வெளியிலேயே நம்ம
அதுக்குதான். ஆமா அதுக்குதான் கருப்பு கலர் கருப்பு நிறம் உள்ள அந்த கண்டெய்னரை வந்து நம்ம பயன்படுத்துறோம்.
ஆமா இல்ல டார்க் டார்க் பிரவுன் இல்லட்டா டார்க் கிரீன் உள்ள கிளாஸ் கண்டெய்னர் பயன்படுத்தலாங்க ஐயா. நம்ம ஸ்பிரிங் ஸ்பிரிங் வாட்டர் டாட் ஓ அதுல பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. நல்லது,
ரொம்ப தேங்க்யூ வெரி மச் ஐயா.
ஐயா ஒரு சின்ன கேள்வி, என்னோட பேர் பிரகாஷ் இங்க பெங்களூர்ல இருந்து கேக்குறேன். ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இப்ப நாங்க வந்து கம்ப்யூட்டர் லைன்ல இருக்கோம், அதனால வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல் சுத்த சன்மார்க்கத்துக்கு போகணும்ன்ற ஆசையும் இச்சையும் இருந்தாலும் இந்த உணவு ஓரளவுக்கு நாங்க சைவமாகவும் ஒரு சில உணவுகள் மேற்கொண்டு வரோம்,
இருப்பினும்
இப்ப இந்த லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறதுனால ஐடியில இருக்கிறதுனால உட்காந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் போது ஐயா சொன்ன மாதிரி ஒரு எட்டே காலுக்கு மேல ஒரு உழைப்பு தேவைப்படுது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் மேற்கொண்டு வர்றது என்னன்னா, ஒரு சில காலம் மேற்கொண்டு இருந்தேன் ஒரு வாக்கிங் போறதோ ஒரு ஜாகிங் போறதோ இல்ல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கூட சேர்ந்து பூ பந்து விளையாடுறது அந்த மாதிரி பேட்மிண்டன் விளையாடுறது இந்த உழைப்பு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கேன் உடல் உழைப்புக்கு, மற்ற டைம்லாம் கம்ப்யூட்டர்ல உட்காந்துதான் இருக்கும் அப்படின்னும் போது இப்போ ஆனா வந்து இது உலகில் நடத்த வேண்டியதுனால இந்த உணவை நாங்க உணவு அல்லது சரியான உணவு இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வகையான உணவை நாங்க சாப்பிட்டுட்டு வரோம். ஆனா எங்களுடைய பயணம் வந்து சுத்தத்தன்மை நோக்கி போகணும் அப்படின்றதுனால இப்போ இது மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல், அதாவது இப்ப ஐயா சொல்றாரு கடுநடை கூடாது அப்படின்றாரு, இப்போ இந்த லைஃப் ஸ்டைல இருக்கும் போது ஆனா எங்களுக்கு தவமும் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு, சில டைம் உட்காடுறோம் ஐயாவோட பாராயணம் பண்றோம், இது திருவிழா அகவல் பாராயணம் இதெல்லாம் பண்றோம். ஆனா இந்த உலகில் நடத்துறதுனால இப்போ இந்த உணவு ஓரளவுக்கு நாங்க நீங்க சொன்ன மாதிரி வல்லப்பெருமான் சொன்ன அந்த
சுத்த சன்மார்க்க உணர்வு முழுசை எங்களால் கடைபிடிக்க முடியலனால ஓரளவுக்கு பண்ணிட்டு வரோம். இப்போ இதுல வந்து என்ன மாதிரியான முக்கியமான உணவுகள் நாங்க எடுத்துக்கொள்ளலாம், அதாவது இந்த லைஃப் ஸ்டைல இருக்கும் போது?
ஒரு நல்ல கேள்வி. இந்த மாதிரி உங்க உங்க கேள்வி இப்போதைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கேள்வி கேட்கறதுக்கு அச்சப்படுறவங்களுக்கு எல்லாம் பயன் தரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு முதல் எதிரி சன்மார்க்கத்துக்கு மாவு பொருள்கள். சரி, மாவு பொருள்கள் ஏன் வேணாம்னு சொன்னேன் நான், வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகும்.
ஒரு நிமிஷம் பிரகாஷ், ஐயா உங்களுடைய வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா ஐயா பேசுறது எல்லாத்தையும் கொஞ்சம் கேட்கலாம். ஏன்னா எக்கோ வருது.
கண்டிப்பா கண்டிப்பா மியூட் பண்ணிக்கிறேன்
ப்ளீஸ். சன்மார்க்கத்துல இருக்கிறவங்க எந்த காரணம் கொண்டும் வயிற்றில் சென்று புளிக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து கொள்வார்கள், அவ்வளவுதான். மிக மிக நுண்ணிய கருத்துதல் இருக்கு. ஃபெர்மெண்டேஷன் சுட் நாட் டேக் பிளேஸ் இன் அவர் ஸ்டொமக். ஃபெர்மெண்டேஷன் வந்துச்சுன்னா பல்வேறு விதமான துன்பங்களை அது கொடுத்துரும். அசிடிட்டி அதிகப்படுத்தும், கேஸ் அதிகப்படுத்தும், வயிற்றுல வந்து மலச்சிக்கலை உண்டு பண்ணும். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு அது ஆய்வு செய்யறதுக்கு பயன் தரும். என்னென்ன மாவு பொருள் என்ன? இட்லி தோசை ஏன்னா இதெல்லாம் இட்லி தோசைலாம் நல்லதுன்னா சொல்றாங்களே, ஏன் இப்படி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கலாம். ஆனா இட்லி தோசையில நிறைய மாவு பொருள் இருக்கு, அது அசிடிட்டியை தோற்றுவிக்கும். யாருக்கு இது நான் சொல்றது பயன் தரும்? சுத்த சன்மார்க்கிக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து அது அவ்வளவா பயன் தருமானா கிடையாது. உலகத்தோட ஒட்ட ஒழுகி போக வேண்டியதுதான். ஆனாலும் ஒரு காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாவு பொருளை குறைச்சிக்கிட்டு, மாவு பொருளை குறைச்சோம்னா வயிறு உப்புறது நின்று போயிடும், குண்டாகிறது குறைஞ்சிரும். அப்போ நிறைய காய்கறிகள் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாம உணவுகளை எடுத்துக்கொள்வது சன்மார்க்கிக்கு வந்து ஒரு அழகு. அப்புறம் என்ன, பழங்கள்ல நிறைய வந்து இது கிடைக்கும். உங்க ஊர்ல வந்து இந்த பேயன் பழம் வந்து கிடைக்குதுன்னு தெரியல, ஆனா இந்த குன்னம் பழம்னு ஒண்ணு வரும் உங்க ஊர்ல, பெங்களூர் மாதிரி இடங்கள்ல குன்னம் பழம். அதுவும் வந்து இந்த பங்களா வாழைப்பழம் மாதிரி வந்து அது வந்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, வயிற்றுல வந்து மலச்சிக்கலை உண்டு பண்ணாது, வந்து அமிலத்தன்மையை உண்டு பண்ணாது. அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது, வாழைப்பழத்தை எடுத்துக்கணும்னு ஒரு நிலைமை வரும்போது எந்த காரணம் கொண்டு இந்த பச்சை பழம்னு நீளமா இருக்குமே அதை தொடக்கூடாது, அதுல புழு இருக்கும், கண்ணுக்கு தெரியாம இருக்கும் அந்த புழு. கொய்யா பழம் சேர்க்கவே கூடாது, கொய்யா பழத்துல நிறைய புழு இருக்கும். இந்த கொய்யா பழமும் இந்த நீளமான வாழைப்பழத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி வேற வந்து ரஸ்தாளி பழம் சாப்பிடணும்னா அதுல கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த அமிலத்தை அது அடிச்சிடும், இந்த சர்க்கரை அடிச்சிடும். உதாரணத்துக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா கொழுப்பு, கொஞ்சம் வெள்ளம் கலந்து வள்ளல் பெருமான் சேர்த்துக்க சொல்லுவாங்க, அப்ப என்னாவோ அதுக்கு ஒரு மாற்று. அது மாதிரி ஒவ்வொரு உணவுலையும் ஒரு மாற்று நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பருப்பு எடுத்துக்கிறீங்க, மிளகு சேர்த்துங்க, ஜீரகம் சேர்த்துங்க, வந்து அப்பம் இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் மிளகு போட்டு ஏதாச்சும் ஒரு தொகையல் மாதிரி செஞ்சுக்குங்க, அதே மாதிரி மிளகு ரசம் வச்சு நிறைய சாப்பிட்டுங்க. இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிக்கிற மாதிரி. நான் அதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடக்கூடாதுன்னா சன்மார்க்கத்துக்கு மக்களே வரமாட்டாங்களே. அதனாலதான் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு வந்து இந்த கம்ப்யூட்டர் லெவல்ல இருக்கிறவங்க, உத்தியோகத்துல இருக்கிறவங்க, இவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், சில முறைகளை தளர்த்தி கொள்ளுகிறோம். தளர்த்தி கொள்ளுகிறோம்னா அவங்களை கைவிட்டுடாம வள்ளல் பெருமானை நோக்கி இழுத்து செல்வது. அது அதை பண்ணாத, இதை பண்ணாத, அப்படி பண்ணாதன்னா ஓடி போயிருவாங்களே, சன்மார்க்கத்துக்கு ஆள் இருக்க மாட்டாங்களே. ஆகையினால நீங்க என்ன பண்ணுங்க, வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கிறீங்களா, கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஆனா ரெண்டே ரெண்டு பழங்களை தவிர்த்துருங்க. ஒன்று கொய்யா, கொய்யா பழம் சேர்த்துக்கவே வேணாம், அதுல அவ்வளவு அமிலத்தன்மை இருக்கு. அடுத்தது நீளமான வாழைப்பழம், அதுல புழு இருக்கு, புழு இருக்கு, இது ரெண்டும் வேண்டாம்,
ரெண்டும் வேண்டாம்.
இப்படி ஐயா இங்க ஒரு நிமிஷம், இங்க வந்து ஏலக்கின்ற பழம் தான் கிடைக்குது, அதுதான் உபயோகப்படுத்துறோம். அது என்ன நேம்? ஏலக்கி அப்படின்னு சொல்றாங்க, பட் தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல. சரியா
எனக்கு தெரியல, ஏதாவது படம் எடுத்து எனக்கு இந்த இதுல வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் அதை பார்த்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு அந்த படங்கள் என்னன்னு தெரியல, சாரி. வந்து வாழைப்பழமா? வாழைப்பழம்னா எனக்கு தெரியும், அது எந்த மாதிரி என்ன அது?
அது வந்து ரொம்ப பெருசா இருக்காது, சின்ன சைஸ் தான். அதாவது கற்பூர வாழையோட, கற்பூர வாழையாச்சும் கொஞ்சம் தடித்து இருக்கும், அதை விட சின்னதா இருக்கும், தடிக்கு வந்து சின்னதா இருக்கும்.
ஆர்கானிக் வெல்லம் ஆர்கானிக் சக்கரை அதெல்லாம் எடுத்துங்க. அதுல கலந்து சாப்பிடும் போது அதனுடைய அசிடிட்டி குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி இப்ப அந்த அவர் பெங்களூர் அந்த கேட்டார் பிரகாஷ் கேட்டார்ல, அதுக்கு அந்த புரோக்கோலி சேர்த்துங்க, நிறைய வந்து சாலட் மாதிரி செஞ்சீங்க, யாரோ வால்யூம் கூட வச்சிருக்காங்க குறைச்சிங்க. நான் பேசுறது எனக்கே கேக்குது. ஆ ஓகே குட். ஆகையினால வந்து அந்த புரோக்கோலி சேர்த்துங்க, கோவைக்காய், அந்த பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு கோவைக்காய் ஒரு வரப்பிரசாதம், அது நிறைய எடுத்துங்க. அதே மாதிரி வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகும், உடம்புல அது மூட்டு வலி எல்லாம் குறைஞ்சிரும். அதே மாதிரி வாழைத்தண்டு வாரத்துல ஒரு நாள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கலே வராது. மலச்சிக்கல் வராம இருக்கணும்னா இந்த பேயன் வாழைப்பழம் மாதிரி, இந்த ரத்தாரி பழம் மாதிரி ஏதோ ஒன்று அப்படி எடுத்து வயிற்றுல போட்டுக்கணும், அப்பதான் இந்த மலச்சிக்கல் வராம இருக்கும். இந்த அடுத்தது வந்து இந்த பழங்கள்ல வந்து டேட்ஸ் எடுத்துக்கலாம், இந்த என்ன பேரிச்சம்பழம் கூட எடுத்துக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. அது மாதிரி பேரிச்சன் காய் வந்து ரொம்ப நல்ல மருத்துவ குணம் உடையது. பேரிச்சன் காய் நல்ல மருத்துவ குணம் உடையது, அது எடுத்துங்க. முருங்கைக்கீரை எடுத்துங்க, நிறைய வந்து அதிகமான வந்து இரும்பு சத்து இருக்கு, அது எடுத்துக்கொள்ளுங்க. வந்து அப்புறம் வந்து முளைக்கீரை மற்ற கீரைகள் அகத்திக்கீரை எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கேஸ் ஆயிடும் வயிறு. அப்புறம் வந்து என்ன மிளகு ரசம் நிறைய அடிக்கடி சேர்த்துங்க, மிளகு ஜீரகம் இதெல்லாம் சூப் மாதிரி வச்சு இந்த காய்கறிகளை போட்டு சாப்பிடுங்க. பார்ஸ்லி, லெட்யூஸ், அப்புறம் வந்து செலரி இதெல்லாம் போட்டு எந்த வகையிலையாச்சும் ஒரு சூப் மாதிரி தயார் பண்ணி அது நிறைய சாப்பிடுங்க. ஜூஸே எடுத்துங்க, நிறைய புதினா ஜூஸ் எடுத்துங்க, புதினா ஜூஸ்ல நிறைய இரும்பு சத்து இருக்குது, அது எடுத்துக்கொள்ளுங்க.
நன்றிங்கய்யா.
அப்புறம் இதெல்லாம் வந்து பெங்களூர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இதெல்லாம் பெங்களூர்ல அமெரிக்கா பத்தி எனக்கு தெரியாது, அங்க பாத்து எடுத்துக்கங்க.
ஐயா நம்ம அடுத்த நண்பர்களுக்கு வேற யாருக்கும் என்ன கேள்வி இருக்குங்களா?
ஐயா நான் விவேக் பேசுறேங்க. வணக்கம்.
சொல்லுங்க. வணக்கம் சென்னை.
ஆமாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கும். எங்க எங்க காலையில வந்து நினைச்சிட்டே இருக்கேன்.
டைம் கிடைக்கும் போதுதான் கனெக்ட் பண்ணிடுவாங்க.
தேங்க்யூ.
ஏய் நீங்க சொன்னதுல வந்து ஃபெர்மெண்டேஷன் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஃபெர்மெண்டேஷன் கேக்குதுங்களா?
கேக்குது
இல்ல யாரோ ஸ்பீக்கர்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அப்படியா? சரி சரி, இப்ப கேக்குது எனக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
ஃபெர்மெண்டட் ஃபுட்ல வந்து ஆக்சுவலா ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கும், அது சாப்பிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி அது நியூஸ் எல்லாம் வருது.
ஆமா ஆமா வருது.
இப்போ இப்போ நம்ம வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட் எதுவும் எடுக்க கூடாதுன்ற மாதிரி இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப ரெண்டுத்துக்கும் என்னங்க வித்தியாசம்?
வல்லல் பெருமான் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் சுத்த சன்மார்க்க ஆகாரத்துல வல்லல் பெருமான் சொன்ன பார்வையில சொல்றேன். நான் வந்து எனக்கு வந்து என்ன, நான் சித்த மருத்துவம் நான் படிச்சவன். ஆகையினால வயிற்றில் சென்று புளிக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்படி புளிக்குதுன்னு வச்சுங்களா, அது கேஸ் உற்பத்தி ஆகும் ஆகாத ஃபெர்மெண்டேஷன்ல?
ஆமாங்க
ஆகும். அவ்வளவுதான், சரி, கேஸ் உற்பத்தி ஆகுது. இப்ப வந்து அந்த புளிக்கிற தன்மையத்துல ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல?
ஆமா ஆமா கண்டிப்பா.
ரெண்டு, இது புளித்தல் கேஸ் உண்டாகுது. சரி, புளிக்குது அந்த ஃபெர்மெண்டேஷன்னா ஒரு சிட்ரிக் ஆசிட் தோன்றுங்கிறது உங்களுக்கு தெரியுமா?
ஆமாங்க.
இது இது வந்து நம்ம சுத்த சன்மார்க்கத்துல உள்ள நிலையில பார்க்கும்போது பழங்கள்ல தான் இப்ப அதிகமான இந்த இப்ப நீங்க நம்ம பேசின புளித்தல் வந்து கேஸ் உண்டாகுதல் அமிலம் தோன்றுதல் அப்படிங்கிறது எல்லாமே பழங்கள்ல நிறைய இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அமைக்கிறேன்.
ஆமாங்க, பழங்கள் இருக்கு கண்டிப்பா.
ஆமா, வள்ளல் பெருமான் சொன்னாரு இந்த காரணத்துக்காக தான் பழங்கள் வேணான்னு
சொன்னாங்க.
அதையும் நான் இப்ப நான் அந்த ஃபெர்மெண்டேஷன்ங்கறதையும் கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்த்தேன். என்ன காரணத்தினால சாமி சொல்றாங்க அப்படின்னுட்டு நான் சிந்திக்கும் போது, இந்த மருத்துவ ஒரு ஒரு நாலேஜில் வச்சுட்டு நான் சிந்திக்கும் போது, நான் அதை பற்றி நல்ல அந்த நெட்ல எல்லாம் நான் பார்க்க போது இதுல சில உண்மைகள் விளங்குச்சு எனக்கு. அதனால நான் வந்து என்ன சொன்னேன், பழங்கள் வேணான்னு சொன்ன காரணமே இந்த 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 புளித்தல் அல்லது ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற நொதித்தல் இந்த ஒரு செய்தியை வந்து நம்ம அதை சரி வேண்டாம் அப்படின்னுட்டு உங்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி நான் சாப்பிட்டு பரிட்சை பண்ணி அதன் மூலமா கிடைத்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டேன் ஐயா. அது கெடுதல் பண்றதுங்கிறது
உண்மைதான்.
ஒன்னு சொல்றேன், உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன், வயிறு ரொம்ப கேஸி ஆகுறது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இந்த நெஞ்சுக்குழிக்கு பக்கத்துல அந்த கேஸ் வந்து தங்கும், அது பித்த வாயுன்னு பேருங்க. அதுக்கு பேர்
என்னங்க?
பித்த வாயு. பித்தம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அமிலம்னு ஞாபகம் வச்சுங்க. வாயுங்கிறது கேஸ், இது ரெண்டும் கலந்து எங்க முட்டும்னு நெஞ்ச முட்டுதுன்னு சொல்லுவோம். அது அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அல்சர் ஃபார்ம் ஆகுது. அது நிறைய நிறைய பேஷண்ட்ஸ நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி குற்றத்தோடு வர்றவங்கல. அப்ப நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதை எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனை வருமானம் வராது. சின்ன வயசுல வந்து அந்த உடம்பு வந்து எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிட்டு போயிடுது. ஆனா வயது கூட ஆக ஆக அந்த அந்த துன்பம் வந்து கொஞ்சம் பெருசாகிறது உண்மைதாங்க.
ஓ கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் அந்த தண்ணிய வந்து மழை தண்ணி இருந்தாலும் எந்த தண்ணி இருந்தாலும் அதை வந்து இப்போ இப்ப 5 லிட்டர் எடுத்தோம்னா அதை வந்து 3 பங்கா சுட வைக்கணும்ன்ற மாதிரி
சொன்னாங்க. 3 பங்கு அதாவது 40%
5 லிட்டர்ஸ் எடுத்தோம்னா அதுல 3 லிட்டர்ஸ் கொதிக்க விட்டுட்டு மீதி 2 லிட்டர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் இப்பத்திக்கு.
போறோம், அதுதான் ரொம்ப சிறப்பு, நம்மளுக்கு ஒரு குறையும் வராது.
இப்போ வந்து நம்ம
இன்னொரு உண்மையை சொல்றேன் ஐயா, நம்ம அப்படி செய்யும் போது 1.2 லிட்டர்ஸ் வந்து என்ன 1 லிட்டர் இஸ் எனஃப் ஃபார் அஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நீங்க வந்து யூ ஆர் கன்சியூமிங் எ லாட், யூ நோ, நீங்க அந்த மாதிரி நீங்க காய்ச்சி குடிக்கும் போது 1 லிட்டர் குடிச்சாலேயே இந்த உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிரும். வள்ளல் பெருமான் சொல்றாரு அடிக்கடி தாக நீர் குடியாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக அதிகமான வேலையை கிட்னிக்கு கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மை.
அப்புறம் இன்னொரு இதுங்க கேள்விங்க, நீங்க சொன்ன அந்த மேஜிக் போடி இருக்கு பாத்தீங்களா?
ஆமா ஆமா,
அதுல வந்து நீங்க மிளகு சொன்னீங்க, அது வந்து கருப்பு மிளகா வெள்ளை மிளகுங்களே?
கருப்பு மிளகு, நல்ல கேள்வி. நான் அதுல ஒரு இன்னொரு அந்த செய்தியில இன்னொரு நல்ல அந்த பியூரிஃபிகேஷன் மெத்தட், டாக்ஸின் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு மெத்தட் சொல்றேன். உதாரணமா கருப்பு மிளகு தான் நம்மளுக்கு வேணும். கருப்பு மிளகை வந்து என்ன பண்ணணும், புளித்து போன மோர்ல ஊற வைக்கலாம் அல்லது இளநீர்ல ஊற வைக்கலாம். இல்ல புளி அத அல்லது அல்லது இளநீர்ல ஊற வைக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே முற்றும் துறந்த முனிவர்களுக்கு அது வந்து நான் சொல்லுவது கரெக்ட். இப்ப நம்ம இந்த பயணம்னு சொன்னீங்க, ஒரு டிராவல்னு சொன்னீங்க, நான் வந்து இப்ப இந்த வயசுல இருக்கேன், இன்னொரு 10 வருஷம் ஆகும் சுத்த சன்மார்க்கத்துக்கு போறதுக்கு. பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி நான் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நான் மாறிட்டு போறேன், உடனே என்னை மாற சொல்லாதீங்க, நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது? அவ எவ்வது உறைவது உலகு, அவ்வது உறைவது அறிவு. இந்த உலகம் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறதோ அப்படியே போய் சன்மார்க்கத்துக்கு திருப்புறது ஒரு டெக்னிக். அந்த வகையில உங்களுக்கு நான் சொல்றேன், புளிச்சு போன மோர்ல போட்டு ஊற வச்சாலும் அது ஃபெர்மெண்டேஷன் வெளியிலேயே ஏற்பட்டதுன்னு அர்த்தம். புளிச்சு போன மோர்னா ஃபெர்மெண்டட் பட்டர் மில்க். அந்த மாதிரி அது புளிச்சு போச்சுன்னா என்னவும், வெளியிலேயே புளிச்சு போனா பிரச்சனை இல்லை. அப்படி வெளியிலேயே புளிச்சு போன இதுல வந்து அந்த ஒரு 1/4 கிலோ மிளகு எடுத்து ஊற வைக்க வேண்டியது 24 hours முடிஞ்ச உடனே நல்லா தேய்ச்சி, நல்ல ஒரு நல்ல கல்லுல போட்டு நல்லா தேய்ச்சி அல்லது நல்ல தரையில போட்டு தேய்ச்சோம்னா அந்த மேல் தோல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடும். அப்புறம் மறுபடியும் அதை சுத்தம் பண்ணி கழுவி அந்த மறுபடியும் புளிச்ச மோர்லயே ஊற வைக்க வேண்டியது. அது மறுபடியும் 24 hours மறுபடியும் சுத்தம் பண்றது. அதுக்கு அடுத்த ஒரு நாள் மூணாவது நாள் வந்து 24 hours ஊற வைக்க வேண்டியது, சுத்தம் பண்றது, வெயில்ல எடுத்து காய வச்சிட வேண்டியது. அப்படி காய வச்சிட்டோம்னா மிளகுல இருக்கக்கூடிய டாக்ஸின் போயிடும். டாக்ஸின் இருக்குன்னா என்னங்க சார், அதுல மிளகுல போய் டாக்ஸின் இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, மிளகு தின்னம்னா விக்கல் வரும், மிளகு தின்னம்னா வாயில புண்ணு வரும், இந்த ரெண்டுமே அதுல குறைஞ்சிரும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த மிளகு வந்து ஓரளவுக்கு பியூரிஃபை ஆகி ஆகி ரொம்ப அதிகமான காரத்தை வெளிப்படுத்தாம அதனுடைய நன்மை எல்லாம் உள்ளேயே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த மிளகுக்கு உண்டு. சரி, வேணாங்க மோர் வேணாம், வேற ஏதாவது மெத்தட் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா, இளநீர்ல ஊற வைக்கலாம், கோமயம் என்று சொல்லக்கூடிய மாட்டு சிறுநீர்ல ஊற வைக்கலாம். இதெல்லாமே வந்து இதெல்லாம் பால் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணு குட்டியை தொந்தரவு பண்ணாம பால் எடுத்து அதுல ஊற வைக்கலாம். அதெல்லாம் ஊத்திட போறோம், இதெல்லாம் கீழே ஊத்திட்டு நம்ம என்ன பண்ண போறோம், சுத்தம் பண்ணி நம்ம காய வச்சு வச்சுக்க போறோம். நம்ம இந்த பாலை வயிற்றுக்குள்ள ஊத்த போறது இல்ல, அது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக, அதனுடைய டாக்ஸின் ரிமூவ் பண்றதுக்காக சில முறைகள் அந்த அந்த வள்ளல் பெருமானுடைய நூல்ல கூட அது இருக்குது. கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏகதேசம் எடுத்துக்கலாம், அக்கேஷனலி யூ கேன் டேக் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் இந்த மாதிரி நீங்க வந்து நீங்க கேள்வி கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன பண்றது, இந்த எவ்வளவு உறைவது உலகம், இந்த உலகம் போற மாதிரியே போய் போக வேண்டியதா இருக்குது. பர்சனலா நீங்க வந்து முழுசா நீங்க மாறும் போது அதை நீங்க தவிர்த்துருவீங்க, தூக்கி எடுத்து அடிச்சிருவீங்க.
ஆமா, அதை வந்து நீங்க சொல்லும் போதே இப்ப கோமயத்துல ஊற வைக்கணும்னு சொல்லும்,
கோமயத்துல ஊற வைக்கும் போதே ஹலோ வாந்தி வர மாதிரி இருக்கா? அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு நூல்ல, அவருடைய நூல்ல சொல்றாரு.
ஏன் நாங்க தண்ணீர்ல வெந்நீர்ல வந்து நாங்க இப்ப குடிச்சிட்டு இருக்கிறது, வெந்நீர் நல்லா காய வச்சு அதுல அகத்தை சீர் பண்ணக்கூடிய சீரகத்தை போட்டு வச்சுதான் குடிக்கிறோம். அது நல்லது, அதை அப்படியே கண்டினியூ
பண்ணு. அது நல்லது தாமா, ஆமா அது பண்ணலாம். அதே மாதிரி சுக்கு இருக்குல்ல, சுக்கு இல்ல, சுக்கு மேல சுண்ணாம்பு தடவி அது தணல்ல வாட்டினோம்னா அந்த சுக்கு வந்து என்ன பண்ணும், மேலாக அந்த தோல் எல்லாம் கருகி போயிடும். ஆனா சுண்ணாம்புல டிப் பண்ணி தான் அதை வந்து காய வச்சு அப்புறம் தான் சுடணும். அப்படி செஞ்சோம்னா சுக்குக்குள்ள இருக்கக்கூடிய சுண்ணாம்பு இன்சால்யூபிள் லைம் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த மாதிரி சுடும் போது சால்யூபிள் கால்சியமா மாறிடும், அது பயன் தரும், உடம்புக்கு வந்து நல்லது பயன் தரும்.
நிறைய பேரு சன்மார்க்கிகள் வந்து பொதுவா அது கரிசலாங்கண்ணி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த சாறு மட்டுமே குடிச்சிட்டு அது எங்களால முடியாது. காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல கரிசலாங்கண்ணி புடியாது சாப்பிடலாம் இல்லையா, நாங்க எங்களால ஃபுல்லும்
அது வந்து அதுக்கு ரொம்ப எளிய, அது ஒரு எளிய வழிய வள்ளல் பெருமாள் சொல்ற அமுத சூரணம் அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க. அப்படி கரிசலாங்கண்ணி பொடி கிடைச்சதுன்னா அது வந்து ஒரு 100 grams எடுத்துங்க. ஜீரகம் 25 grams, முசுமுசுக்கை தூள் 25 grams, தூதுவளை 25 grams, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்துல வந்து வந்து கீழே வந்து பசும்பால் விட்டு, பசும்பால் கிடைச்சதுன்னா பசும்பால் விட்டு அந்த இட்லி தட்டு மேல வந்து இந்த நீங்க போட்டுக்கிற சூரணம் அல்லது பொடி, இந்த இந்த மூலிகை பொடி எல்லாம் கலந்து அதுல வச்சிருக்கீங்கல்ல, அதை மேல போட்டு கீழே ஒரு 1/4 liter பசும்பால் ஊத்தி இட்லி இப்போ இட்லி வேக வைக்கிற மாதிரி அதை வேக வைக்கணும். அப்படி வேக வச்சா அந்த ஆமா பால் ஆவியில வேக வச்சோம்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆயிரும். அதே மாதிரி அதுல உள்ள சின்ன சின்ன பாக்டீரியாஸ் இருந்தா கூட அதுல எஸ்கேப் ஆயிரும்.
அதுக்கப்புறம் அந்த பொடியை யூஸ் பண்ணணுமா?
அதுக்கப்புறம் அந்த பொடியை யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு ஹெர்பல் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம், வந்து பாலில் கூட கலந்து குடிக்கிறதுனா குடிக்கலாம். முழுசா சன்மார்க்கம் வர வரைக்கும் பால் பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை.
எந்த மாதிரி உணவுகளை மூன்று நேரமும் எடுக்கலாம்?
மூன்று நேரம்ங்கிறது வந்து சன்மார்க்கிக்கு அவசியம் இல்லை. ஒருவேளை கட் பண்ணணும், அல்லது காலையில அரை வேலை ராத்திரி அரை வேலை கட் பண்ணிட்டு மத்தியானம் வந்து ஒரு முக்கா வயிறு சாப்பிட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். வல்லல் பெருமான் சொல்லிருக்காரு, அரை வயிறு சாப்பிட்டா போறோம்னு சார். காலையில அரை வயிறு, மத்தியானம் அரை வயிறு, ராத்திரி அரை வயிறு சாப்பிட்டு பழக ஆரம்பிக்கணும். அப்புறமே காலை உணவும் இரவு உணவும் இல்லாம போயிட்டு சுத்த சன்மார்க்கத்துக்கு முழுசா வரும்போது அவர்களுக்கு பசி தோன்றுவதில்லை, உணவின் அவசியம் தோன்றுவதில்லை. சுத்த சன்மார்களுக்கு பசி தோன்றாது. அப்புறம்
சொல்லுங்க. உள்நாட்டுல தடவை சொன்னீங்க இல்லையா, அதுல பித்தளை வெளியில வந்துட்டா கூட பசி எடுக்காதையா? அதுக்கப்புறம்
பசி என்னுடைய அளவு குறைஞ்சிரும், கண்டிப்பா குறைஞ்சிரும், பசியினுடைய அளவு குறைஞ்சிரும். அதே மாதிரி இடைவிடாமல் வள்ளல் பெருமானுடைய திருநாமம் சொல்லி சிந்திக்க 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 பசி உணவுனுடைய அளவு குறைஞ்சிடும்.
மிக்க நன்றி, அருமையான தகவல்.
நன்றி அம்மா.
நன்றி ஐயா. வேற யாருக்கும் உங்களுக்கு கேள்வி இருக்குங்களா? சரி ஐயா, நான் இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேங்க. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து தாவர உணர்வு சாப்பிடும்போது, தாவர உணவு மட்டுமே சாப்பிடும்போது, இந்த தாவர உணவாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு B12 விட்டமின் டெஃபிஷியன்சி வருது அப்படிங்கிறது பரவலான ஒரு கருத்து. இன்ஃபேக்ட் நானுமே வந்து நான் செக் பண்ணியிருக்கேன், எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா B12 கம்மியா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட், எக்ஸ்ட்ரா வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி கடையில விற்கிறாங்க, அதை சாப்பிட்றோம். இப்போ இயற்கை இது வந்து இப்பதான் அந்த B12 அது ஒரு மெடிசனா குடுக்கறாங்க. இப்ப பெருமாள் வாழ்ந்தா அது கிடையாது, இருந்தாலும் அவர் வந்து சிவகாரியத்தின் படி இயற்கை உணவுகளே அல்லது வந்து தாவர உணவை மட்டுமே எடுத்துக்கணும் சொல்லியிருக்காரு. சோ அப்போ நம்ம அது தாவர உணவு மட்டும் சாப்பிடும் போது ஒரு B12 டெபிஷியன்சி வருதுன்னா, இயற்கை நம்மளுக்கு வந்து அதுக்கு ஏதோ ஒரு வழி வச்சிருக்கணும் இல்லையா, இயற்கையாவே B12 கிடைக்கிற மாதிரி. ஆனா என்ன சொல்றாங்க, B12 ஒரு மிருகத்துல இருந்துதான் கிடைக்கும், அது வந்து தாவரத்துல இருந்து கிடைக்காது மாதிரி ஒப்பீனியன் சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து அது சப்ளிமெண்ட்ஸ் பண்றதே வந்து தாவரத்துல இருந்து பண்றாதான் சொல்றாங்க, சின்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து பண்றாங்க. இதுக்கு வந்து இத பத்தி நீங்க உங்க கருத்து என்னங்க? B12 எங்க இருந்து நம்ம பெற முடியும்? இயற்கையா?
இயற்கையா வந்து அந்த தாமிர பத்மம், அந்த அய, அந்த அயச்செந்தூரம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த தேன், சாரி அந்த இந்த கரும்பு வெள்ளம் இதெல்லாம் பயன்படுத்துகின்ற போது அதுல கிடைக்கும். சில சில காய்கறிகள்லயே வந்து B12 உள்ள மாதிரி, அந்த முருங்கை வற்றல் இருக்கு பாருங்க, முருங்கை சாரி முருங்கை வற்றலுங்க, முருங்கை காய் இருக்கு பாருங்க, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், இதுல கண்டிப்பா வந்து அதுல அது வந்து B12 வந்து கிடைச்சிருவீங்க, அது உடம்ப இது வந்து பண்ணிடும். அதே மாதிரி தாமரை இதழ்கள் இருக்குல்ல, தாமரை இதழ்கள்ல வந்து அந்த அதுக்கு ஒரு ஹெர்பல் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். தாமரை மணிகள் இருக்கு பாருங்க, தாமரை மணிகள், தாமரை பூவுல இருக்கக்கூடிய அந்த மஞ்சளா ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த மகரந்தம், அதுல எல்லாம் அந்த B12 நிறைய இருக்கும். தாமரை கிழங்குல நிறைய கிடைக்கும்.
சரிங்க.
அது அந்த மாதிரி இதுல வந்து சில அவசியப்படும் போது சில மருத்துவங்களை வந்து எடுத்துக்கொள்றதுல தவறு இல்லை. நான் வந்து அப்படி எடுத்துக்கொள்றேன், உதாரணமா தாமரை மலர்கள்ல இருக்கக்கூடிய தாமரை மணிகள், தாமரை மணிகள்ல மிக நிறைய சத்துக்கள் இருக்கு தாமரை மணி. அதே போல தாமரை கிழங்கு நான் எடுத்துக்கொள்வேன், தாமரை கிழங்கு வகையில் சேர்க்க கூடாது, ஆனா தாமரை கிழங்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. அது வந்து நல்ல மருத்துவ குணமாகவும் சூரிய சக்தியை உள்ளடக்கியதாகவும் இருக்குது. அது அது எடுத்துக்கொள்ளலாம். அதுல வந்து நமக்கு தாமரை மணிகள்ல வேண்டிய அளவுக்கு B12 இருக்குங்க. அத வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில மருந்துகளாக எடுத்துக்கொள்றதுனால தவறு இல்லை. சில மருந்துகளாக எடுத்துக்கொள்வதனால தவறு இல்லை. நம்ம என்ன தாவர உணவு தானே அது, அது குற்றம் இல்லைங்க.
சரி, ரொம்ப நன்றிங்க.
ஃபோர்டிஃபைடு ஈஸ்ட் வந்து நல்ல சோர்ஸுங்க. ஏன்னா வந்து 1945 வரைக்கும் முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இயற்கையான பிளான்ட்ஸ்லயே வந்து வைட்டமின் B12 இருந்து இருக்கு. ஸோ வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து நிறைய டிஎன்டி நிறைய டைனமேட் எல்லாம் வந்து ரா மெட்டீரியல் நிறைய கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த நைட்ரஜனை வந்து நிறைய எக்ஸஸா என்பிகே ரேஷியோ எல்லாம் எடுக்க வேணும் அப்படின்ட்டு மிராக்கிள் க்ரோ அப்படின்னு கம்பெனிங்லாம் நிறைய வந்து மருந்துக்களை பயன்படுத்த வந்து இயற்கையாவே வைட்டமின் B12 செடி கொடிகள்ல தாவரங்கள்ல இருந்து வந்து இப்போதைக்கு முற்றிலுமாக நின்று போயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து ஃபோர்டிஃபிகேஷன் ஆஃப் ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஆராய்ச்சியில வந்து நிறைய பேர் இந்த சீவீட்ஸ் கெல்ப் அரகுல்லா அந்த மாதிரி சீவீட்ஸ் மூலமா பார்த்தாங்க. அதுல வந்து 2.4 microgram தான் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து வைட்டமின் B12 உடம்புல தேவைப்படுது. ஆனா அந்த 2.4 gramல வந்து பாத்தீங்கன்னா 0.0024 அந்த மாதிரிதான் உடம்பு எடுத்துக்குது. இந்த சீவீட்ஸ் ஈவன் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடியதெல்லாம் பாடி பிரேக் டவுன் பண்ணி எடுத்துக்க முடியாம போயிடுது. பிரசனா சொன்ன மாதிரி 40 வயசுக்கு மேல உள்ள வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாருக்குமே வந்து இந்த வைட்டமின் B12 டெபிஷியன்சி வந்து பரவலாகவே, ஆமா வைட்டமின் அது வந்து பெர்னிஷியஸ் அனிமியா வரைக்கும் போயிட்டு இர்ரிவர்சிபிள் ஆயிடுது நிறைய கேஸுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்காத வரைக்கும். ஸோ வைட்டமின் B12 B6 இன்ஃபியூஸ்ட் இன்ட்ராமஸ்குலர் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட அது ஓரளவு பயனுள்ளதா இருக்கும் ஒரு 55 வயசுக்கு மேல. அதுக்கு முன்னாடியே இப்ப வந்து ஃபோர்டிஃபைடு ஈஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்ப எப்படி நம்ம சீரியல்ஸ் வந்து வைட்டமின் B12 இன்ஃபியூஸ் பண்ணி விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபோர்டிஃபைடு ஈஸ்ட் வந்து இப்போ வந்து ஓரளவு வந்து வைட்டமின் B12 கொடுக்குது. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி வைட்டமின் B12னால எப்படி நம்ம எப்படி கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சன்மார்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க, கிட்னி இஷ்யூஸ் வரும், சரியே பண்ண முடியாம இறந்துருவாங்க. ஆமா ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அருள் சிவாலாம் அது மாதிரி எங்க அரியலூர் சன்மார்க்கத்துல சுப்பிரமணியம் 44 வயசு இறந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து சயின்டிபிக்கா நாம பாக்கணும் நாம. சோ வைட்டமின் B12 ஹீமைரனுக்கு என்ன சம்பந்தம், நான் ஹீமைரனுக்கு என்ன சம்பந்தம், அது அயன சந்திரமா எடுத்துக்கோங்க, என்ன மாதிரி நாம முயற்சி பண்ணலாம், எந்த பாகமும் இல்லாம அதோட பார்ட்டிகல் சைஸ் -9 நானோ பார்ட்டிகல் லெவல்ல எப்படி கொண்டு வந்துட்டு 800 ஃபில்டர்ஸ் சின்ன நெஃப்ரான் ஃபில்டர்ஸ் கிட்னில இருக்கு அதையும் பாதுகாத்து அந்த மாதிரி பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனா இப்போதைக்கு வந்து பிரசனா சொன்ன மாதிரி பிளான் பேஸ்டு வைட்டமின்ல வந்து பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து அதுக்கு ஒரு அல்டர்னேட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மில்க் பேஸ்ட்ல எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நானும் வந்து கொஞ்ச நாள் இப்ப நான் திரும்பவும் நான் என் பொண்ணோட வந்து சுத்த மரக்கறி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வீகன் டயட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து வீகன் டயட்ல இருக்கும்போது எனக்கும் இந்த மாதிரி B12 வைட்டமின் டி எல்லாமே கடகடன் ரொம்ப குறைஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அப்ப பல்லெல்லாம் கூட்ட ஆரம்பிச்சிருச்சு, வெயில நிக்க முடியாது, அந்த மாதிரி நிறைய உபாதைகள் வரும் வைட்டமின் B12 டெஃபிஷியன்ஸ் வந்துருச்சுன்னா. அப்புறம் பால் குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து வைட்டமின் டி வைட்டமின் B12 B6 அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் எல்லாமே சரியாயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா பொது பெரும்பான் வந்து பால் கொஞ்சமா குடிக்க சொல்லுவார். ஏன்னா பால்ல மட்டும்தான் வந்து அந்த கால்சியம் பாஸ்பரஸ் ரேஷியோ கரெக்டா இருக்கும். ஸோ வேற எந்த தாவர உணவுகளையும் பாத்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதனால வந்து பல்லு கூக்குறது போன் உடையறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால அளவா நம்ம கொஞ்சம் பால் எடுத்துக்கிறது வந்து தப்பு இல்லை. பாலோ தயிரோ கொஞ்சமா ரொம்ப எடுத்துக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 70 ml 50 ml அந்த மாதிரி ரொம்ப முற்றிலும் அது வந்து ஈஸ்ட் தவிர. ஆமா ஈஸ்ட் தவிர. அப்புறம் லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 வரும்பொழுது கொஞ்சம் உடம்பு திடப்படுகிற அப்புறம் நம்ம முழுமையா நம்ம நிறுத்திடலாம். அதனால பால்
ஒரு சந்தேகம் எனக்கு இன்னொரு சந்தேகம் நான் கேட்கிறேன். அதுல ஈஸ்ட பயன்படுத்தும் போது இந்த ஈஸ்ட் வந்து யூரினல் டிராக் அதுல வந்து வந்து வந்துச்சுன்னா அதனுடைய விளைவுகள் பயங்கரமா இருக்குமே, அதற்கு வந்து எதுவும் ரெமெடி இருக்கா, அது எப்படி நீங்க சேர்க்கறீங்க?
ஆமா ஈஸ்ட் வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இதே வெஜிடேரியனுக்கு வந்து எப்படி வைட்டமின் B12 ஹார்ட் இஷ்யூஸ் கிட்னி இஷ்யூஸ் எல்லாம் வருதுங்களோ அதே மாதிரி வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனும் நிறைய வரும். ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு காரணம் வந்து ஜிங்க் டெபிஷியன். ஸோ நம்ம உடம்புல வந்து எப்பெல்லாம் ஜிங்க் குறையுதோ அப்போ வந்து நமக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜிங்க் பிளான்ட் பேஸ்ட் சோர்ஸ் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நியூட்ரிஷனல் ஈஸ்ட் எடுத்துக்கும் பொழுது பேலன்ஸா இருக்கும். இதே வந்து பாலே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பெருமானோட நியதிப்படி பாத்தீங்கன்னா வந்து லெவல் 4 டயட்ல வந்து குளுக்காத வஸ்துக்கள் சொல்றாரு இல்லைங்களா. அந்த குளுக்காத வஸ்துக்களோட மெயின் இதே வந்து ஆன்டி ஈஸ்ட், ஆன்டி பங்கல், ஆன்டி பாக்டீரியல், அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா. எல்லாமே இப்ப வந்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து முழுக்க முழுக்க அதுல இருந்து வெளில போற மாதிரி இந்த உடம்புல உள்ள பாக்டீரியாஸே இல்லாத மாதிரி. ஆனா அதே சமயம் பால் எடுத்துக்கும் பொழுது அது தயிர் மோர் எடுத்துக்க சொல்லுவார் பெருமான். அந்த இதுல வந்து லெவல் 1ல அந்த லெவல் 1ல மோர்ல பாத்தீங்கன்னா வந்து லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ் அது மாதிரி லாக்டோபேசிலஸ் பைஃபிடம் அப்படின்ட்டு அந்த லாக்டோபேசிலஸ் ஸ்பீஷிஸ் மட்டும் இருக்கிற மாதிரி தான் வந்து மோர்ல இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிற பேர்ல வந்து நிறைய ஸ்டெஃபைலோகாக்கஸ் லாக்டோபேசிலஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் லாங்கம் கோகோனட்டம் அந்த மாதிரி நிறைய இப்போ உற்பத்தி பண்றாங்க. அந்த அளவுக்கு போகாம மினிமமா நமக்கு எவ்வளவு பாக்டீரியாஸ் வேணுமோ லெவல் 1ல வச்சுக்கிட்டு லெவல் 4 போகும்போது இந்த சக்கரை தேன்லாம் சாப்பிட்றது தேன்லாம் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி ஈஸ்ட், ஆன்டி பாக்டீரியல் இருக்கு. அதை வந்து நம்ம அதனால பாத்தீங்கன்னா பிரமிட்ல 5000 வருஷமா கெடாம இருக்கு. எப்படி தன்னத்தானே அது கெடாம பாத்துக்கோ அதே மாதிரி நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம உடம்பையும் கெடாம பாத்துக்கும் மலங்கள் இது
உருவாகும்.
ஆமா ஆமாங்க, சொன்னது நல்ல பாயிண்ட்ங்க. அது நம்ம வந்து ஜிங்க் டெபிஷியன்சி வந்து இந்த ஈஸ்ட் அது பர்டிகுலர்லி விமனுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அதே மாதிரி பசங்களுக்கும் பாத்தீங்கன்னா, ஆமா பசங்களுக்கும் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் பசங்களுக்கு வந்து நகம்லாம் நகத்தை சுத்தி ஃபங்கஸ் ஆகும், ஷூ போட கால்
ஃபங்கஸ் அட்டாக் மாதிரி நிறைய இருக்கு. ஆமா ரொம்ப இருக்கு. அதுக்கு பயந்துகிட்டு தான் ஃபெர்மெண்டேஷன் நம்ம வேணாம்னு சொல்லும் போது ஈஸ்ட் வந்து முழுக்க முழுக்க அதுதானே.
ஆமா ஆமா ஆமாங்க.
அந்த ஒரு விஷயத்துலதான் நான் எனக்கு ஐ ஹேவிங் சம் ஃபியர். அதை நம்ம எப்படி போக்குறதுன்னு நீங்க ஜிங்க் எடுத்துக்கலாம் வந்து, இன்னும் சொல்ல போனா நாகப்பசுமா கூட எடுத்துக்கலாம், அதுல ஒண்ணும் அது இல்ல, நாக செந்தூரம் கூட எடுத்துக்கலாம். ஆனா எத்தனை பேருக்கு நம்ம தன்மார்க்கத்துல சொல்ல முடியுமோங்கிற ஒரு பயத்தினாலதான் நான்
இன்னொரு பாத்தீங்கன்னா இந்த நாகப்பசுமா மூலமா இந்த வைட்டமின் B12 வர மாதிரி இன்னொரு பேக்டோர் ரவுட்டும் இருக்கு. பேக்டோர் ரவுட் பாத்தீங்கன்னா இந்த ஹீம் ஐரன் சோர்ஸ் எடுத்துக்கிறது மூலமா அதே மாதிரி வந்து எப்படி வந்து வைட்டமின் B12, வைட்டமின் டி, ஹீமரன் வந்து நமக்கு வந்து தாவர உணவுல இப்போதைய காலகட்டத்தில் இல்லாம போயிடுச்சோ, அதே மாதிரி பெருமான் சொல்லக்கூடிய ரெண்டு இரும்பு பத்தி சொல்றாங்க பெருமான், ஹீம் ஐரன், நான் ஹீம் ஐரன். அந்த ஹீம் ஐரன் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல கிரீக் சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி 40 வயசுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரும்பை வந்து 1 வருஷம் அப்படியே தண்ணியில போட்டுருவாங்க, ஒரு இரும்பு சுவாடை. அப்புறம் வந்து அந்த தண்ணியை வந்து கெடாம பாத்துக்குவாங்க, அந்த தண்ணி எடுத்து குடிச்சு வந்து உடம்புல வந்து ஐரன் லெவல் இது பண்ணுவாங்க. ஹீம் ஐரன் லெவல் நம்ம எடுத்துக்கும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்கா B12 ரெப்ளினிஷ் ஆயிட்டு உடம்புல பெர்னேஷியஸ் அனீமியா இருந்தா கூட ரிவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்டடி
அதுக்குதான் நான் சொன்னேன். நம்ம வளல் பெருமான் சொன்னாரு நம்ம வந்து அயக்காந்த செந்தூரம், அயமும் காந்தமும் கலந்த செந்தூரம் எடுத்துக்கொள்ளும் போது, அய செந்தூரம் எடுத்துக்கொள்ளும் பொழுதும் அந்த நீங்க சொல்ற அந்த பயன் கிடைச்சிருது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இரும்ப வந்து நல்ல மைல்டு ஸ்டீல் வந்து உலையில போட்டு உருக்கும் போதும் கிடையாது, அதை தொட வைக்கும் போது ஒரு ரெட்டிஷா நம்ம வந்து அதை மாத்தும் போது அந்த இரும்புல இருந்து ஒரு விதமான கிட்டம்னு ஒண்ணு பொங்கும், கிட்டம்னு பொங்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தமிழ் இங்கிலீஷ்ல என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த அது கிட்டம்னு அது பொங்கும், அது பொங்குனா அது வந்து தண்ணியில போட்டோம்னாலும் மிதங்கும், அது அந்த மாதிரி இருக்கும் அது. ஆனா அது இரும்பு தன்மை உடையதா தான் இருக்குது. அதை வந்து நம்ம மருந்து பண்ணும் போது அதுல B12 வந்து எக்கச்சக்கமா கிடைக்கும். அதுவும் கிட்டத்தட்ட அது ஒரு இரும்பின் தன்மை உடையதுதான். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மேக்னெட் பிடிக்காம இருக்கணும், அதுக்கு பயந்துகிட்டுதான் நான் இதை சொல்றேன்.
புரியுது. ஆமா, நான் ஃபெரோ டயமேக்னெட்டிக், பெராமேக்னெட்டிக், பெராமேக்னெட்டிக் வந்து நான் ஃபெரோ மேக்னெட்டிக்கா இருக்கணும். அடியில கடல் பக்கத்துல வச்சாலும் அந்த அயனசந்திரம் கெடாம இருக்கணும். இப்ப உள்ள அயனசந்திரம் எல்லாம் பூமி பக்கத்துலயோ இதுக்கு மழை வச்சு கொண்டு போனா உடனே வீணாயிடும், ஒரு 2-3 நாள்லயே வீணாயிடும். அது காரணம்
பொங்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு நான் சரஸ் ஐட்டத்தை நம்ம கொடுத்தோம்னு சொன்னா நம்ம வந்து அதை நம்ம என்ன பண்ணலாம், மக்களுக்கு கொடுக்கலாம். அது என்னன்னு கேட்டீங்க, நம்மள மாதிரி உள்ளவங்க சயின்டிபிக்கா இதை நீங்க மாற்றி கொடுக்க முடியும்னு தெரிஞ்சு நம்ம அதை கொடுத்தோம்னா பரவாயில்ல. இல்லைன்னா ஈஸ்ட்ங்கிறது அது ஆல்மோஸ்ட் அது ஒரு உயிருள்ள ஒரு பொருள் கிட்டத்தட்ட. நான் சொல்றது சரிதானே?
ஈஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காளான் வந்து,
காளான் வந்து எப்படி நம்ம வந்து,
ஐயா ஒரு நிமிஷம் இந்த ஒரு சாரி குறுக்கிட்டுறதுக்கு மன்னிக்கணும். இப்ப இந்த சப்ளிமெண்டரி டேப்லெட் எடுக்கிறோம் B12 கோசரம், இப்போ அது வந்து வேற ஏதாச்சும் பின்விளைவு இருக்குமா? இல்ல அது இருக்கு, அதுவுமே B12 பிளஸ் விட்டமின் டி சப்ளிமெண்ட் எல்லாம் இப்ப கிடைக்குது.
இப்ப சில இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆண்ட்ரூ வெயில், டாக்டர் பிரையன் கிளமெண்ட், அவங்க இதுல வந்து அதே மாதிரி டாக்டர் கேப்ரியல் கசின், இந்த மூணு பேரும் வந்து புளோரிடா வெஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட் அரிசோனால இருக்கிறாங்க மூணு பேரும். அவங்களோட வைட்டமின் B12 சப்ளிமெண்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கு நிறைய நண்பர்கள், ஆனா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அஃபோர்டபுளா இல்லாம இருக்கு. மற்றபடி மற்ற வேற எந்த வைட்டமின் B12 சோர்ஸும் பிளான் பேஸ்டாங்கிறது வந்து கொஸ்டின். அதே சமயம் அதை வந்து உண்மையாலுமே ரெப்ளனிஷ் பண்ணதா அப்படிங்கிறது சந்தேகம். அதுக்கு பதில் நம்ம வந்து பெருமான் சொன்ன மாதிரி உடம்பு வேர்க்காம ரொம்ப உடம்பு சிரமம் கொள்ளாம, ஏன்னா வைட்டமின் B12 வந்து எதுக்கு பறிச்சு பயன்படுதுன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ எந்தெந்த வேலைகள் செய்யும் பொழுது நம்ம உடல்ல வந்து உடலை வருத்தி ரொம்ப வேலை செய்யும் போது, மூளையை ரொம்ப சிந்திக்கும் பொழுது, தூக்கம் இல்லாத பொழுது வந்து வைட்டமின் B12 துரிதமா வந்து வீணமாயிடுது. ஸோ அப்போ வந்து தூக்கம் வந்து இப்போ 3 மணி நேரம் தூங்குறோம்னா வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் மாத்திக்கலாம். அது மூலமா வைட்டமின் B12 லாஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த வைட்டமின் B12 லாஸ் அவாய்ட் பண்ணும்போது அதோட ரெப்ளனிஷ்மெண்ட் கம்மியா தேவைப்படும். ஸோ அதனால வந்து 14 நாளைக்கு ஒரு தடவை தாம்பத்திய உறவுல ஈடுபடுறது அந்த மாதிரி, அது மூலமா விங்கியும் பாதுகாத்துக்கலாம், B12 பாதுகாத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய பெருமான் வந்து ஷார்ட்கட் சொல்லியிருக்காரு நமக்கு, உடம்பு வேர்க்காம எலக்ட்ரோ இது வந்து எலக்ட்ரோலைட்ஸ் வேற வீணாகாம பார்க்கும் பொழுது எலக்ட்ரோலைட்ஸ் வீணாகாம இருக்கிறது ஒண்ணு. அதேமாரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹோல் ப்ராசஸ் நம்ம உடம்புல வந்து பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுது, டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறது, அதே மாதிரி வந்து ஃப்ளூயிடோட லெவல் மெயின்டைன் ஆகிறது, அது எல்லாமே நம்ம வந்து சீரமைச்சுக்கும் பொழுது இது எல்லாத்துக்குமே வந்து 2.4 மைக்ரோகிராம் வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம். ஆனா அந்த விஷயம் இருந்தாதான் உடம்புல உள்ள மெட்டபாலிக் சிஸ்டமேட்டிக் என்சைம்ஸ் அந்த ஃபுல் பேத்வேஸும் அதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால அது தேவையை குறைச்சிட்டோம்னா நம்ம வைட்டமின் B12 சப்ளிமெண்ட்னால வாழ்றதை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். நம்ம இன்னொன்று வந்து நல்ல சோர்ஸ் ஆஃப் அயரன் இருந்தாலும் ஹீமா இருந்தது அது மூலமாகவும் நம்ம வந்து பாடி வந்து வைட்டமின் B12 வந்து உருவாக்கினா வைட்டமின் B12 வந்து ரொம்ப ஒரு விஷயம்.
அதே அதாங்க எனக்கும், நானும் வெஜிடேரியனா மாறி ஒரு 8 வருஷம் இருக்கும். அது நான் பார்க்கும் போது 4 வருஷம் இப்ப நான் முதல்ல நான் வெஜிடேரியனா இருந்தேன், அதுக்கப்புறம் வெஜிடேரியன் ஆகி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, 10-12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இந்த ஃபேட்டிக் அதாவது டயர்ட்னஸ் அது வந்து ஒரு இப்போ ஒரு சமீப ஒரு 2 வருஷமா இருக்கு. எனக்கு ஒரு 40 வயசு கிட்ட ஆக போகுது, நியர் 40 வயசு ஆகும்போது பார்த்தோம்னா அந்த ஃபேட்டிக் வந்து அந்த ஃபேட்டிக் அதாவது டயர்ட்னஸ் இருக்கு, ஒரு சுறுசுறுப்பு தன்மையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம வந்து வளர் பெருமான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு தான் கடைபிடிக்கிறோம், முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய உணவு நம்ம மேற்கொள்ள முடியறது இல்லை. ஏன்னா நம்ம இந்த உலகில் இது பெங்களூர்ல இருக்கிறதுனால இந்த உணவு இந்த மாதிரியான உணவு தான் இருக்கு. இப்போ அந்த சப்ளிமெண்ட்ரி ஒரு சிலது எடுத்துக்கிறோம், ஆனா அது வந்து அவ்வளவு ஒரிஜினாலிட்டி இருக்கா அப்படின்றது அது ஒரு கேள்விக்குரியா இருக்கு. அதுதான் இப்ப ஐயா சொல்ற மாதிரி, இப்ப தம்பைய சொல்ற மாதிரி, ஐயா சொல்ற மாதிரி ஏதோ ஆராய்ச்சி கொண்டு இதை எப்படி நம்ம B12 மீட் எடுத்து, அதாவது இப்ப நம்ம சன்மார்க்க வழியில லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 போகணும் அப்படின்னும் போது நம்ம உடலும் ஒத்துழைக்கணும். ஆனா அது இது ஒரு சில உலகில் கடமைகள் ஆட்ட வேண்டி இருக்கு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டாக்ஸின்ஸான உணவுகள் எடுத்துக்கிறோம், இப்ப அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வேர்வை வெளியே வரணும், அப்பதான் கொஞ்சம் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம யோகால முயற்சி பண்ணி ஒரு சில அளவுக்கு ஓரளவுக்கு டாக்ஸின்ஸ் உணவுலாம் வெளியே போகுது. இருந்தாலும் நடைப்பயிற்சி கொஞ்சம் இந்த ஜாகிங் இது ரெண்டும் மேற்கொள்ளுங்க, இதனால இது மூலியமாகவும் இந்த வேர்வை மூலியமாக ஒரு சில கெட்ட நீர்கள் வெளியேறப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம லெவல் 1 தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? அதாவது B12, ஏன்னா எனக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் சப்ளிமெண்ட் எடுத்து
சாப்பிடுறேன். சொல்றேன் இப்ப நீங்க சொல்றது நல்லா நான் புரிஞ்சிட்டேன். வந்து ஆழம் விதை அச்சு ஆள் அச்சு அரசு இந்த மூன்று நீங்க என்ன பேனா எடுத்து நோட் பண்ணீங்க பேப்பர் எடுத்துட்டு ஆள் அரசு அச்சு இசி ஆழம் விதை அரசம் விதை அச்சி விதை ஆழம் ஆழம் விதை அரசம் விதை அச்சி விதை அடுத்தது வந்து அந்த முத்தக்காசுன்னு ஒண்ணு இருக்கு. முத்தக்காசுன்னு பேரு. நீங்க தமிழ்நாட்டுல வந்து கேட்டா கிடைக்கும், பெங்களூர்ல கிடைக்குதுன்னு இங்க வந்தீங்கன்னா நான் சொல்றேன். முத்தக்காசுன்னு பேரு. வேற ஒன்று இல்ல, கோரைக்கிழங்குன்னு பேர் இருக்கு. கோரைக்கிழங்கு அது அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நிலப்பனைக்கிழங்கு நிலப்பனைக்கிழங்கு இதெல்லாம் வந்து வந்து என்ன பண்ணலாம், நல்ல தூய்மை செய்து அதே போல முன்பு நான் சொன்னது போல பால் ஆவியில வேக வைக்கணும். இதெல்லாம் பால் ஆவியில வேக வைக்கணும். அப்படி வேக வச்சுட்டு அதை பொடி பண்ணி ஹெர்பல் டீ மாதிரி போட்டு குடிக்கணும். அதை மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா B12 எல்லாம் குறையில. வந்து ராமலிங்கா சார் சொன்னதுல வந்து இன்னும் எனக்கு இந்த ஈஸ்ட் பத்தி எனக்கு கொஞ்சம் ஸ்டில் ஐம் ஹேவிங் டவுட், அதை அப்புறம் கேட்கறேன். இது இந்த பையனுக்கு இந்த இந்த பெங்களூர்ல இருக்க பையனுக்காக இந்த இது விஷயம் சொல்லிடுறேன். B12 இன்க்ரீஸ் பண்றதுக்கு முருங்கைக்கீரை எடுத்து முருங்கைக்கீரை அப்புறம் வந்து என்ன இது இன்னொன்னு இந்த மின்ட் தமிழ்ல என்னங்க அந்த அது மின்ட்டுக்கு
புதினா சொல்றீங்களா?
புதினா 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 எடுத்துங்க. புதினா எடுத்துங்க. அப்புறம் புதினா ஜூஸ் செலரி ஜூஸ் அந்த அந்த முருங்கைக்கீரை வாழைப்பூ எடுத்துங்க. வேணுங்கிறது இதுல வந்து ஓரளவுக்கு இதுல நல்ல இடங்கள்ல இருந்து கெமிக்கல் போடாத இடத்துல வந்து விளையிறது நல்லா இருக்கும். எங்கெல்லாம் வந்து பூச்சி மருந்து அடிச்சாங்களோ அதுல B12 இருக்காது, B6 இருக்காது, ஒன்னும் இருக்காது. மருந்து அடிச்சா இருக்கிறதும் போயிடும். நல்ல இடமா இருந்து பார்த்து வாங்கினீங்கன்னா வாங்கிக்கலாம். கரசலாங்கண்ணிலையும் அது மாதிரி வெயில்ல உள்ள கரசலாங்கண்ணியில வந்து அற்புதமான B12 கிடைக்கும். வெயில்ல உள்ளதா இருந்தா அது தூய்மையான இடத்துல இருந்து கிடைச்சதுன்னா அது நல்லா கிடைக்கும். அது மாதிரி பொன்னாங்கண்ணிலையும் அற்புதமா கிடைக்கும்.
நன்றிங்க. நன்றிங்க.
நன்றிங்க. அதுவும் அது இந்த முத்தக்காசுன்னு சொல்றது அந்த இது என்ன இந்த கோரைக்கிழங்கு அதுல அதிகமா B12 இருக்கு. ஐயா நீங்க ராமலிங்கம் ராமலிங்கம் ஐயா எனக்கு இந்த ஈஸ்டை பத்தி நல்ல ஆய்வு செய்து எனக்கு சொல்லுங்க.
சொல்றேங்க. நான் ஒரு ஆடியோ நோட் போடுறேங்க அதை பத்தி நானு.
ஆமா ஏன்னா அந்த இது வந்து அந்த எனக்கு எனக்கு ஒரு பயம் உண்டு. பயம் இருக்கிறது நியாயம்னு உங்களுக்கு தெரியும். சில பெண்களுக்கு சில பெண்களுக்கு வந்து ஈஸ்ட் வந்து அது வந்து இந்த யூரினல் ட்ராக்ல யூரேட்டர்ல ஃபார்ம் ஆகி வெள்ள வெள்ளேர்னு வருது. அது வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு கஷ்டமா அந்த பாவம் அந்த அது வந்து அவங்க இந்த பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த யூரினல் ட்ராக்ல வந்து என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க.
டிமானோஸ் குளுக்கோஸ் அப்படின்னு ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க. அதுவும் அதுவும் வந்து நல்ல நல்ல விளைவுகள் ஏற்படுத்தும். ஆமாங்க.
வெரி குட் வெரி குட். அது மாதிரி என்ன என்ன எல்லா விவரங்களும் தெரியறது இல்ல பாருங்க அந்த அலோபதியில.
ஆமா ஆமா ஆமாங்க.
அப்படியே நீங்க அது பண்ணீங்கன்னா அது நிச்சயமா எல்லாருக்கும் பயன் தரும்.
நம்ம வந்து அந்த இன்னொரு நம்ம வந்து வெஜிடேரியனா இருக்கிறதுனால ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னங்க, நாம பொதுவா வந்து காம்ப்ரிஹென்சிவ் பிளட் அனாலிசிஸ் மட்டும் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஸ்பெக்ட்ராசெல் லெபரேட்டரின்னு ஒரு லேப் இருக்குங்க. அது வந்து உலகத்துல ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, ஹூஸ்டன்ல இருக்கு அது அந்த லேப் டெக்சாஸ்ல. அதுல வந்து நம்ம பிளட் சாம்பிள் அனுப்பிச்சிட்டோம்னா வந்து அவங்க வந்து நம்ம உடம்புல உள்ள எல்லா விஷயங்களும் ஒரே டெஸ்ட்ல பண்ணி சொல்லிவிடுவாங்கய்யா. ஸோ இப்ப வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்ற இடத்துல இருந்து இந்தியால இருந்து இங்க வருதான்னு தெரியல இந்த லேபுக்கு. இவங்க லேப் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள ஃபேட் சாலியபிள் வைட்டமின்ஸ், வாட்டர் சாலியபிள் வைட்டமின்ஸ், மேக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல் நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அதனால சில சமயம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளட்ல கிரியேட்டினின் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவோம், யூரின்ல வந்து அல்புமின் குளோபுலின் மட்டும் பார்த்து விட்டுருவோம். இங்க வந்து கம்ப்ளீட்டா வரதுனால வந்து நம்ம வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீகன் சொசைட்டியோட அமெரிக்கா நார்த் அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து ஜெய், அவர் வந்து 64 வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து மரக்கறி உணவுலயும் வந்து பிரச்சனை இருக்குங்கிறத வந்து மருத்துவ உலகம் ஏத்துக்கிட்டு எல்லாம் ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல உள்ள குறைபாடு என்னங்கிறத வந்து கண்டுபிடிக்கும் பொழுது இந்த வைட்டமின் B12, வைட்டமின் B6, வைட்டமின் DE, இந்த ஹீம் ஐரன் குறைபாடு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மருத்துவ உலகம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைட்டமின் டியோட வைட்டமின் கே மட்டும் இல்லாம வைட்டமின் கே பிரிச்சாங்க, K1, K2. அப்ப K2 இல்லாததுனாலதான் வந்து இந்த பிளான் பேஸ்ட் டயட்ல இருக்கிறவங்களுக்கு எலும்பு முறிவு எல்லாம் ஏற்படுது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி மூலமா நிறைய கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு தந்தாங்க. ஆனா இதுல என்னன்னா பெருமான் வந்து முடிவான முடிவா எல்லாத்துக்கும் ஆன்சர் நமக்கு வந்து ஒரே நடையில கொடுத்துருக்காருங்க. அது நம்ம நுட்பமா பார்த்தாவே நமக்கு வந்து எல்லாமே புரியும். நம்ம அதே மாதிரி இந்த 485 மூலிகை குறிப்புகள்லயும் நிறைய ரகசியங்கள் நம்ம கடைக்கி வச்சு கொடுத்துருக்காரு. அதை நம்ம நல்ல உற்று நோக்கினா நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து நம்ம நல்லா பத்திரமா பாத்துக்கலாம். இப்ப அந்த ஸ்பெக்ட்ராசெல் லேப்ல இருக்க லேப வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேங்க. ஏன்னா வந்து அது வந்து கரெக்டா போனா கொஞ்சம் கூடுதலா சொல்லுவாங்க. நாம அவங்களுக்கு ஒரு அபிலியேட் மாதிரி யார் மூலமா போனோம்னா $200, $250 ஓரளவுக்கு சீப்பா ஓரளவுக்கு பண்ணி முடிச்சிடலாங்க. பண்ணோம்னா நம்ம கம்ப்ளீட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த முடி நரைக்கிறத வச்சு கூட முடியை வச்சு கூட சொல்றாங்க. முடிய வச்சு இப்ப பாத்தீங்கன்னா முடிக்கும் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நிறைய பேரை மூப்பு, உப்பு, புளி, காரம், அதுல மூணுமே அதோட மூணோட ரிலேட் ஆயிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சாகத்தில கல்போவா போனால் அது எல்லாமே பெருமான் மூணு கோடு வேடா சொல்லியிருப்பாரு. எல்லாமே உன்னோட ஒண்ணு சம்பந்தமாவே இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முடியை வச்சு கூட வந்து நம்ம வந்து உடம்புல ப்ராஸ்டாட் கிளாண்டின்ஸ்ல அந்த ஹார்மோன் எப்படி இருக்கு, அந்த ஹார்மோன் இருக்கிறதுனால அது எப்படி டெஸ்டோஸ்டெரோன் சம்பந்தமா இருக்கு, அது எப்படி கொலஸ்ட்ரால் பிளட் டவுன் பண்ணிட்டு உடம்புல வந்து அட்ரினலின் அந்த மாதிரி மத்த எல்லா ஹார்மோன்ஸும் 5-hydroxytryptophan நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வரைக்கும் என்னென்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பண்றாங்க. அவங்கவுங்க தரத்துல வந்து என்ன முடியுமோ அது அவங்கவுங்க ஊர்லயோ வெளிநாட்டுலயோ அவங்க உடம்ப வந்து அப்பப்ப செக் பண்ணிக்கிறது நல்லதுங்கய்யா. அதனால ஏன்னா செக் பண்றது நம்ம அறிவு சார்ந்த மார்க்கத்துல இருக்கிறதுனால வெறுமனே நம்ம வந்து சிந்தனையில தான் இருக்கோம். நம்ம வந்து ஜீவகாரணிங்கிற சிந்தனையில தான் இருக்கோம். இன்னும் நமக்கு ஜீவகாரணியம் வந்து காரியப்படல உண்மையாலுமே. அப்படிங்கும் போது நம்ம நிலையை அறிந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்க உடம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிறது நல்லது. ஒரு சின்ன தகவல்
நல்லது,
தப்பா எடுத்துக்கோண்டேன்
யாரும்.
நன்றி ரமையா.
ஐயா நன்றியா. ஜெயராஜ்
பேசுறது.
ஒரே ஒரு கேள்வி.
நன்றி.
நீங்க பேசுறப்ப அயச்செந்தூரம் தாமிர புஷ்பத்தை சம்பந்தப்படுத்தியா சந்திரக்கலை சூரிய கலையை பத்தி பேசுறீங்க, இதுக்கு மொத்தம் எனக்கு விளக்கம்.
ஆமா
நன்றியா.
சரி, இந்த உடம்புல என்னது மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், விசுத்தி, வந்து அநாகதம், விசுத்தி ஆகியனு அந்த 6 ஆதாரங்கள் இருக்குல்ல.
ஆமையா,
இதுக்கு வந்து பசு, அதுக்கு வந்து இந்த விருட்சத்துக்கு பேரு பசு விருட்சம்னு பேரு. இந்த உடம்புக்குள்ளேயே தங்க இருக்கு, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு படிச்சிருக்கீங்களா? அப்படி அண்டத்துல அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் இந்த உடம்புல இருக்கு. இந்த உடம்புல தங்கத்தையும் உற்பத்தி பண்ணிக்கலாம், தாமிரத்தையும் உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்படி சந்திரகலையில அயக்காந்த செந்தூரத்தை உற்பத்தி பண்ணிக்கலாம், சூரிய கலையில தாமிர பத்மத்தை உற்பத்தி பண்ணிக்கலாம், சுத்த சன்மார்க்க உணவு எடுத்துக்கொண்டு இந்த உடம்புல இருந்து நமக்கு தேவையான மருந்துகளை தயார் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சுவாமி தூசகமா ரகசியமா பஞ்ச அமுத ஸ்தானங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வெந்நீர் அப்படின்னு ஒரு தலைப்புல சாமி ஒரு நுணுக்கத்தை சொல்லியிருப்பாங்க. வந்து சூரிய கலையில வந்து ஆற்றலை வருவிச்சுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு ரகசியம் சொல்லியிருப்பாங்க. அதனால இது சுத்த சன்மார்க்கத்துக்கு வரும்போது நீங்க இந்த கேள்விய ஆய்வு செய்யலாம். அது இந்த பிறவியில முடியலாம், அடுத்த பிறவியில நடக்கலாம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த கேள்விய கேட்டிருக்கீங்க, ஏதேனும் ஒரு வகையில இந்த கேள்விக்குரிய பதில சாமி உங்களுக்கு வந்து கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க. அதனால இது வந்து சந்திரகலையில சந்திரன்னா வந்து ரத்தம், அந்த உடம்பு இதெல்லாம் வச்சுக்கோங்க. சூரியன்னா உயிர்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து உயிர்னா காப்பர், காப்பர்னா தாமிரம், சந்திரன் உடம்பு அப்படின்னா ரத்தம், ரத்தம் வந்து இரும்பு, இரும்பு சத்து எல்லாமே இந்த இதுல பூதங்கள் இதெல்லாமே வந்து சந்திரனுக்குரியது. அப்படி சந்திரனை வந்து குரு உபதேசப்படி குரு அருளால அதை நீங்க என்னவா மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அயக்காந்த செந்தூரமா மாத்திக்கலாம், அயச்செந்தூரமா மாத்திக்கலாம். இந்த சூரிய கலையே என்ன பண்ணலாம், தாமிர பசுவமா மாத்திக்கலாம், அக்னி கலைய தங்க பசுவமா மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ரகசியம் சுத்த சன்மார்க்கிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அத குரு தான் சொல்லி கொடுக்கணும், நான் குரு கிடையாது. குரு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றிங்கய்யா.
நன்றியா, ரொம்ப சந்தோஷம். நன்றி
ஐயா. நேரம் மூணு மணி நேரம், கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு பக்கத்துல ஆக போகுது. அதனால நம்ம இந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம் ஐயா. ஐயா ஐயா ரொம்ப நன்றிங்க. ஒரு சிறப்பு தகவல்கள் பலவும் கொடுத்தீங்க. இது இன்னைக்கு இவ்வளவு நிகழ்ச்சியும் இவ்வளவு நேரமா போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு உணவு மட்டும் பார்க்காம அதை சுத்தியும் வந்து ஜீவ காருண்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொன்னது வந்து மிக சரியான ஒண்ணு. ஏன்னா ஏதோ ஒரு ஏதோ சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக சாப்பிட இல்லாம அது வந்து ஜீவகாருண்யத்தோட இருந்து ஜீவகாருண்யத்தை செயல்படுத்தும் போதுதான் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாமே நம்மளுக்கு காரியப்படும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிக சிறப்பான கருத்து. அதனால நாம வந்து தாவர உணவாளர்களா இருந்தாலும் ஜீவகாருண்யத்தோட இருந்து அந்த ஜீவகாருண்யத்தை செயல்படுத்தி பண்ணும்போது இறைவன் வந்து நம்மளுக்கு வீட்டுவல்ல பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்துங்கய்யா நம்ம ஜீவகாருண்யத்தோட இருக்கும்போது எல்லா அமுதமும் நம்மளுக்கு தானா கிடைக்கிறதுக்கு பெருமான் அருள் புரிவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நம்ம சயின்டிபிக்காவும் பாத்துக்கலாம். பட் இந்த இதுவரை நாங்க ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம். நீங்க சொன்ன அந்த கருத்து ரொம்ப அருமையான கருத்துங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. இவ்வளவு நேரம் ஒரு சொன்ன ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு செய்தியும் அதே மாதிரி கேள்வி பதில் எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்து நீங்க அளித்த பதில்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை அனைவரு சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் சுற்றும் நட்பும் மற்றும் அனைவரும் ஆன்மலாபம் பெற்று சீரும் சிறப்போடும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வள்ளல் பெருமான் துணை கொண்டு விண்ணப்பம் வைக்கின்றோம். மிக்க நன்றி ஐயா.
மிக்க நன்றி ஐயா.
நன்றி ஐயா. அடுத்து வந்து நம்ம விண்ணப்பம்
ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா.
மிக்க நன்றி ஐயா.
பலனுள்ளதாக இருந்து சுத்தசன்மார்க்கத்தில் நடைபெறுவதற்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தது. மிக்க நன்றி.
ரொம்ப சந்தோஷம்.
ராஜியம்மா நீங்க வாசிக்கிறீங்களா?
வாசிக்கிறேன். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி சத்திய சிறு விண்ணப்பம் எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விழத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தி தரல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருஞ்சரணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலார் திருவடிகளை சரணம் சரணம் சரணம். சற்குருநாத சுவாமிகள் திருவடிகளை சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி. பாடல் பாடிடுவோம். ஐயா நீங்க பாடுறீங்களா இல்ல அன்பு அம்மா பாடட்டுமா?
அன்பு அம்மா படட்டும் இன்னைக்கு.
சரிங்க ஐயா.
ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வானஜோதி ஞானஜோதி, மகஜோதி யோகஜோதி, வாதஜோதி நாதஜோதி, ஏமஜோதி வ்யோமஜோதி, எருஜோதி வீரஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல்கூடும்.
நன்றி அன்பு அம்மா, இத்தனை நேரம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரும் கேட்டு பயனடைந்ததற்கு அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாளியினை தூக்கி வைத்த கரதலங்கள், வாளி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாளி நடம், வாளி அருட்ஜோதி, வாளி நரராயன், வாளி சிவஞான வழி, வாளியன் ஆண்டவன், வாளி எங்கோனருள் வாய்மை என்றும் வாழி, எம்மான் புகழ் வாழி, என் நாதன் மலர்பதங்கள் வாழி, வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, இவ்வயமும் வானமும் மற்றும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா. திருச்சிற்றம்பலம் நன்றி, அனைவருக்கும் நன்றி.
நன்றி ஐயா.
நன்றி ஐயா.
நன்றி நன்றி.